This sermon, The Unfailing Realities of the Living God, was delivered on Sunday morning, June 26, 1960, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1960 வருடம் ஜூன் மாதம் 26 தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் த அன்ஃபெயிலிங் ரியாலிட்டிஸ் ஆஃப் த லிவிங் காட், ஜீவனுள்ள தேவனின் தவறாத உண்மைகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
Greetings, Kentucky. You have to be there at 2:00 for a funeral service to bury Henry Branham, which is a cousin of mine. His wife died, and her last request that I had her funeral service.
நான் என்னுடைய உறவினரான ஹென்றி பிரனாமின் மனைவியை அடக்கம் செய்வதற்கான அடக்க ஆராதனையில் 2 கண்டக்கில் உள்ள பிரீடிங் என்ற இடத்தில் இருக்க வேண்டும். அவருடைய மனைவியோ மறித்து போய்விட்டாள். நான் அவளுடைய அடக்க ஆராதனையை நடத்த வேண்டும் என்பதே அவளுடைய கடைசி வேண்டுகோளாக இருந்தது.
And that's at Breeding's, Kentucky. That's about 150 or 60 miles, I guess, down or something like that, down south. And I'll have to leave a little early on account of getting down there.
அது கென்டக்கியில் உள்ள பிரீடிங்கில் உள்ளது. அது ஏறக்குறைய தென்புறமாக 150 அல்லது 60 மைல்கள் அந்த அளவு தூரமாக இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். நான் அங்கு சென்றடைய வேண்டி இருப்பதால் சற்று முன்கூட்டியே புறப்பட வேண்டியதாக உள்ளது.
And then, we get back then tonight and tomorrow afternoon I'm supposed to be in Tulsa for next week, in Tulsa, Oklahoma, but I won't get to go before Tuesday to Tulsa. And then we get back Saturday night, be in by Saturday night.
அதன் பின்னர் ஏன் நாங்கள் அதன் பின்னர் இந்த தடவை திரும்பி வந்து நாளை பிற்பகல் புறப்பட்டு செல்ல உள்ளோம். நான் அடுத்த வாரம் ஓக்லஹாமில் உள்ள டூல்சாவில் இருக்க வேண்டியதாய் உள்ளது. ஆனால் டூல்சாவிற்கு செவ்வாய்க்கிழமைக்கு முன் நான் செல்ல மாட்டேன். அதன் பின்னர் நாங்கள் சனிக்கிழமை திரும்பி வருவோம். சனிக்கிழமை இரவு இங்கிருப்பேன்.
And Sunday morning, next Sunday morning, about 3:00, we leave for the west, and then we won't be back no more till this fall. I come back to get my family and things, and we'll be back sometime this fall, the Lord willing.
அதன் பின்னர் ஞாயிறு காலை, அடுத்த ஞாயிறு காலை கிட்டத்தட்ட 3 அளவில் நாங்கள் மேற்கு பகுதிக்கு செல்ல புறப்பட உள்ளோம். அதன் பின்னர் இந்த இலையுதிர் காலம் வரை நாங்கள் திரும்பி வர மாட்டோம். நான் திரும்பி வந்து என்னுடைய குடும்பத்தினரையும் மற்ற காரியங்களையும் கொண்டு செல்வேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த இலையுதிர் காலத்தில் நாங்கள் எப்பொழுதாவது திரும்பி வருவோம்.
And I certainly want to ask the church to pray for me, and I want to get to see if I could be in. Let's see, this won't be communion night, oh, will it?
No.
I was here the last communion night, but didn't get back for. I won't be here in time for this communion.
நிச்சயமாகவே சபையானது எனக்காக ஜெபிக்கும்படிக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். என்னால் இங்கு இருக்க முடியுமா என்று நான் அறிய வேண்டும். இன்றிரவு ராபோஜனமா என்று நாம் பார்ப்போம். ராபோஜனமா இல்லை, கடந்த ராபோஜன இரவு என்று நான் இங்கிருந்தேன். நான் இந்த ராபோஜன நேரத்தில் இங்க இருக்க மாட்டேன்.
It'll be next Sunday night. We'll be yes. I always like to keep up on that. See, always as you eat and drink this, you show forth the Lord's death until he comes again.
அடுத்த ஞாயிறு இரவு ராபோஜனம் இருக்குமா? நான் எப்பொழுதுமே அதில் பங்கு கொள்ள விரும்புகிறேன். புரிகிறதா? ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
Yes.
Will you announce Sister Edith's birthday? We're going to have a little gathering down there next Friday night.
Well, that's mighty fine. Sister Edith Wright has got one day younger, and they're going to have a little gathering down to her house next Friday night. Well, how nice.
ஆம், நல்லது. அது அருமையாயிருக்கும். சகோதரி எடித் ரைட் ஒரு நாள் இளையவளாயிருக்கிறாள். அவர்கள் அடுத்த வெள்ளி இரவு அவளுடைய வீட்டில் அங்கே ஒரு சிறு கூட்டமாக கூட போகிறார்கள். நல்லது. எவ்வளவு அருமையாக இருக்கும்.
Public is invited. The sister Edith's birthday, she'll be about 18, is that right, sister?
சரி, சபை மக்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றனரா? சபையோர் சகோதரி எடித் அவர்களுடைய பிறந்த நாளிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவள் ஏறக்குறைய 18 வயதாக இருப்பாள். அது சரியா சகோதரி எடித்?
But like I said the other day, I said, you know, I am just past 25. And a fellow looked around and said, yeah. I said, my second time.
நான் ஏறக்குறைய அன்று நாள் கூறியது போன்றே நான் உங்களுக்கு தெரியும். நான் 25 வயதினை கடந்து விட்டேன் என்றேன். அப்பொழுது ஒரு நபர் சுற்றுமுற்றும் பார்த்து, அப்படியா என்றார். அதற்கு நான், என்னுடைய இரண்டாம் முறை என்றேன்.
Be 39. My, that doesn't seem possible, does it? 39. Always refer to her as just a little girl, you know, because when I first knew Edith, I guess that's... Edith, let's see, I've known you, I guess, about 20-something years now. I guess 25 years, maybe 28.
எப்பொழுது 39 இருக்கும் என்னை அது சாத்தியமாக தென்படவில்லையே. அது தென்படுகிறதா? 39. நான் எப்பொழுதுமே அவளை ஒரு சிறுபெண் என்றே குறிப்பிடுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் எனக்கு முதலில் எடித்து தெரிந்திருக்கும் போது, அப்பொழுது எடித்திற்கு நான் இருக்கிறேன், எனக்கு முதலில் உன்னை தெரிந்திருந்த போது உனக்கு கிட்டத்தட்ட 20 அதிகமாக, அதாவது 25, ஒரு கால் 28 வயதாக இருக்கலாம் என்றே நான் யோகிக்கிறேன்.
See, I've been preaching about 31 years, I think. So I guess I know you right immediately after I started preaching. The right family. So thankful that I know those people. They've certainly been inspiration in my life.
நீங்கள் பாருங்கள், நான் கிட்டத்தட்ட 31 வருடங்களாக பிரசங்கித்து வருகிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் நான் பிரசங்கிக்க துவங்கினது முதற்கொண்டு நான் உங்களை அறிவேன் என்று நான் யூகிக்கிறேன். ரைட் குடும்பத்தினர். ஆகையால் நான் அந்த ஜனங்களை அறிந்திருப்பதற்காக மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். அவர்கள் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில் அகத்தூண்டுதலாக இருந்து வந்துள்ளனர்.
And if the right family should pass on into eternity and I was still living, I couldn't pass that place without taking off my hat to think of the great things that God has done on that hillside there. Oh my. That's where everything is taking place down there.
ரைட் குடும்பத்தினர் நித்தியத்திற்குள் கடந்து சென்றிருந்தாலும் நான் அவர்களோடு வசித்துக் கொண்டிருக்கையில் அங்கே அந்த மலைப்பகுதியில் தேவன் செய்துள்ள மகத்தான காரியங்களை குறித்து நினைக்கும் போது என்னுடைய தொப்பியை கடற்றி மரியாதை செலுத்தாமல் என்னால் அந்த இடத்தை கடந்து செல்ல முடியாதே. ஓ என்னே, அங்கேதான் ஓ ஒவ்வொரு காரியமும் அங்கே சம்பவித்திருந்தது.
They're taking place of the angel of the Lord making the visit for Georgie Carter, taking the place where he led me on the hillside that night with the poison ivy stuff, and then he met me over there also in the vision and shined down from the dogwood bushes. Just so many things have taken place.
Georgie Carter-காக கர்த்தருடைய தூதன் வருகை தந்ததை நான் அங்கே கண்டிருக்கிறேன். அவர் என்னை அன்றிரவு அந்த மலையின் மேல் அந்த விஷக்கொடி படர்ந்த இடத்தண்டை வழி நடத்தின போது அது சம்பவித்திருந்தது. அதன் பின்னர் அவர் என்னை அங்கே தரிசனத்தில் சந்தித்து இலையுதிர் காலத்தில் தண்டும் இலைகளும் சிவப்பாக மாறவல்ல புதரிலிருந்து பிரகாசித்தார். அவர்கள் ஓ என்னே, அநேக காரியங்கள் சம்பவித்திருக்கின்றன.
Brother Wright laying at the point of death and all the doctors that passed by and his church members down there telling him, go get your divine healer now. Me sitting up on the hill crying for 4 days praying for him. The Lord spoke a vision and said, go tell him, thus saith the Lord. He'll bury the guy that's making fun of him. And he did. That's right. And all the things is
சகோதரன் ரைட் அவர்களோ மரணத்துக்கு எதுவாய் படுத்து கிடந்த போது எல்லா மருத்துவர்களுமே கடந்து போய்விட்டனர். அவருடைய சபை அங்கத்தினர்கள் அங்கிருந்து கொண்டு போய் உன்னுடைய தெய்வீக சுகமளிப்பு வரை இப்பொழுது அடைத்துக் கொண்டு வா என்று அவரிடத்தில் கூறிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது நான் மலையின் மேல் அமர்ந்து அவருக்காக 4 அழுது ஜபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் ஒரு தரிசனத்தில் பேசி அவரை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிற நபரை அவர் அடக்கம் செய்வார் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று போய் அவரிடத்தில் கூறி என்றார். அவர் அவ்வாறு அடக்கம் செய்தார். அது உண்மை. அந்த எல்லா காரியங்களுமே சம்பவித்தன.
And then there were the Holy Spirit for the first time in the history of the church that I ever seen it come to pass when it spoke with those squirrels into existence. Also gave Sister Hattie anything that she wanted to ask for, regardless of what it was, money or anything else. Said it will be placed in your lap right now.
அதன் பின்னர் அங்குதான் முதன்முறையாக சபையின் சரித்திரத்தில் அவர் அந்த அணிகளை குறித்து பேசி சிருஷ்டித்ததை கண்டேன். அது மட்டுமின்றி சகோதரி ஹேட்டி எந்த காரியத்தை விரும்பி கேட்டாலும் அது என்னவா இருந்தாலும் பொருட்படுத்தாமல் பணமோ அல்லது எந்த காரியமா இருந்தாலும் அது இப்பொழுதே உன்னுடைய மடியில் வைக்கப்படும்
என்றார். அப்பொழுது
அவளோ தன்னுடைய 2 பையன்களின் ஆத்துமாக்களுக்காக வேண்டிக் கொண்டாள். உடனே தேவன் அவர்களை அவளுக்கு கொடுத்தார். அங்கே மலையின் மேல் அநேக காரியங்கள் சம்பவித்திருக்கின்றன. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக என்பதே என்னுடைய ஜெபமாய் உள்ளது.
Say, little Sharon Rose is sick here. Little Sharon Rose Dalton. Where's Sharon Rose at? Is she just went out? All right, we'll go. What's that? Or you know what? Let's pray for them now.
Sirumi Saron Rose. Sirumi Saron Rose Dalton. Inge Sukvenama Irikiran in the Kuriner. Saron Rose Enge Rikirad. Aval Rikirada. Satamun Velia Sandabital. Oho. Sari. Nam Sayapovodo. Nalad Ipodu. Yenna Saya Vulum in the Wulakarima. Nam Aval Kahi Podu. Zibipomaha.
Because I tell you what I got to do. As soon as I can get through, I want to get. I got to get down in Kentucky, and I got, well, if it's 150 miles, I don't know, it's Breeding's Kentucky.
காரணம், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன். நான் சென்றடைய முடிந்தவுடனே, நான் செல்ல வேண்டிய, நான் கெண்டக்கிக்கு சென்றடைய வேண்டும். நான் செல்ல வேண்டியது, அதாவது, 150 மைல்களாக இருக்குமா என்று எனக்கு தெரியாது. அது கெண்டக்கியில் உள்ள Breeding என்ற இடமாய் உள்ளது.
I don't have any idea how far it is. You go all the way down the turnpike and about the same distance or a little farther. Again, on over through down by Brother Beeler's place and on through that city and another city and another city and another city to a little church that my grandfather built. A little Methodist church that I preached in 25, 30 years ago.
அது எவ்வளவு தூரம் என்பதை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நீங்கள் டர்னி பைக் வழியாக சென்று அதன் பின்னர் ஏறக்குறைய அதே தூரம் அல்லது இன்னும் சற்று தூரம் கூடுதலாய் போய் அதிலிருந்து சகோதரன் பீலர் அவர்களுடைய இடத்திற்கு அருகில் சென்று அங்கிருந்து மற்றொரு பட்டணத்தில் என்னுடைய பாட்டனார் கட்டின ஒரு சிறு சபைக்கு செல்ல வேண்டும். நான் அந்த சிறிய மெத்தோடிஸ்ட் சபையில் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரசங்கித்தேன்.
And this lady is to be buried from there. She was a nurse and she died suddenly and her last request was for me to preach her funeral. And then some of my people come up yesterday and asked if I'd go do it and I just couldn't turn down him sitting there crying saying it's her last request.
இந்த பெண்மணியை அங்குதான் அடக்கம் செய்ய வேண்டும். அவள் ஒரு மருத்துவச்சியாய் இருந்தாள். அவள் திடீரென்று மறித்து போனாள். அவளுடைய கடைசி வேண்டுகோள் அவளுடைய சபடக்கத்தின் போது நான் பிரசங்கிக்க வேண்டும் என்பதாயிருந்தது. ஆகையால் என்னுடைய ஜனங்களில் சிலர் நேற்றைய தினம் வந்து நான் அவளை அடக்கம் செய்வேனா என்று கேட்டனர். எனவே என்னால் அவர்களை திருப்பி அனுப்பிவிட முடியவில்லை. அவளுடைய கணவரோ அங்கு அமர்ந்து அதுவே அவளுடைய கடைசி வேண்டுகோளா இருந்தது என்று கூறி அழுது கொண்டிருந்தார்.
Just have to kind of hurry to get it, so you understand.
ஆகையால் அதுவோ கடினமாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நான் சபைக்கு செல்ல வேண்டும், பின்னர் அங்குள்ள சபையோரை காண வேண்டும், அதன் பின்னர் அவர்களையும் கூட அழைத்து செல்வேன் என்றேன். ஆகையால் நான் ஒரு விதமாக துரிதமாக செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
Now, while they're getting, I believe Brother Dalton, oh, well, that's all right. Just wait a minute. Tell you bring little Janice up here. And anybody else who wants to come be prayed for, that's all right. And we're...
இப்பொழுது அவர்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கையில் நான் நினைக்கிறேன் சகோதரன் டால்டன் ஓ பரவாயில்லை சரி அதாவது நாங்கள் ஒரு நிமிடம் சற்று காத்திருப்போம் நீங்கள் சிறுமி ஜானிஸை இங்கே மேலே கொண்டு வாருங்கள் வேறு எவரேனும் வந்து ஜெபித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்பினாலும் சரி
How are you, Janice? Here's a fine lady from here. The reason she's so free... This is my sister's child. Yeah. And I want to get back here so people can hear what I'm saying.
Janice, நீ எப்படி இருக்கிறாய்? என்னே, இதோ. இங்கு ஒரு அருமையான பெண்மணி இருக்கிறாள். இங்கு வாருங்கள். அவள் மிகவும் அழகா இருப்பதற்கான காரணம் என்னவெனில், இது என்னுடைய சகோதரியினுடைய குழந்தையாய் உள்ளது. நான் என்ன கூறுகிறேன் என்பதை ஜனங்கள் கேட்கும்படிக்கு நான் இங்கு கிட்ட வந்து திருப்பி கூற விரும்புகிறேன்.
Now, this little darling... She's got a healthy mother and a healthy father, but something happened to this child. She's delicate, real delicate, and little and thin, sweet as she can be. And of course, you know, I'd think so.
இப்பொழுதோ இந்த ஆசிக்குரிய சிறுமி, அவள் ஒரு ஆரோக்கியமான தாயையும், ஒரு ஆரோக்கியமான தந்தையையும் உடையவளாய் இருக்கிறாள். ஆனால் ஏதோ காரியம் இந்த குழந்தைக்கு சம்பவித்தது. அவள் இனிமையாய், உண்மையாகவே இனிமையாயும், சிறியதாயும், மெலிந்தும் உள்ளாள். அவள் முடிந்த அளவு இனிமையா இருக்கிறாள் என்றவாறே நான் நினைக்கிறேன் என்பதை உண்மையாகவே நீங்கள் அறிவீர்கள்.
But something always is wrong with this child. Satan is trying to take the child. And maybe God has his hand on the child. See? Amen. We can watch when you see Satan working. That's just watch. There's something laying there somewhere.
ஆனாலும் எப்பொழுதுமே இந்த குழந்தையோடு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. சாத்தான் இந்த குழந்தையை எடுத்துக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு கால் தேவன் தம்முடைய கரத்தை இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கலாம் பார்த்தீர்களா நம்மால் அதை கவனிக்க முடியும். நீங்கள் சாத்தான் கிரியை செய்வதை கவனிக்கும் போது, அதாவது சற்று கவனித்து பாருங்கள், அங்கு எங்கோ ஏதோ காரியம் இருக்கிறது.
She's been sick for a few days. I didn't go out there because I didn't know whether she'd gotten well or not. I had to go to Florida and around. But she rises a fever, ain't that right, sis?
இப்பொழுது அவளோ ஒரு சில நாட்களாகவே சுகவீனமாக இருந்து வருகிறாள். நான் அங்கு செல்லவில்லை. ஏனென்றால் அவள் சுகமடைந்து விட்டாளா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. நான் பிளாரிடோவுக்கு சுற்றி கொண்டு செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவளுக்கோ ஜுரம் அதிகமாயிருக்கிறது. சகோதரியே, அது உண்மைதானே?
She has an awful fever comes up on her, and about 103, that makes 5 degrees of fever. The doctors don't know what it is. And they kind of think it's a rheumatic fever.
அவளுக்கு மிக மோசமான ஜுரம் வந்துள்ளது. கிட்டத்தட்ட 100, 103, அது 5 பாகை அளவு ஜுரத்தை உண்டாக்குகிறது. மருத்துவர்களுக்கோ அது என்னவென்றே தெரியவில்லை. அது ஒரு கீழ்வாத ஜுரம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள்.
If it would be a rheumatic fever, that might leave her heart in a terrible condition like her uncle died by. But I'm going to claim the life of this child for Jesus Christ.
ஆனால் அது கீழ்வாத ஜுரமாக இருக்குமானால், அவளுடைய மாமா அதனால் மரித்தது போல அது அவளுடைய இருதயத்தை ஒரு பயங்கரமான நிலைமைக்குள்ளாக்கிவிடும். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த குழந்தையின் ஜீவனை உரிமை கோரப் போகிறேன். பார்த்தீர்களா?
And you know, David, as I've said once before here, David said to Saul, he said, Saul wanted to give him an armor and a spear to fight the Goliath, the giant.
தாவீதை குறித்து நீங்கள் அறிவீர்கள். நான் அதை இதற்கு முன்பு இங்கே ஒரு முறை கூறியிருக்கிறது போல, தாவீது சவுலிடத்தில் கூறினான். அவன் கூறினான், ராட்சசன் கோலியாத்தோடு சண்டையிட சவுல் ஒரு போர் கவசத்தையும் ஒரு ஈட்டியையும் தாவீதிற்கு தர விரும்பினான்.
He said, I don't know anything about them things. He said, but let me have this slingshot, what I've proved, you see. And he said, a lion coming out one of my father's sheep. And I went after him with this slingshot, and I got him. And I brought the sheep back.
அப்பொழுது தாவீது, எனக்கு இந்த காரியங்களை குறித்து ஒன்றுமே தெரியாது என்று கூறினான். மேலும் அவன், ஆனால் இந்த கவனை எடுத்துக் கொள்ளட்டும், நான் அதில் என்ன நிரூபித்துள்ளேன் என்று கூறட்டும், உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்டான். அவன், ஒரு சிங்கம் வந்து என் தகப்பனுடைய ஆடுகளில் ஒன்றை கொண்டு சென்று விட்டது. நான் இந்த கவனை கொண்டு அதனை பின்தொடர்ந்து சென்று நான் அதனை கொன்றேன். பின்னர் நான் அந்த ஆட்டை திரும்ப மந்தைக்கு கொண்டு வந்தேன் என்றான்.
Now these are sheep too. Lambs and sheep, God's sheep. Now let's us go after him this morning as a church of God. To bring him back. Now the doctor don't know what to do for the child. Now I think Brother Ed's little girl too has got some kind of a developed asthmatic condition or something.
இப்பொழுது இவைகளும் கூட ஆடுகளாயிருக்கின்றன. ஆட்டுக்குட்டிகளாய், ஆடுகளாய், தேவனுடைய ஆடுகளாய் உள்ளன. இப்பொழுது நாம் தேவனுடைய சபையாய் இருக்கின்ற காரணத்தால் அவைகளை திருப்பிக் கொண்டு வரும்படி இந்த காலையில் நாம் அவைகளை பின்தொடர்ந்து செல்வோமாக. இப்பொழுதோ மருத்துவருக்கு அந்த குழந்தைக்காக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. சகோதரன் எட், அவருடைய சிறு பெண் பிள்ளையும் கூட ஒருவிதமாக காசநோய் சார்ந்த இலையினால் பீடிக்கப்பட்ட நிலைமையில் அல்லது ஏதோ ஒன்றினால் முற்றியுள்ளது என்று நான்
நினைக்கிறேன். They can't. Whatever you bind on earth shall be bound in heaven. What you loose on earth will be loosed in heaven. We believe that with all of our heart. Now God give us faith to believe it with all of our heart as we pray.
நல்லது. இயேசு இதை கூறினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ராஜ்யத்துக்குரிய திறவுகோல்களை தருகிறேன். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். நாம் அதை நம்முடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கையில் நம்முடைய முழு இருதயத்தோடு அதை விசுவாசிக்கும்படிக்கு தேவன் நமக்கு விசுவாசத்தை அருள்வாராக.
Our heavenly Father, I hold here this little delicate flower of the Weber's family. Sweet, tender, delicate. And the physicians, they're faithfully, they are trying with all they know how to try to find out what's the matter with the child, but they can't do it.
எங்கள் பரலோக பிதாவே, நான் இங்கே இந்த வெப்பர் குடும்பத்தினுடைய சிறிய மென்மையான இனிமையான மிருதுவான இனிமை வாய்ந்த மலரனை பிடித்துள்ளேன். மருத்துவர்கள், அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த குழந்தையோடுள்ள காரியம் என்ன என்று எப்படி கண்டறிய முயற்சிக்க வேண்டும் என்று அவர்கள் அறிந்துள்ள எல்லாவற்றோடும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் அதை கண்டறிய முடியவில்லை.
Now I'm holding her hand and I don't believe she's got any rheumatic fever.
Oh, hallelujah.
I believe it was so you'd tell me. I believe it's Satan trying to beset this child's life. And we're claiming her this morning for the kingdom of God.
நான் அவளுடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். அவள் எந்த கீழ்வாத நோய் காய்ச்சலையும் உடையவளா இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் நீர் எனக்கு சொல்லுவீர் என்றே நான் விசுவாசிக்கிறேன். அது சாத்தான் இந்த குழந்தையுடைய ஜீவனை சுற்றி கொண்டிருக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் என்றே நான் நம்புகிறேன். நாங்கள் அவளை இந்த காலை தேவனுடைய ராஜ்யத்திற்காக உரிமை கோரிக் கொண்டிருக்கிறோம்.
Thou enemy of the human life, thou enemy of God Almighty, I come in behalf of this child to cast thee out of her. In the name of Jesus Christ, you leave this little child. You may be able to escape the doctor, but you can't escape God.
மானிட ஜீவியத்தின் சத்ருவாகிய உன்னை, சர்வ வல்லமையுள்ள தேவனின் சத்ருவாகிய உன்னை, இந்த குழந்தையிடத்திலிருந்து உன்னை துரத்தும்படிக்கு இந்த குழந்தையின் சார்பில் நான் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ இந்த சிறு குழந்தையை விட்டு போ. நீ மருத்துவரிடத்தில் தப்பித்துச் செல்லலாம், ஆனால் உன்னால் தேவனிடத்தில் தப்பித்துச் செல்ல முடியாது.
This prayer of faith is zeroed in the name of the Lord Jesus to strike you in this child's body. And it shall strike that vital spot wherever you're hid. And you will be uncovered and brought out. And the child shall live and be well, for we present her in Jesus Christ's name for her healing. Amen.
இந்த குழந்தையுடைய சரீரத்தில் உள்ள உன்னை தாக்கும்படி இந்த விசுவாசமுள்ள ஜெபம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சரியாக லக்கி நோக்கி குறிவைக்கப்பட்டுள்ளது. எனவே அது நீ எங்கு மறைந்திருக்கிறாயோ அந்த முக்கியமான இடத்தை தாக்கும். அப்பொழுது நீ வெளிப்படுத்தப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுவாய். அந்த குழந்தை குணமடைந்து ஜீவிக்கும். ஏனென்றால் நாங்கள் அவளை அவளுடைய சுகமளித்தலுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அளிக்கிறோம்.
ஆமென்.
Lord, so I wouldn't worry one more speck about it.
Dolores, நான் அதை குறித்து ஒரு இம்மியேறும் கவலைப்பட மாட்டேன். ஆம், ஜானிஸ் சரியாகிவிடப் போகிறாள், அவ்வளவுதான்.
We had a little dog in here. Hi there, honey. What a sweet little thing. My, you're awfully heavy. Isn't that a little darling? A real little Irish-looking girl with blue eyes and black hair. And she's just a wheezing her little lungs and everything. She developed an asthma like in her throat.
அடுத்தபடியாக நமக்கு இங்கு ஒரு சிறு டால்டன் இருக்கிறாள். அதோ தேனே, என்ன ஒரு இனிமையான குட்டிப்பெண். என்னே, நீங்கள் இவ்வளவு பருமனாயிருக்கிறீர்களே. அந்த ஆசைக்குரிய சிறுமி உண்மையாகவே நீல நிற கண்களோடும் கருப்பு முடியோடும் ஒரு குட்டி அயர்லாந்து நாட்டுக்கார பெண்ணை போன்றே காணப்படுகிறாள் அல்லவா. அவளுடைய சிறு நுரையீரலில் அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. அவளுடைய தொண்டையில் காசு நோய் போன்றது முற்றிவிட்டது.
Oh Lord, a lion and a bear came in, said David, and got some of the father's lambs, and he went after him. And he was able to conquer that lion and that bear. And we come this morning as believers like David was in the God of heaven who made the heavens and earth. Come for this child in the name of Jesus Christ.
ஓ கர்த்தாவே, ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளில் ஒன்றை கவிச் சென்ற போது தாவீது அவைகளை பின்தொடர்ந்து சென்றான். அவனால் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் ஜெயங்கொள்ள முடிந்தது. நாங்கள் இந்த காலையில் தாவீதைப் போல விசுவாசிகளாயிருக்கின்றபடியால் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கிற பரலோகத்தின் தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த குழந்தைக்காக வருகிறோம்.
And Satan, you who have afflicted this child, you're going to have to turn her loose. Or we command you to let the child go. So she'll be well. I rebuke thee, Satan, charge thee by the resurrection of Jesus Christ, the Son of God, who triumphed over you, and all your powers are spoiled. You have no powers.
சாத்தானே, நீ இந்த குழந்தையை அல்லற்படுத்தியிருக்கிறாய். ஆனால் நீ அவளை இப்பொழுது அவிழ்த்து விட வேண்டியதாய் உள்ளது. ஏனென்றால் அந்த குழந்தை சுகமடையும்படிக்கு நீ அந்த குழந்தையை போகவிடும்படிக்கு நாங்கள் உனக்கு கட்டளையிடுகிறோம். சாத்தானே, நான் உன்னை கடிந்து கொள்கிறேன். உன்னுடைய எல்லா வல்லமைகளும் அழிக்கப்பட்டு உன்மேல் ஜெயங்கொண்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டு நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உனக்கு எவ்வித வல்லமைகளும் கிடையாது.
Triumph over you by faith in the name of Jesus Christ, who
is the Son of God who charged us by this gospel.
Amen.
That in His name we should cast you out.
Amen.
It's a commission given by Christ.
Praise.
You'll
praise
leave her. Jesus. Or we charge thee in the name of Jesus Christ to leave the child and she'll be well.
அவருடைய நாமத்தில் நாங்கள் உன்னை துரத்த வேண்டும் என்று இந்த சுவிசேஷத்தின் மூலம் எங்களுக்கு கட்டளையிட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தை கொண்டு நான் உன்மேல் ஜெயங்கொள்ளுகிறேன். அது இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாய் உள்ளது. எனவே நீ அவளை விட்டு போ. ஏனென்றால் இந்த குழந்தையை விட்டு போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உனக்கு கட்டளையிடுகிறோம். அவள் சுகமாயிருப்பாள். சகோதரி டால்டன் அவர்களே, நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். அதை குறித்து நீங்கள் இனி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். தேவன் அவர்ணமாய் கூறினார். அது அதனை தீர்த்து வைக்கிறது.
Now, she's almost a young lady. I don't know if I can lift her up or not, but she's awfully pretty.
இந்த குட்டி நபர் யார்? ஓ, அவளுடைய கண்ணின் மேல் ஒரு சதை வளர்ச்சி காணப்படுகிறது. இப்பொழுது அவள் ஏறக்குறைய ஒரு வாலிப பெண்மணியாய் இருக்கிறாள். எனவே என்னால் அவளை தூக்க முடியுமா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் மிகவும் அழகாயிருக்கிறாள்.
Her name is Wilson. Lisa Wilson. Isn't she a pretty little thing? She's got a growth over her eye. Well, Jesus heals girls, though.
Hallelujah.
You ever had your doctor? Well, it's just a little fatty tumor. It's loose. It hasn't got any roots. Let us pray.
அவளுடைய பெயர் வில்சன். லீலா, லீலாவா? லைசா வில்சன். அவள் ஒரு அழகான குட்டி பெண்ணா இருக்கிறாள் அல்லவா? அவளுடைய கண்ணில் அவளுக்கு ஒரு சதை வளர்ச்சி உள்ளது. இருக்கட்டும். இயேசு அந்த சதை வளர்ச்சிகளை குணப்படுத்துகிறார். அவர் குணப்படுத்துகிறார் அல்லவா? அது மறிக்க வேண்டும். பரவாயில்லை. அது சற்று ஒரு தடித்த கட்டியாய் உள்ளது. அது தளர்வுற்று விட்டது. அது எந்த வேரையும் உடையதாக இருக்கவில்லை. நாம் ஜபம் செய்வோமாக.
We bring this little darling to you in the name of the Lord Jesus and hold her as an innocent child in the presence of God.
Hallelujah.
And the devil has done this evil to her and would put her eye out with it if he could. But thou art more than a match.
Oh, amen.
Oh, Kattabi, நாங்கள் இந்த ஆசிக்குரிய சிறுமியை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் ஒரு களங்கமில்லாத குழந்தையாகவே அவளை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். பிசாசானவன் அவளுக்கு இந்த பொல்லாங்கை செய்துள்ளான். அவனால் முடிந்தால் அவன் அதனோடு அவளுடைய கண்களையும் பறிக்க உள்ளான். ஆனால் அவனோ உமக்கு நிகரானவன் அல்ல.
We charge thee, Satan, by the name of Jesus Christ, to triumph over you in all your afflictions that you put on people. We charge thee in his name, by a commission given by an angel sent from God, that she depart from this child.
Amen.
And she gets well. Through Jesus Christ's name, amen.
Amen.
Bless you, little
Lisa. Bless him.
I wouldn't name doubt it all anymore. Maybe it'll be all right.
சாத்தானே, உன்மீதும் நீ ஜனங்கள் மீது வைத்துள்ள உன்னுடைய எல்லா இன்னல்களையும் ஜெயங்கொண்டவரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உனக்கு கட்டளையிடுகிறோம். நீ இந்த குழந்தையை விட்டு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதனால் கொடுக்கப்பட்ட கட்டளையை கொண்டு அவருடைய நாமத்தில் நாங்கள் உனக்கு கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினூடாக அவள் குணமடைவாளாக. ஆமேன். சிறுமி லைசா, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நான் இனி ஒருபோதும் சந்தேகப்படவே மாட்டேன். அது குணமாகிவிடும் என்று அப்படியே
விசுவாசிக்கிறேன்.
சரி சகோதரி ப்ரூஸ், இப்பொழுது நீங்கள் விரும்பினால் இங்கே நின்று கொண்டிருக்கிற இந்த பெண்களாகிய நீங்கள் அப்படியே இங்கு சற்று அருகில் நெருங்கி பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் உள்ளே வர முடியும். சகோதரன் நெவில், நீங்கள் இங்கு வந்து நீங்கள் விரும்பினால் அவர்களுக்கு எண்ணெய் பூசுங்கள்.
In the name of Jesus, hallelujah.
I you place your knees.
Stand
in place of your knees. You, daughter, what's your sister? These statements no one can keep up.
உங்களுடைய மகளின் ஸ்தானத்தில், உங்களுடைய உறவினரின் ஸ்தானத்தில், உறவினர் மகள் சகோதரியே உங்களுக்கு என்ன? இந்த அறிக்கைகள் ஜனங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன. உண்மையாகவே நம்முடைய சகோதரி இங்கே முடமாயிருக்கிறாள். நான் அதை காண்கிறேன். அது மூட்டுபிக்கு வலியாய் உள்ளது சகோதரியே, அதுதானே? ஒரு உடைந்த இடுப்பு மற்றும் பக்கவாதம் தாக்கியுள்ளது. இங்குள்ள இந்த பெண்மணிக்கு அவளுடைய தலைக்கு பின்புறத்தில் யாரோ ஒருவருடைய கரம் அதை அழுத்துவது போன்று ஒரு அழுத்தம் உண்டாயிருக்கிறது.
That's one of our sisters here at the church. She's knocked off of an escalator and she's really in the hospital.
சகோதரி ப்ரூஸ் தன்னுடைய காலை காயப்படுத்திக் கொண்டாள். அவளும் கூட, அதாவது அவள் இன்னமும் மருத்துவமனையில் இருக்கிறாள். நீங்கள் விழுந்து விட்டீர்களா அல்லது வேற ஏதாவதா? அது சபையில் இங்குள்ள நம்முடைய சகோதரிகளில் ஒருவள். அவள் தானே எங்கும் படிகட்டிகளிலிருந்து தள்ளப்பட்டு விட்டாள். எனவே அவள் உண்மையாகவே மருத்துவமனையில் இருக்கிறாள்.
Some loved ones, and these three ladies here are standing for loved ones.
Amen.
So we'll know now when we pray. Now let's bow our heads, everyone.
அது உடைந்து விட்டதா? ஓ, தசைப்பற்றை இயக்கும் தசைநார்கள் மற்றும் இரத்தக் குழாய்கள் முதலியன. அடுத்தபடியாக அவள் நேசிக்கின்ற யாரோ ஒருவருக்காக நின்று கொண்டிருக்கிறாள். இங்கே இந்த மூன்று பெண்மணிகளுமே தாங்கள் நேசிக்கின்றவர்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் ஜெபிக்கும் போது நாம் அதை இப்பொழுது தெரிந்து கொள்வோம். இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக.
O Lord Jesus, these requests have been made known and the Bible has said, make your requests known in the congregation of the saints. Here are those who are praying for loved ones, who are some seriously ill, some mentally ill, denying that there is a living God and other conditions.
O Kathraagi Yesuvi, இந்த விண்ணப்பங்கள் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வேதமோ உங்களுடைய விண்ணப்பங்களை பரிசுத்தவான்களுடைய சபையில் தெரியப்படுத்துங்கள் என்று உரைத்துள்ளது. இதோ அவர்கள் தங்களுடைய அன்பார்ந்தவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் சிலர் கடுமையாக நோயுற்றும் சிலர் மனோரீதியான நோயுற்று ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதையும் இன்னும் மற்ற நிபந்தனைகளையும்
மறுதிருக்கிறவர்களாயிருக்கிறார்கள். A sister that's got such a pressure in the back of her head and a sister that's got a broken hip and foot.
எங்களுடைய சகோதரியோ இங்கே ஒரு சுளுக்குற்ற கால் வீக்கத்தோடு மிக மோசமான நிலையில் இங்கே மருத்துவமனையிலிருந்து இந்த காலையில் புறப்பட்டு சென்றாள். ஒரு சகோதரி தன்னுடைய தலையின் பின்பக்கத்தில் ஒரு அழுத்தத்தை உடையவளாயிருக்கிறாள். ஒரு சகோதரி ஒரு உடைந்து போன இடுப்போடும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவளுமாயிருக்கிறாள்.
They're presenting their requests and standing before the altar of God with anointing oil shining on their head.
Yes.
It represents the Holy Spirit. I stand in the simplicity of the knowledge that I have of Jesus Christ and His work.
Yes.
Now I ask for each of them.
கர்த்தாவே, அவர்கள் எல்லோரும் இங்கிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்துக் கொண்டிருப்பதோடு பரிசுத்த ஆவியை சுட்டிக்காட்டுகிற எண்ணெயை தங்களுடைய தலையில் பிரகாசிக்கும்படி பூசியிருப்பதோடு தேவனுடைய பீடத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் குறித்து நான் பெற்றுள்ள எளிமையான அறிவில் நின்று அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் வேண்டிக்
கொள்ளுகிறேன்.
தேவனே, நான் என்னுடைய கரங்களை அவர்கள் மீது வைக்கும் போது அவர்களுடைய விண்ணப்பங்கள் அவர்களுக்கு பதிலளிக்கப்படுவதாக. ஓ தேவனே, இயேசுவின் நாமத்தில் அதை அருளும். பிதாவே, எங்களுடைய சகோதரி கெட்டிக்கு இயேசுவின் நாமத்தில் அவண்ணமே ஆவதாக. கத்தாவே, சகோதரி ப்ரூஸ் அவர்களுக்கும் கூட அவளுடைய முழங்கால் மற்றும் அவளுடைய மூட்டுகளுக்கான விண்ணப்பமும் அவண்ணமே அருளப்படுவதாக.
May it be so large in the name of Jesus that she'll be delivered from it. May Satan take his hand from that for her. Grant it for her. Our sister who is both paralyzed and a stroke and got a broken hip.
எங்களுடைய சகோதரியின் தலையின் பின்பக்கத்தில் உள்ள அந்த நிலைமைக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அவனமே அருளப்படுவதாக. அவள் அதிலிருந்து விடுவிக்கப்படுவாளாக. அவளுடைய கழுத்தின் பின்பக்கத்திலிருந்து சாத்தான் தன்னுடைய கரங்களை எடுப்பானாக. அதை அருளும். எங்களுடைய சகோதரி பக்கவாதத்தினால் செயலிழந்தும் உடைந்து போன இடிப்பினையும் உடையவளாயிருக்கிறாள்.
Lord, some of these might seem very little, and some of them very great, but none of them is too small or none too great for you. You are God over all, and I pray and deliver them by prayer of faith, each one of them, Lord, as your servant, to break the powers of doubt or anything above them. I hand them their deliverance in the name of Jesus Christ.
Kattabi. இவர்களில் சிலர் மிகவும் அற்பமானவர்களாயும் அவர்களில் சிலர் மிகவும் மகத்தானவர்களாயும் தென்படலாம். ஆனால் உமக்கு அவர்களில் மிகவும் சிறியவர்கள் அல்லது மிக பெரியவர்கள் என்று எவருமே கிடையாது. நீர் எல்லோருக்கும் தேவனாயிருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தேகத்தின் வல்லமைகளை முறித்து அல்லது தொல்லையின் எந்த காரியத்தையும் முறித்து போட்டு அவர்களை விடுவிக்கும்படி விசுவாச ஜபத்தைக் கொண்டு நான் ஜபிக்கிறேன். நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுடைய விடுதலையை அவர்களுக்கு அருளுகிறேன்.
Each one receive exactly what they asked for, and as this church, a unit of your body, we deliver them in the name of Jesus.
Amen.
May they receive it now for your glory. Amen.
Amen.
God bless you.
Hallelujah.
We'll receive your healings and blessings.
Amen.
அவர்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டதை சரியாக பெற்றுக் கொள்வார்களாக. இந்த சபையானது ஜபத்தில் உம்முடைய சரத்தின் ஒரு பாகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவிக்கிறோம். அவர்கள் அதை இப்பொழுதே உம்முடைய மகிமைக்காக பெற்றுக் கொள்வார்களாக. ஆமேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதே அதை பெற்றுக் கொள்ளுங்கள். போய் உங்களுடைய சுகமளித்தல்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள்.
There's no doubt in our minds, is there? Not one doubt. God's going to do it. You believe it, everybody? God is going to do it. He's not going to leave anything undone. He's going to do exactly what we asked him to do. Because he can't do nothing else and remain God. See, if we don't doubt, he'll grant it to us.
இப்பொழுதோ நம்முடைய சிந்தைகளில் சந்தேகமே கிடையாது. இருக்கிறதா? ஒரு சந்தேகமும் இல்லை. தேவன் அதை செய்யப்போகிறாரா? நீங்கள் ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் அதை செய்யப்போகிறார். ஒவ்வொருவரும் அவர் எந்த காரியத்தையுமே செய்யாமல் விட்டுவிடப் போவதில்லை. நாம் அவர் செய்யும்படி கேட்டுக்கொண்டதையே அவர் சரியாக செய்யப்போகிறார். காரணம், அவரால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் தேவனாய் நிலைத்திருக்க முடியாது. பாருங்கள், நாம் சந்தேகப்படவில்லை என்றால் அவர் அதை நமக்கு அருளுவார்.
Now, don't forget to pray for somebody who really needs prayer. You all know who that is? It's me. Yeah, I'm the one that needs prayer.
இப்பொழுது உண்மையாகவே ஜபம் தேவைப்படுகிற யாரோ ஒருவருக்காக ஜபிக்க மறந்து விடாதீர்கள். அது யார் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியுமா? அது எனக்குத்தான். ஆம், ஜபம் தேவைப்படுகிற ஒருவன் நான் தான்.
Standing in the breach now and going on a great long series of meetings all through California, Oregon, Washington and around in Oklahoma and different places. People be coming out of Canada and everything, and I have to stand in the breach with differences of ministers and opinions and powers of the devil and the end time approaching.
இப்பொழுதோ பிளவில் நிற்கிறேன். மேலும் கலிபோர்னியா, ஓரிகான், வாஷிங்டன் மற்றும் ஓக்லஹாமா மற்றும் உள்ள பல்வேறுபட்ட இடங்களினூடாக ஒரு பெரிய நீண்ட தொடர் கூட்டங்களுக்கு செல்கிறேன். ஜனங்கள் கனடாவிலிருந்தும் மற்றுமுள்ள ஒவ்வொரு இடத்திலும் இருந்தும் வந்து கொண்டிருப்பார்கள். நான் ஊழியக்காரர்களின் வேறுபாடுகளோடும் கருத்துக்களோடும் பிசாசின் வல்லமைகளோடும் பிளவில் நிற்க வேண்டும். முடிவின் நேரமோ நெருங்குகிறது.
A lady flew in from Germany and another a person come from so-and-so, said the Lord told him to come and this, that. And then somebody come across the street and said, how do you stand it? See? I said, oh, it's his grace.
அங்கு ஒரு நாள் யாரோ ஒருவர் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்றார். அது ஜெர்மனியிலிருந்து ஆகாய விமானத்தின் மூலம் இங்கு வந்த ஒரு பெண்மணியும் மற்றும் இன்னென்ன இடத்திலிருந்து வந்த மற்றொரு நபராயும் இருந்தது. கர்த்தர் அவர்களை வரும்படி கூறியிருந்தாராம். அவர்கள் இதற்கு அதற்கு என மற்றொருவரும் கூட வந்திருந்தார். யாரோ ஒருவர் தெருவின் குறுக்கே வந்து, நீ எப்படி அவ்வாறு தொடர்ந்து செயல்படுகிறீர் என்று கேட்டார். பார்த்தீர்களா? அதற்கு நானும், ஓ, அது அவருடைய கிருபையா இருக்கிறது என்றேன். ஆமேன்.
Then had jump right in a plane, fly all night to California, to Arizona or Florida,
Come back and got in a storm. Devil tried to down us, you know, and Lord brought us in. Then the next morning, yesterday, I was supposed to leave for Bakersfield, California on a minister emergency. And it just, I just couldn't do it. That's all.
அப்பொழுது நான் உடனே ஆகாய விமானத்தில் ஏறி முழு இரவும் கலிபோர்னியாவுக்கு இல்லை, அரிசோனாவிற்கு இல்லை, பிளாரிடாவுக்கு பயணிக்க வேண்டியதாயிருந்தது. திரும்பி வந்தபோது ஒரு புயலில் சிக்கிக்கொண்டோம். பிசாசு எங்களை வீழ்த்த முயன்றான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கர்த்தரோ எங்களை உள்ளே அழைத்து வந்தார். அதன் பின்னர் அடுத்த நாள் காலை, அதாவது நேற்றைய தினம், ஒரு ஊழியக்காரரின் அவசர நிலைமைக்காக நான் கலிபோர்னியாவில் உள்ள பேக்ஸ்ஃபீல்ட் என்ற இடத்திற்கு போக வேண்டியதாக இருந்தது. அது சற்று முன் என்னால் அதை செய்ய முடியாமல் போயிற்று.
அவ்வளவுதான். You don't know where to go from there. You see, here's this one, this one, this one, this one, this one. You know what I mean? And then, which one? And it hurts some if you don't see them all. You see, and you can't see them all. So you just have to wait, and when you feel led, then just go.
பாருங்கள், அதன் பின்னர் நான் யாரோ ஒரு இடத்திற்கு சென்று பின்னர் நான் அங்கிருந்து எங்கே செல்ல வேண்டும் என்று கூட எனக்கு தெரியாது. உங்களுக்கு புரிகிறதா? அது இதோ இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று என்ற விதமாக இருக்கும். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன் பின்னர் எந்த ஒன்று? மேலும் நீங்கள் அவர்கள் எல்லோரையும் காணவில்லை என்றால் அது யாரோ ஒருவரை புண்படுத்துகிறது. உங்களுக்கு புரிகிறதா? உங்களால் அவர்கள் எல்லோரையும் பார்க்க முடியாது. ஆகையால் நீங்கள் அப்படியே காத்திருக்க வேண்டும். நீங்கள் வழிநடத்தப்படுவதை உணரும் விதத்தை அறிந்து அதன் பின்னரே செல்ல வேண்டும்.
I want to say a good compliment of our pastor in a hospital last night on emergency. I blowed for Brother Woods and Charlie and him. It was around way in the night. A dying lady that was laying dying, her sisters and them was there. And she'd been unconscious for a while, woke up and accepted the Lord Jesus.
நம்முடைய மேய்ப்பரை குறித்து ஒரு நல்ல வாழ்த்துறையை கூற வேண்டும் என்று விரும்பினேன். கடந்த இரவு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் நான் சகோதரன் வூட் மற்றும் சார்லி இன்னும் மற்றவர்களுக்காக நள்ளிரவில் செய்தியை அறிவித்தேன். ஒரு மரிக்கும் தருவாயிலிருந்த பெண்மணி அங்கு படுத்துக்கொண்டு மரித்துக் கொண்டிருக்க அவளுடைய சகோதரிகளும் இன்னும் மற்றவர்களும் அங்கிருந்தனர். அப்பொழுது அவள் சிறிது நேரம் சுய உணர்வின்றி இருந்து பின்னர் திடீரென்று விழித்தெழுந்து கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக் கொண்டாள்.
I got to lead another man to the Lord Jesus down there in Florida, a sinner, and all hours of the night and everything on emergencies. You just have to follow a minister sometime and know.
நான் இங்கே புளோரிடாவில் பாவியான மற்றொரு மனிதனை கர்த்தராகிய இயேசுவினிடத்திற்கு வழிநடத்த வேண்டியதாயிற்று. இரவின் எல்லா நேரத்திலுமே ஒவ்வொரு காரியத்திற்கும் நெருக்கடி நிலைகளின் பேரில் நீங்கள் சில நேரத்தை அறிந்து கொள்ள ஒரு ஊழியக்காரரை துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
And I heard the nicest comments at the hospital about our pastor when he comes out there, how he visits the people and prays the sick and faithful at the post of duty. I appreciate that so much of having over this little flock a servant of the Lord who's faithful at the post of duty. You do appreciate him, sure you do. But there's just some way we can express it more, you see, to a faithful servant of the Lord.
நம்முடைய மேய்ப்பர் மருத்துவமனைக்கு வந்தபோது அவர் எப்படி ஜனங்களிடையே வருகை புரிந்து வியாதியஸ்தருக்காக ஜெபித்து கடமையின் பாதையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்ற அருமையான கருத்துரைகளை அவரை குறித்து கேள்விப்பட்டேன். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கடமையின் பாதையில் உண்மையாய் இருந்து கொண்டு இந்த சிறிய மந்தையின் மீது மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதற்காக நான் மிகவும் பாராட்டுகிறேன். நீங்கள் பாராட்டுகிறதில்லையா? நீங்கள் அவரை பாராட்டுகிறீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் பாராட்டுகிறீர்கள். ஆனால்தாம் ஒரு உண்மையுள்ள கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு நீங்கள் பாருங்கள், நாம் அதை வெளிப்படுத்தி பாராட்டக்கூடிய ஏதோ ஒரு வழி உண்டு.
Someone asked me not long ago at Chautauqua, our last meeting, Brother Bram, how do you carry on like that? And I said, here's Gene Gold, Pat Tyler, and a whole bunch of them like these fellows here. When I'm in one of those meetings, lay on their face and fast for days and don't even eat and pray and everything for me.
அண்மையில் சாண்டகுவாவில் நடைபெற்ற நம்முடைய கடைசி கூட்டத்தில் யாரோ ஒருவரிடத்தில், சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் எப்படி அதை போட்டு தொடர்ந்து செயல்படுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நானோ, இங்குள்ள ஜீன் கோட், பேட் டெய்லர் மற்றும் இந்த ஒரு கூட்ட நபர்கள், நான் அந்த கூட்டங்களில் ஒன்றில் இருக்கும்போது அவர்கள் முகங்குப்புற விழுந்து பல நாட்களாக உபவாசித்து சாப்பிடாமல் இருந்து எனக்காக ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள் என்று கூறினேன்.
That's what carries me on. That's the strength. The help comes from the Lord. Brother Dalton, just so many of them. Of friends that just fast and pray, refuse their meals and things, and fasting and praying.
அதுதான் என்னை தொடர்ந்து செயல்பட செய்கிறது. புரிகிறதா? அதுதான் பலனாய் உள்ளது. அந்த ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. சகோதரன் டால்டன், ஓ, அப்படியே அவர்களில் அநேக நண்பர்களும் உபவாசித்து ஜெபித்து தங்களுடைய உணவு மற்ற காரியங்களை ஏற்க மறுத்து உபவாசித்து ஜெபிக்கிறார்கள்.
Now, if Brother Gene back in the back is ready for the recording, now Brother Neville will continue on with the services just after a little bit. I want to speak just for a little while. And now, if possibly I can get back, Edith, honey, hearing your birthday party is on Friday night. If I can get back from Oklahoma in time, I'll be down. See you on Friday night, Amen. If I possibly can.
இப்பொழுது மிகவும் பின்னால் உள்ள சகோதரன் ஜீன் அவர்கள் ஒலிப்பதிவு செய்ய ஆயத்தமாக இருந்தால், இப்பொழுது நான், அதாவது சகோதரன் நெவில், சற்று நேரம் கடித்து ஆராதனைகளை தொடர்ந்து நடத்துவார். நான் சற்று நேரம் மாத்திரம் பேச விரும்புகிறேன். இப்பொழுது தேனே எடித், உன்னுடைய பிறந்தநாள் விருந்து கூட்டம் வெள்ளிக்கிழமை உள்ளது என்று கேள்விப்பட்டபடியால், கூடுமான வரை நான் திரும்பி வர இயலும். அந்த நேரத்தில் ஓக்லஹாமாவில் இருந்து திரும்பி வர முடிந்தால், நான் வர முடிந்தால் ஒரு கால் வெள்ளிக்கிழமை இரவு அங்கிருப்பேன்.
While we're gone, you all pray for us. And as is said in the Bible, the Lord watch between you and me, you see, while we're apart.
Amen.
And may He do that and protect and bless you and protect and bless me and help us both to live the best that we can for His service till we meet again.
இப்பொழுது நாங்கள் வெளியே சென்றிருக்கும் போது நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக ஜெபியுங்கள். வேதம் கூறியுள்ளது போல நாம் பிரிந்திருக்கையில் கர்த்தர்தாமே உங்களுக்கும் எனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர். நாம் மீண்டும் சந்திக்கும் வரை நம்மால் முடிந்த அளவு அவருடைய ஊழியத்தை மிகச்சிறந்த முறையில் செய்யும்படி ஜீவிக்க அவர் பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பதோடு என்னையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நாம் இருவருக்கும் உதவி செய்வாராக.
You understand.
நான் சத்ருவை சந்திக்கும்படி வெளியே ஊழிய களத்தில் இருக்கையில் நான் உங்களுடைய ஜபங்களையே சார்ந்திருப்பேன். ஆகையால் நீங்கள் எங்களுக்காக ஜபியுங்கள். ஊழியம் செய்கிற சகோதரர்களாகிய நீங்கள் எல்லோரும், சகோதரன் ஹியூம்ஸ், சகோதரன் பீலர் மற்றும் இங்குள்ள உங்களில் அநேகர் எனக்காக ஜபியுங்கள். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்.
Now we want to turn in the book of St. John, the fourth chapter, and I want to speak this morning, the Lord willing, on the subject called The unfailing realities of the living God.
இப்பொழுது நாங்கள் பரிசுத்த யோவானின் புத்தகம் நான்காம் அதிகாரத்திற்கு திருப்ப விரும்புகிறோம். நான் இந்த காலையில் கர்த்தருக்கு சித்தமானால் ஜீவனுள்ள தேவனின் தவறாத உண்மைகள் என்று அழைக்கப்படும் பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன்.
Amen. I want to read from the 14th verse, 23rd inclusive of St. John, the fourth chapter. We are breaking in upon a conversation now of Jesus talking to the woman at the well. St. John, 4th chapter, 14th verse, including the 23rd.
நான் பரிசுத்த யோவான் நான்காம் அதிகாரத்தில் 14 வசனத்திலிருந்து 23 வசனம் உட்பட வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுது இயேசு கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீயிடத்தில் பேசுகிற ஒரு உரையாடலின் பேரிலான ஒரு காட்சியை படிக்க துவங்கிக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த யோவான் 4 அதிகாரம் 14 வசனம் துவங்கி 23 வசனம் உட்பட வாசிக்க விரும்புகிறோம்.
But whosoever drinketh of the water that I shall give him shall never thirst, but the water that I shall give him shall be in him a well of water springing up to everlasting life.
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார்.
Now the word there is really not everlasting. You'll see a little mark on it if you've got a King James Bible. And the original says to eternal life. Everlasting is just a while. Eternal is forever. Springing up into eternal life.
இப்பொழுது ஆங்கிலத்தில் நித்தியம் என்பதற்கு கூறப்பட்டுள்ள எவர்லாஸ்டிங் என்ற வார்த்தை உண்மையாகவே அங்கு சரியாக பொருள்படவில்லை. நீங்கள் ஜேம்ஸ் அரசனின் ஆங்கில வேதாகமத்தை வைத்திருப்பீர்களேயானால் அதில் எவர்லாஸ்டிங் என்று உள்ள அந்த வார்த்தையின் மேல் ஒரு ஆங்கில எழுத்து போடப்பட்டு அதன் நடுப்பக்க குறிப்பில் அதற்கு இட்டர்னல் லைஃப் என்ற ஆங்கிலத்தில், அதாவது நித்திய ஜீவன் என்று குறிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். மூலப்பதிப்போ நித்திய ஜீவனுக்கு என்றே கூறுகிறது. ஆங்கிலத்தில் எவர்லாஸ்டிங் என்ற பதம் குறிப்பிட்ட கால அளவையே குறிக்கிறது. ஆனால் இட்டர்னல் என்ற ஆங்கில பதம், அதாவது நித்தியம் என்பதோ என்னென்றைக்குமா என்று பொருள்படுகிறது. நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார்.
The woman said unto him, Sir, give me this water that I thirst not, neither come hither to draw. Jesus said unto her, Go call thy husband and come hither. The woman answered and said, I have no husband. Jesus said unto her, Thou hast well said, I have no husband. For thou hast had five husbands, and he who thou now hast is not thy husband. In that saidest thou truly.
அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே ஒன்று கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படியெனில் ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார்.
The woman said unto him, Sir, I perceive that thou art a prophet. Our fathers worshipped in this mountain, and you say that in Jerusalem is the place where man ought to worship. Jesus said unto her, Woman, Believe me, the hour cometh when you shall neither in this mountain nor yet at Jerusalem worship the Father.
அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது.
You worship, you know not what. We know what we worship, for salvation is of the Jews. But the hour cometh, and now is, when the true worshipers shall worship the Father in spirit and in truth, for the Father seeketh such to worship Him.
நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார்.
In the days of Jesus of Nazareth, when he was here on earth, walking in flesh, he found the people in his day seeking a religion that would bring them deliverance. They wanted a religion that would deliver them from all their evils and their enemies.
நசரேயனாகிய இயேசுவின் நாட்களில் அவர் பூமியின் மேல் இங்கே மாம்சத்தில் நடக்கும்போது தன்னுடைய நாளில் இருந்த ஜனங்கள் தங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும் ஒரு மார்க்கத்தை தேடிக்கொண்டிருந்ததை அவர் கண்டறிந்தார். அவர்கள் தங்களுடைய எல்லா பொல்லாங்குகளிலிருந்தும் தங்களுடைய சத்துருக்களில் இருந்தும் அவர்களை விடுவிக்கும் ஒரு மார்க்கத்தையே விரும்பினர்.
And Christianity met every challenge that they asked for. Christianity met everything that they needed and everything that they asked for. It challenged every one of their needs. But they would not receive it.
அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான ஒவ்வொரு சவாலையும் கிறிஸ்தவ மார்க்கம் சந்தித்தது. அவர்களுக்கு தேவைப்பட்டிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான ஒவ்வொரு காரியத்தையும் கிறிஸ்தவ மார்க்கமானது சந்தித்தது. அது அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றுக்கும் சவாலிட்டது. ஆனால் அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருந்தனர்.
And it's about the same as it is today. We find people today, like it was then, seeking for a religion that'll do something for them. That'll bring some reality to them. And real, true Christianity meets every one of those challenges, but they won't receive it. They just don't want it.
அது ஏறக்குறைய இன்றைக்கும் அதே காரியமாய் உள்ளது. அப்பொழுது இருந்த விதமாகவே ஜனங்கள் இன்றைக்கும் இருப்பதை நாம் கண்டறிகிறோம். அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் ஒரு மார்க்கத்தையே தேடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு உண்மையை கொண்டு வரும் ஒரு மார்க்கத்தை தேடுகிறார்கள். மெய்யான உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம் அந்த சவால்கள் ஒவ்வொன்றையும் சந்திக்கிறது. ஆனாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அது தேவைப்படுகிறதில்லை.
The nature of the people today, I'm not speaking of the born-again church. I'm speaking of the nation and country in whole. They don't seem to want it.
இன்றைய ஜனங்களின் சுவாபம் அவ்வாறே உள்ளது. நான் மறுபடியும் பிறந்த சபையை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் தேசத்தை குறித்தும் நாடு முழுவதிலும் உள்ளதையே பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கோ அது தேவைப்படுகிறதா தென்படுகிறதில்லை.
If you want anything, you just can't rest till you get it. Jesus said in the Beatitudes, blessed are they that do hunger and thirst for righteousness, for they shall be filled. If they hunger and thirst.
உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் வேண்டுமாயின் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் வரையில் உங்களால் இளைப்பாற முடியாது. இயேசு நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று மலைப்பிரசங்கத்தில் கூறியுள்ளார். அவர்கள் பசிதாக உள்ளவர்களாய் இருந்தால் நலமாயிருக்குமே.
But today we are trying to give people something that they really need and they don't want to accept it. They just don't want it.
ஆனால் நாமோ இன்றைக்கு உண்மையாகவே ஜனங்களுக்கு தேவைப்படுகிற ஒரு காரியத்தை கொடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. அவர்களுக்கோ அது தேவைப்படுகிறதில்லை.
And the attitude of the people hasn't changed, and yet that is exactly what the world needs today is the religion of Jesus Christ.
Amen.
Deliverance from the things that they're fearing and dreading and have need to be delivered of.
ஜனங்களுடைய மனப்பான்மை மாறியுள்ளது. அதே சமயத்தில் இன்றைக்கு உலகத்துக்கு சரியாக தேவைப்படுகிறது என்னவெனில், அவர்கள் பயந்து கொண்டும் அச்சமடைந்து கொண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றிருக்கிற காரியங்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் மார்க்கமே ஆகும்.
In the days when he was here on earth, one of the reasons why that they could not receive Jesus of Nazareth and believe him and get their deliverance, because it was too unusual for them.
அவர் இங்கே பூமியின் மேலிருந்த நாட்களில் அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் அவரை விசுவாசிக்க முடியாமலும் அவர்களுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாமலும் இருந்ததற்கான காரணங்களில் ஒன்று என்னவெனில், அது அவர்களுக்கு மிகவும் வழக்கத்திற்கு மாறானதாக இருந்தது.
He brought his deliverance. God had sent them deliverance, and it was so unusual to them that they didn't want to accept it because it didn't come just the way that they were used to receiving religion.
அது அவ்வாறே இருந்தது. அவரோ அவர்களுக்கு விடுதலையை கொண்டு வந்தார். தேவன் அவர்களுக்கு விடுதலையை அனுப்பியிருந்தார். அதுவோ அவர்களுக்கு மிகவும் வழக்கத்திற்கு மாறானதாக இருந்தது. எனவே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் அது அவர்கள் வழக்கமாக ஏற்றுக்கொள்கிற மார்க்க முறையில் வரவில்லை.
And it's a very outstanding conditions exists the same today. Very striking to see the parallel of it. The people of today are wondering, where is the God that opened the Red Sea? Where is the God that made the lepers well? Where is the God that set the captive free?
அது இன்றைக்கும் அதே விதமாக மிகவும் முதன்மையான நிலைமைகளில் இருந்து கொண்டு அதை குறித்து இணையான காரியங்களை காணும்படிக்கு மிகவும் கவர்ந்து இழுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய ஜனங்களோ சிவந்த சமுத்திரத்தை பிளந்த தேவன் எங்கே, குஷ்டரோகிகளை குணமாக்கின தேவன் எங்கே, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கின தேவன் எங்கே என்று கேட்டு வியப்புறுகிறார்கள்.
And yet it's right at hand and they don't want to receive it. Why? The same reason they had. It's too contrary. It's unusual.
அதே சமயத்தில் அது சமீபத்தில் உள்ளபோது அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. ஏன்? அதே காரணத்தையே அவர்கள் உடையவர்களாய் இருந்தனர். அது மிகவும் முரண்பாடாய் உள்ளது. அது வழக்கத்திற்கு மாறானதாய் உள்ளது.
They want in that day, if he would have brought them creeds or some form that they had to go through, some rituals and so forth, they would have gladly received it. But because he brought it in the way that he did, the people didn't want to receive it in the form that he brought it.
அவர்கள் விரும்புவதோ அந்த நாளில் அவர் கோட்பாடுகளை அல்லது வேற ஏதோ முறையை கொண்டு வந்திருந்து அவர்கள் ஏதோ சமய சடங்காச்சாரங்களினூடாக செல்ல வேண்டியிருந்திருந்தால் அப்பொழுது அவர்கள் அதை மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அவர் அதை செய்த விதத்தில் அதை அவர் கொண்டு வந்த காரணத்தால் அவர் அதை கொண்டு வந்த முறைமையில் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை.
That's the same way it is today, exactly the same. They want it, but they don't want to receive it on the level that God brings it. And that's the only way that God has of bringing it.
இன்றைக்கும் அது அதே விதமாக சரியாக அதே விதமாக உள்ளது. அவர்களுக்கு அது வேண்டும், ஆனால் தேவன் அதை கொண்டு வருகிற நிலையில் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. அதை கொண்டு வர தேவன் கொண்டுள்ள ஒரே வழி அதுவேயாகும்.
We cannot bring God down to our level of thinking. We've got to rise ourselves to his level of thinking and meet him on the grounds that he provided for us to meet him on. They want deliverance.
நம்முடைய சிந்தனையின் மட்டத்திற்கு நாம் தேவனை கொண்டு வர முடியாது. நாம் அவருடைய சிந்தனையின் மட்டத்திற்கு உயர்ந்து அவரை சந்திக்க அவர் நமக்காக அருளின அடிப்படை ஆதாரங்களின் பேரில் அவரை சந்திக்க வேண்டும். புரிகிறதா? அவர்களுக்கு விடுதலை வேண்டும்.
They had all their denominational creeds and the Pharisees and the Sadducees and the Herodians and what more. All different forms and sects of religion, and each one had his that he didn't believe in no resurrection or no angel or spirit.
அவர்கள் தங்களுடைய எல்லா ஸ்தாபன கோட்பாடுகளையும் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் ஏரோதியர்களையும் இன்னும் அதிகமாக பல்வேறுபட்ட முறைமைகளையும் மார்க்க உட்பிரிவுகளையும் உடையவர்களாயிருந்தனர். ஒவ்வொருவரும் ஒரு பிரிவினர் உயிர்த்தெழுதல் தேவதூதன் ஆவி இல்லை என்று நம்பியிருந்தனர்.
The other believed in both resurrection, angel and spirit, and one believed in certain way you wash your hands and the way you do just like it is today.
மற்றொரு பிரிவினர் உயிர்த்தெழுதலும் தேவதூதனும் ஆவியும் உண்டு என்று நம்பியிருந்தனர். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வழியில் உங்களுடைய கரங்களை கழுவ வேண்டும் என்றும் நீங்கள் அந்த விதமாக செய்ய வேண்டும் என்பதிலும் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டிருந்தனர். அது இன்றைக்கு உள்ளது போன்றே ஆகும்.
Now, if we could rise, Christ could come in some sort of a thing like that, well, the people would be glad to receive it.
இப்பொழுது நாம் அந்த விதமான ஒரு உபதேசத்தை உருவாக்க முடிந்து கிறிஸ்து அந்த விதமான ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்குள் வர முடிந்தால் அப்பொழுது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைவர்.
But when he comes in his power of his resurrection,
Amen.
To make people live and act and behave themselves,
yes.
And to change their attitudes, to change their ways, to change their living, they don't want nothing to do with that.
அவர் ஜனங்களை ஜீவிக்கும்படி செய்ய, கிரியை நடப்பிக்க, தங்களுடைய நடத்தையையும் தங்களுடைய மனப்பான்மையையும் மாற்ற, அவர்களுடைய வழிகளை மாற்ற, அவர்களுடைய ஜீவியத்தை மாற்ற தம்முடைய உயிர்த்தெழுதலின் தம்முடைய வல்லமையில் வரும்போது அவர்களோ அதனோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை.
They want to live just like they want to live, and they want to continue right on living the way they've always lived, but yet be very religious and go to a church and be a member thereof.
அவர்கள் ஜீவிக்கின்ற விதமாகவே அவர்கள் ஜீவிக்க விரும்புகிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஜீவித்து வந்துள்ள வாழ்க்கை முறையிலேயே தொடர்ந்து தரித்திருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் மிகவும் பக்தியாயிருக்கவும் ஒரு சபைக்கு செல்லவும் அதில் ஒரு அங்கத்தினராய் இருக்கவும் விரும்புகிறார்கள்.
If they can go on Sunday morning or whatever time it is and have a 15-minute sermon from the pastor that will walk them away from there kind of halfway satisfied that they've done their religion for the week. That settles it. Go back, do anything they want to the rest of the week.
அதாவது அவர்கள் ஞாயிறு காலையில் அல்லது என்ன நேரமாக இருந்தாலும் சபைக்கு சென்று போதகரிடத்தில் இருந்து 15 நிமிட நேர பிரசங்கத்தை மாத்திரமே பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். பின்னரோ அங்கிருந்து நடந்து சென்று விடுகின்றனர். இந்த விதமாகவே வாரத்தில் ஒருமுறை தாங்கள் பெற்றுள்ள மார்க்கத்தை ஒரு விதமான அரைகுறை வழியில் திருப்திப்படுத்துகின்றனர். அதன் பின்னர் அவர்கள் திரும்பி போய் அந்த வாரத்தின் மற்ற நாட்களில் அவர்கள் விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்கிறார்கள்.
Now God promised in this days what he was going to do. And I would like to ask anybody, any minister, anywhere, of one promise that God made the church and what he said they would do, but what the real church is doing it now.
Amen. Amen.
But they don't want it.
That's it.
They don't want it.
இப்பொழுது தேவன் இந்த நாட்களில் என்ன செய்ய போவதாய் இருந்தார் என்பதை அவர் வாக்களித்திருந்தார். நான் எவரையும் எந்த ஊழியக்காரரையும் எங்கிருந்தாலும் சரி தேவன் சபைக்களித்த ஒவ்வொரு வாக்குதத்தையும் அவர்கள் செய்வதாக அவர் என்ன கூறினாரோ அதை செய்கிறார்களா என்று கேட்க விரும்புகிறேன். ஆனால் உண்மையான சபையோ இப்பொழுது அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கோ அது தேவைப்படுகிறதில்லை. அவர்கள் அதை விரும்புகிறதில்லை.
Jesus brought God to human lives. God was made human. When Jesus was born, God became man that he might become fellowship with man and in man.
Yes, மனிதர்கள் அன்றைக்கு தேவனை கொண்டு வந்தார். தேவன் மனிதனாக்கப்பட்டார். இயேசு பிறந்தபோது தேவன் மனிதனோடும் மனிதனுக்குள்ளும் ஐக்கியம் கொள்ளும்படிக்கு.
To what achieve one purpose? That is to bring to man what God is.
Amen.
Not what a church is, but what God is.
Amen.
Jesus came that he might present God to man.
Amen.
And man didn't want it.
எண்ணத்திற்கு, அதாவது தேவன் என்னவா இருக்கிறார் என்பதை மனிதனடைக்கு கொண்டு வர, சபை என்னவா இருக்கிறது என்றல்ல, ஆனால் தேவன் என்னவா இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியான ஒரு நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கவே தேவன் மனிதனானார். தேவனை மனிதனுக்கு அளிக்கும்படிக்கே இயேசு வந்தார். மனிதனோ அதை விரும்பவில்லை.
The Holy Spirit comes today in like manner to present God to man. But man wants to go to church. It drowns his thinking. He cannot fathom it.
இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அதே முறையில் தேவனை மனிதனுக்கு அளிக்க வருகிறார். ஆனால் மனிதனோ சபைக்கு செல்ல விரும்புகிறான். அது அவனுடைய சிந்தையை மூழ்கடிக்கிறது. அவனால் அதன் ஆழத்தை கண்டறிய முடியாது.
And we must learn that God is not known by intellectual conception. God is known by the new birth, by the Holy Ghost. Not by any other way.
தேவன் அறிவாற்றல் உள்ள கருத்தினால் அறியப்படுகிறதில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் புதிய பிறப்பினால், பரிசுத்த ஆவியினால் அறியப்படுகிறாரே அன்றி வேறெந்த வழியிலும் அறியப்படுகிறதில்லை.
Jesus, the Bible has plainly quoted us that no man can call Jesus the Christ only by the Holy Ghost. And if you've never received the Holy Ghost, you don't know that he is the Christ. For that's the only way he reveals himself.
Yes, Vedam, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்று தெளிவாக நமக்கு மேற்கோள் காட்டியுள்ளது. நீங்கள் ஒருபோதும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கவில்லை என்றால் அவர் கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் அந்த ஒரே வழியிலேயே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார்.
You're not converted until you receive the Holy Ghost. The Bible said so. After Peter had both been saved and sanctified, give power to cast out unclean spirits and to preach the gospel, Jesus plainly told him he was not converted until he received the Holy Ghost.
Amen.
And he said, after you are converted, then strengthen your brethren.
நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் வரையில் நீங்கள் மனமாற்றமடைந்திருக்கவில்லை. வேதம் அவன்னமாய் கூறியுள்ளது. பேதுரு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அசுத்த ஆவிகளை துரத்த, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அதிகாரம் அளிக்கப்பட்ட பிறகு அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் வரையில் அவன் குணப்படவில்லை என்று அவரிடத்தில் தெளிவாக கூறினார். அவர், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார்.
That was on the night of the betrayal that he was not yet converted. And no man is truly converted until he's been changed and died to himself.
Amen.
And the Holy Spirit has control of that person.
Amen.
They don't want to do it.
அதுவோ கட்டி கொடுக்கப்படும் இரவாய் இருந்தது. அப்பொழுது அவன் இன்னும் குணப்படாமல் இருந்தான். எந்த மனிதனும் மாற்றமடைந்து தனக்குத்தானே மறித்து பரிசுத்த ஆவியானவர் அந்த நபருடைய கட்டுப்பாட்டை உடையவராய் இருக்கும் வரையில் அவன் உண்மையாகவே மனமாற்றம் அடைந்திருக்கவில்லை. அவர்கள் அதை செய்ய விரும்புகிறதில்லை.
Now the Holy Spirit will not misbehave itself in one person and behave itself in another. It'll make each person come into its character.
Yes.
See, because it's a spirit that leads you. It brings, makes you subject to its nature.
Yes.
You don't bring it subject to your nature. It makes you subject to its nature.
இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒரு நபரிடத்தில் தவறாயும் மற்றவரிடத்தில் சரியாக நடக்கவும் செய்ய மாட்டார். அது ஒவ்வொரு நபரையும் அதனுடைய குணாதிசயத்திற்குள் வரும்படி செய்யும். பாருங்கள், ஏனென்றால் அது உங்களை வழிநடத்துகிற ஆவியாய் உள்ளது. அது உங்களை அதனுடைய சுவாபத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு கொண்டு வருகிறது. நீங்கள் அதை உங்களுடைய சுவாபத்திற்கு கீழ்ப்படியும்படி கொண்டு வருகிறதில்லை. அது உங்களை அதனுடைய சுவாபத்திற்கு கீழ்ப்படிய செய்கிறது.
And the Holy Spirit makes you live and love to do it.
Amen.
Oh, how you love to give up the things of the world. Amen. When the Holy Spirit comes in.
பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜீவிக்க செய்கிறார், அதை செய்யவே விரும்புகிறார். ஓ, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிற போது நீங்கள் எப்படியாய் உலகத்தின் காரியங்களை விட்டுவிட வாஞ்சிக்கிறீர்கள்?
How it cleanses you and washes you and puts a desire in you to follow him and a thirst and a hunger for more of it. Just bathing yourself. He brings realities.
அது எப்படியாய் உங்களை சுத்திகரித்து உங்களை கழுவி அவரை பின்பற்றும்படியான வாஞ்சையை உங்களுக்குள் வைத்து அதை குறித்து அதிகமாக பசிதாகம் கொள்ள செய்து உங்களையே நீராட்டுகிறது. அவர் உண்மைகளை கொண்டு வருகிறார்.
Now, when God placed man here and in the days of the Lord Jesus, he gave man a true roadmap to his power. A roadmap is something that tells you which way you're headed. If you want to go.
இப்பொழுது தேவன் மனுஷனை இங்கே வைத்தபோது அவர் கர்த்தராகிய இயேசுவின் நாட்களில் மனுஷனுக்கு தம்முடைய வல்லமைக்கான ஒரு உண்மையான சாலை வரைபடத்தை அளித்தார். ஒரு சாலை வரைபடமானது உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறுகிறது. நீங்கள் எந்தபடியாக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் செல்ல வேண்டும் என்றால்,
when we leave in the next few days, I've crossed this country so much, my wife and I were amazed to think of it. For the last few years, you can mention where you want to go, I can tell you any road that leads to it. And within 15 minutes of time, you arrive from here to California.
நாங்கள் அடுத்த சில நாட்களில் புறப்பட்டு செல்லும்போது, அதாவது நானோ இந்த தேசத்தை அநேகமுறை கடந்து சென்றுள்ளேன். என்னுடைய மனைவியும் நானும் இதை குறித்து வியப்படைந்துள்ளோம். கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று யாராவது கேட்டால் என்னால் அதை குறிப்பிட்டு கூற முடியும். நீங்கள் இங்கிருந்து 15 நிமிடத்திற்குள்ளாக கலிபோர்னியாவிற்கு செல்கிற எந்த பாதையில் சென்றாலும் நீங்கள் போய் சேர்ந்து விடலாம் என்று என்னால் உங்களுக்கு கூற முடியும்.
I haven't missed it a time and I don't know sometimes right on the dot. See? Calculating my time of what the driving time is and the average of time. I've just been back and forth and up and down and back and forth. So you just know it.
நான் அதை எந்த ஒரு நேரத்திலும் தவறவிட்டதாக எனக்கு தெரியவில்லை. அதாவது சில நேரங்களில் சரியாக என்னுடைய துவக்க நேரத்தை ஓட்டும் நேரத்தோடு கணக்கிட்டு சராசரி நேரத்துக்குள் சென்று விடுவேன். காரணம், நான் சற்று முன்னும் பின்னுமாக மேலும் கீழுமாக முன்னும் பின்னுமாக சென்று வந்துள்ளேன். நீங்களே அதை அறிவீர்கள்.
That's the way God wants us to know His word.
Yes, yes, yes.
We know it. We've traveled it. We've tested it. We've tried it. And you know where it leads to.
Yes.
Now his roadmap is his Bible.
Yes.
The Bible is a roadmap that leads to the power of God.
Amen.
Faith leads you to the power. Power produces the promise. We need power.
அதே விதமாகவே தேவன் தம்முடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அதை அறிவோமே, நாம் அதில் பயணித்துள்ளோம், நாம் அதை சோதித்து பார்த்துள்ளோம், நாம் அதை முயற்சித்துள்ளோம். அது எங்கே வழிநடத்தி செல்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது அவருடைய சாலை வரைபடம் அவருடைய வேதமாய் உள்ளது. வேதமே தேவனுடைய வல்லமைக்கு வழிநடத்தி செல்லுகிற சாலை வரைபடமாய் உள்ளது. விசுவாசமே உங்களை வல்லமைக்கு வழிநடத்தி செல்லுகிறது. வல்லமையோ வாக்கு தத்துவத்தை உண்டாக்குகிறது. நமக்கு வல்லமையே தேவையாயிருக்கிறது.
Sister Woods and my wife and I were sitting in the room speaking on the baptism. There's so many of our precious brethren here, and we are grateful to God that He's given the Holy Ghost.
இப்பொழுது சில தினங்களுக்கு முன் சகோதரி உட் அவர்களும் என்னுடைய மனைவியும் நானுமாக அறையில் அமர்ந்து ஞானஸ்தானத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். இங்கே நம்முடைய அநேக வெளியேறப்பட்ட சகோதரர்கள் இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்.
Amen. Such as Brother Wilbur Collins back there, and I think Brother Hickerson and their wives, and Brother Charlie Cox and his wife, and Brother Mike Egan back here, and oh, how many more.
Amen.
That has received the Holy Ghost.
அங்கே பின்னால் அமர்ந்துள்ள சகோதரன் வில்லார்ட் காலின்ஸ் மற்றும் சகோதரன் ஹிக்கர்சன் மற்றும் அவர்களுடைய மனைவிகளும் கூட என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் சார்லி காக்ஸ் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் அங்கே பின்னால் அமர்ந்துள்ள சகோதரன் மைக் ஈகன் இன்னும் ஓ எத்தனையோ பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளனர்.
And it's begin to be a talk among us.
Amen.
Oh, may it revive us.
Yes, Lord.
to a spot that we're going to searching, hungering and pulling for realities of God.
Amen.
God is a reality.
அது நமக்கு மத்தியிலே பேசப்பட துவங்கி உள்ளது. ஓ, அது நாம் ஆராயும்படிக்கு செல்ல போகும் பசியாயும் தேவனுடைய உண்மைகளுக்காக நம்ம இருக்கிற ஒரு இடத்திற்கு செல்ல உயிர்ப்பிப்பதாக. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
Now, what does the roadmap point us to? They ought to have known, Jesus said in the days when he was here on earth, he said, you hypocrites. He said, you can well discern the skies when you say it's low and red, that tomorrow be foul weather, and if it's fair, you can discern the skies. But the signs of the time you cannot discern. If you would have known me, you would have known my day.
இப்பொழுது சாலை வரைபடம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? அவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே கூறினார், அவர் இங்கே பூமியில் இருந்த நாட்களில் அவர் நீங்கள் மாயக்காரரே என்றார். மேலும் அவர் உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாயிருக்கிறது, அதனாலே இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். வாரத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? நீங்கள் என்னை அறிந்திருந்தால் நீங்கள் என் நாளையும் அறிந்திருப்பீர்களே என்றார்.
Did not the Bible say that these things would happen when he come? Did not Isaiah the prophet prophesy of it? Did not Jeremiah, Ezekiel, all the minor prophets speak of it? Everything that roadmap pointing right to that one destination?
அவர் வரும்போது இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று வேதம் கூறவில்லையா? அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்கவில்லையா? அதை குறித்து எரேமியா, எசேக்கியல் மற்றும் எல்லா சிறிய தீர்க்கதரிசிகளும் உரைத்திருக்கவில்லையா? ஒவ்வொரு காரியமும் அந்த சாலை வரைபடம் அந்த ஒரு சேருமிடத்தையே சரியாக
சுட்டிக்காட்டுகிறது. To make God and man to unite them together again.
அவர் வந்தபோது அவர்களோ தங்களுடைய சபைகளில் கோட்பாடுகளையும் மற்ற காரியங்களையும் உடையவர்களாக இருந்தபடியால் அவர் என்னத்திற்காக வந்தார் என்பதையும், மனிதனுக்குள் தேவனை கொண்டு வருவதற்கும் மனிதனுக்குள் தேவனை உருவாக்குவதற்கும் அவர்களை மீண்டும் ஒன்று சேர்த்து இணைக்கவும் அந்த உண்மையை காண அவர்கள் தவறி போய்விட்டார்கள்.
Even Job, in the days of his distress, he cried out, oh, if I could only see him. In other words, if I could go to his house and knock on his door. If I could find someone who could stand in the breach for me.
யோபுவும் கூட அவனுடைய துயர நாட்களில் அவனோ, ஓ, என்னால் அவரை மாத்திரம் காண முடிந்தால் என்றான். வேறு வார்த்தைகளில் கூறினால், நான் அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய வாசலை தட்ட முடிந்தால் நலமாயிருக்குமே. எனக்காக பிளவில் நிற்கக்கூடிய ஒருவரை நான் கண்டறிய கூடுமானால் நலமாயிருக்குமே என்றான்.
Said, I know I'm not sin, but yet I know I'm righteous. I know that I have done nothing, for I'm standing on the burnt offering. But he lacked reality.
Amen.
He had the form, but he lacked reality. He said, oh, if I could only find one who could put his hands on a sinful man and a holy God and bring realities to him.
மேலும் நான் பாவம் செய்திருக்கவில்லை என்பதை நான் அறிவேன், ஆனால் இன்னமும் நான் நீதிமானாயிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்திருக்கவில்லை என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் நான் தகரபலியின் பேரில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றான். ஆனால் அவன் மேய்மையில் குறைவுள்ளவனாயிருந்தான், அவன் முறைமையை உடையவனாயிருந்தான், அவன் மேய்மையில் குறைபாடு கொண்டிருந்தான். எனவே அவன், ஓ, ஒரு பாவமுள்ள மனிதன் மேலும் ஒரு பரிசுத்த தேவன் மேலும் தம்முடைய கரங்களை வைக்கக்கூடிய ஒருவரை நான் கண்டறிய முடிந்து அவனுக்கு மேய்மைகளை கொண்டு வர முடிந்தால் நலமாயிருக்குவே என்றான்.
While him being a prophet, and in the spirit setting, scraping his boils, the spirit of the Lord came upon him, the lightnings flashed, the thunders roared, and he screamed, I know my Redeemer liveth, and at the last days he'll stand on this earth. Though the skin worms has destroyed this body, yet in my flesh shall I see God. There you are. The reality.
Amen.
He will come someday.
அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தபடியால் அவர்ந்து தன்னுடைய பருக்களை தேய்த்து சுரண்டிக் கொண்டிருக்கையில் ஆவிக்குள்ளான போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது வர மின்னல்கள் மின்னிட இடிகள் முழங்கிட அவனோ என் வீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்று கூச்சலிட்டான். அங்குதான் உங்கள் மேய்மையே உள்ளது. அவர் என்றோ ஒரு நாள் வருவார்.
Patriarchs and back in there that look forward for that. And Jesus said, if you would have known me, you would have known my day.
Yes.
He come to unite God and man together. He come that only one, an angel could not have done it. No one could have done it but him. He come to make God and man one.
அங்கே முன்பிருந்த பண்டைய கோத்திர பிதாக்கள் அதற்காக எதிர்நோக்கி இருந்தார்கள். இயேசு, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என்னுடைய நாளையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றார். அவர் தேவனையும் மனிதரையும் ஒன்றாக இணைக்கவே வந்தார். அவர் அந்த ஒருவரே வந்தார். தூதனை செய்திருக்க முடியாது. அவரை தவிர வேறு யாருமே செய்திருக்க முடியாது. அவர் தேவனையும் மனிதனையும் ஒன்றாக்கவே வந்தார்.
He said at that day you'll know that I'm in the Father me, I and you and me. He come to bring God and man together. For man was made a helper to God and become a God himself of the earth. That's right.
அவர் நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்றார். அவர் தேவனை மனிதனோடு ஒன்று சேர்க்கவே கொண்டு வந்தார். அங்கே மனிதன் தேவனுக்கு ஒரு உதவியாளனாக உண்டாக்கப்பட்ட போது அவன் தானே ஒரு பூமிக்குரிய தேவனானான். அது உண்மை.
But he lost his origin through sin, and the blood of bulls and goats could not make an atonement for this sin. But the blood of Jesus Christ could do it. Oh, how. See, he shows the roadmap. He proved it. The roadmap led right to it. If you would have known Moses, you'd have known me also.
Yes.
If you'd have known the word.
ஆனால் அவன் பாவத்தின் மூலமாக தன்னுடைய மூலஸ்தானத்தை இழந்துவிட்ட போது காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தமானது இந்த பாவத்திற்கான பாவ நிவர்த்தியை செய்ய முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அதை செய்ய முடிந்ததே. ஓ, எப்படி எனில் பாருங்கள். அவர் சாலை வரைபடத்தை காண்பிக்கிறார். அவர் அதை நிரூபித்தார். சாலை வரைபடமானது அதற்கு சரியாக வழிநடத்தினது. நீங்கள் மோசையை அறிந்திருந்தால் நீங்கள் என்னையும் கூட அறிந்திருப்பீர்களே. நீங்கள் வார்த்தையை அறிந்திருந்தால் நலமாய் இருந்திருக்குமே.
He got the road map Satan did out and said, you see, here it says this year. He said, but it's also written.
சாத்தான் அவரை சந்தித்த போது சாத்தான் அவருக்கு சுற்றுவழியை காண்பிக்க முயன்றான். அவர் சாலை வரைபடத்தை உடையவராக இருந்த போது சாத்தான், நீ பாரும், இதோ இங்கே அது இதை கூறுகிறதே என்று கூறினான். அப்பொழுது அவர், ஆனால் இதுவும் கூட எழுதப்பட்டிருக்கிறது என்றார்.
Oh, there's lots of bypasses. This, that, or the other. Oh, as long as I do this, that's not it.
Amen.
You got to find God.
Yes. Amen.
In a personal relationship, yes, and experience.
Amen.
If you claim you have it and still live for the world, then there's something wrong.
Yes.
The devil has detoured you on the wrong scripture.
Amen.
That's right. Oh, ஏராளமான பக்கவழிகள் இருக்கின்றன. இது, அது, அல்லது மற்றது என. ஓ, நான் இதை செய்யும் வரையில் அதுவல்ல இது. நீங்கள் தேவனை ஒரு தனிப்பட்ட உறவு முறையிலும் அனுபவத்திலும் கண்டறிய வேண்டும். நீங்கள் அதை பெற்றிருப்பதாக உரிமை கோரி அதே சமயத்தில் இன்னமும் உலகத்திற்காக வாழ்ந்தால் அப்பொழுது ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. பிசாசு தவறான வேதவாக்கியத்தின் பேரில் உங்களுக்கு பக்கவழியை
காண்பித்திருக்கிறான். For remission of sins, it didn't turn left. It, you must turn that way. I don't care how it is. You've got to follow the road.
Hallelujah.
நாம் சாலை வரைபடத்தை பின்பற்றுவோமானால் அப்பொழுது அது நெடுஞ்சாலையில் இன்னையின இடத்தில் இங்கே திரும்பு என்று கூறினால் அந்த விதமாகவே திரும்பிவிடுங்கள். அப்போஸ்தலர் 2:38, மனம் திரும்பி பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தால் அது இடப்பக்கம் திரும்பவில்லை. அதாவது நீங்கள் அந்தபடியாகவே திரும்ப வேண்டும். அது எப்படி இருந்தாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. நீங்கள் அந்த பாதையை பின்பற்ற வேண்டும்.
If he said the promises to you and your children, that didn't mean for an age past. As many as the Lord our God shall call is what it said. That's God's roadmap. We must follow it. The road's marked out.
அவர் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமானது என்று கூறியிருந்தால் அப்பொழுது அது கடந்த காலத்திற்கானது என்று பொருள்பட்டிருக்கவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும் என்றே அது கூறப்பட்டுள்ளது. அது தேவனுடைய சாலை வரைபடமாய் உள்ளது. நாம் அதை பின்பற்ற வேண்டும். சாலையோ குறிக்கப்பட்டுள்ளது.
You say, how I know about it? The bloody footprints of the Lord Jesus made the road, and the disciples laid on that same foundation, and the Holy Spirit directed them. follow that road map.
நீங்கள் நானதில் இருக்கிறேன் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்று கேட்கலாம். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தம் தோய்ந்த அடிச்சுவடுகள் அந்த பாதையை உண்டு பண்ண சீஷர்கள் அதன் மேல் அதே அஸ்திபாரத்தை போட்டனர். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நடத்தினார். அந்த சாலை வரைபடத்தை பின்பற்றுங்கள்.
A few nights ago someone said under discernment brother Branham's all right, but when it comes to his theology he's all out. Any person that will only know that the Bible teaches the very word prophet means a diviner of the word.
ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் யாரோ ஒருவர் சகோதரன் பிரணாம் அவர்கள் பகுத்தறிந்து கூறும்போது முற்றிலும் சரியாயுள்ளார். ஆனால் அவருடைய வேதாந்த கருத்திற்கு வரும்போது அவர் முற்றிலும் தவறாயிருக்கிறார் என்றார். தீர்க்கதரிசி என்ற வார்த்தையின் தெய்வீக வியாக்கியானி என்று பொருள்படுகிறது என்று வேதம் போதிக்கிறது என்பதை எந்த ஒரு நபருமே அறிவர்.
An increased teachers and so forth can teach the word. But when you see something coming that's supernatural and divining like that only proves that that's the thing. Yeah. That's God's word.
அந்த அடையாளங்கள் மாத்திரமே பெறுகின்றன. போதகர்கள் போன்றவர்களால் வார்த்தையை போதிக்க முடியும். ஆனால் நீங்கள் இயற்கைக்கு மேம்பட்ட ஏதோ ஒன்றை அதுபோன்ற தெய்வீகமானவை வருவதை காணும்போது அந்த காரியம் மாத்திரமே அதை நிரூபிக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது.
Jesus of Nazareth, when he was here on earth, the people followed him many times for fishes and loaves and so forth and what they could get out of him. He let them go on. His popularity began coming high once.
நசரேயனாகிய இயேசு அவர் பூமியின் மேல் இருந்தபோது ஜனங்கள் அவரை அநேக சமயங்களில் மீன்கள் அப்பங்கள் போன்றவற்றுக்காக பின்தொடர்ந்தனர். அவர்களால் அவரிடத்திலிருந்து அவர்களை பெற்றுக் கொள்ள முடிந்தது. அவரும் அவர்களை அவ்வாறு பெற அனுமதித்தார். அவருடைய புகழானது ஒருமுறை உயரத் துவங்கினது.
And then one day he got the multitude together after he had fed 5,000 went over on the other side of the lake. A bunch gathered after him coming with him.
அதன் பின்னர் ஒரு நாள் அவர் 5,000 பேரை போஷித்த பிறகு திரளான கூட்டம் கடலின் மறுகரையில் அவரை சந்திக்க சென்றன. ஒரு கூட்டம் அவரோடு சேர்ந்து கொண்டு அவரோடு பின்தொடர்ந்து வந்தது.
And he said, "Why did you come? Not because of the miracle, but because of the fishes and the loaves.
Yes.
That's the reason you come."
Amen.
Same today.
Oh, some of them thought they'd miss something, you know, if they didn't go see what he done. But to touch it, no, sir.
அப்பொழுது அவரோ, நீங்கள் ஏன் வந்தீர்கள்? அற்புதத்தின் நிமித்தமாக அல்ல, ஆனால் அப்பங்கள் மற்றும் மீன்களின் நிமித்தமாகவே. அந்த காரணத்தினால்தான் நீங்கள் வருகிறீர்கள் என்றார். ஓ, அவர்களில் சிலர் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அவர் என்ன செய்தார் என்பதை போய் காணவில்லை என்றால் தாங்கள் ஏதோ ஒன்றை தவறவிட்டு விடுவோம் என்று எண்ணிக்கொண்டார்கள். அதை ஆழமாக அறிந்து கொண்டார்களா? இல்லை ஐயா.
Then Jesus in that same 6th chapter of St. John began to lay the gospel down. Yes. And they were offended at him.
Yes.
And from that time his popularity began to decease. Come down. He wasn't the same one then.
அதன் பின்னர் இயேசு அதே பரிசுத்த யோவான் 6வது அதிகாரத்தில் சுவிசேஷத்தை கூறத் துவங்கின போது அவர்கள் அவரிடத்தில் இடர்லடைந்தார்கள். அந்த நேரம் முதற்கொண்டு அவருடைய புகழானது மங்கத் தொடங்கி அவர் அப்பொழுது அந்த புகழ் வாய்ந்த அதே ஒருவராயிருக்கவில்லை.
And just like a modern preacher or somebody, they say, "Well, now, wait a minute here. You're offending the people with your preaching. You mustn't do that." Now, a modern preacher say, "Oh, yes, maybe I better watch what the creed says. Maybe I better look to see what the church says about it, because they might turn me out."
ஒரு தற்காலிக பிரசங்கியாரைப் போல அல்லது யாரோ ஒருவரைப் போல எண்ணி அவரை அவர்கள் ஏன் இங்கே ஒரு நிமிடம் போரும், நீர் உம்முடைய பிரசங்கத்தினால் ஜனங்களை இடர்நடை செய்து கொண்டிருக்கிறீர், நீர் அது செய்யக்கூடாது என்றார்கள். இப்பொழுது ஒரு நவநாகரிக பிரசங்கியாரோ, ஓ சரி, ஒருகால் சபை கோட்பாடு என்ன கூறுகிறது என்பதை நான் கவனிப்பது மேலாயிருக்கும், புரிகிறதா? ஒருகால் சபையானது அதை குறித்து என்ன கூறுகிறது என்பதை காணும்படி நோக்கி பார்ப்பதே எனக்கு நலம், ஏனென்றால் அவர்கள் என்னை மாற்றி விடுவார்கள் என்று கூறுவார்.
That wasn't our Lord.
That's right.
Our Lord come to do the will of God. He followed the word.
Hallelujah.
And anybody with God in him will follow the same way.
Yes.
Amen. Did he stop? No, sir. Yet his popularity become decreasing.
Yeah.
All the time. Many didn't walk with him no more. They went away from him.
அதாவது நம்முடைய கர்த்தர் அவ்வாறு இருக்கவில்லை. நம்முடைய கர்த்தர் தேவனுடைய சித்தத்தை செய்ய மாத்திரமே வந்தார். அவர் வார்த்தையை பின்பற்றினார். தேவனை தனக்குள் கொண்டுள்ள எவருமே அதே விதமாக பின்பற்றுவர். அவர் நின்று விட்டாரா? இல்லை ஐயா. அதே சமயத்தில் அவருடைய புகழானது எல்லா நேரத்திலும் குறைய ஆரம்பித்து விட்டது. அது முதல் அநேகர் அவரோடு பின்தொடர்ந்து செல்லவில்லை. அவர்கள் அவரிடத்திலிருந்து தூரமாய் விலகிச்
சென்றனர்.
He never compromised with God's word at all. He led straight down the highway.
Thank you, Lord.
He went on the road, man. There's a road set before him. That road he must trod.
அதற்கு அடுத்த அதிகாரத்தில் இன்னும் அநேகர் விலகிச் சென்றார்கள். அடுத்த அதிகாரத்தில் இன்னும் அநேகர் விலகி போய்விட்டார்கள். அவர் எங்கே இருந்தார்? கல்வாரிக்கு செல்லும் பாதையிலே. ஆனால் அவர் எப்போதாவது நின்று விட்டாரா? இல்லையா? அவர் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையோடு விட்டுக் கொடுத்து சமரசமாகவில்லை. அவர் நேராக நெடுஞ்சாலையில் நடத்தப்பட்டார். அவர் சாலை வரைபடத்தின்படியே சென்றார். அவருக்கு முன்பாக ஒரு பாதை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பாதையில் அவர் நடக்க வேண்டியதாக இருந்தது.
Every born again Christian has a road set before you. You've got to follow that road. God marks it out. It's marked by the blood. And the spirit always lives in the blood because through the blood comes life. Blood cell is a life cell.
மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு முன்பாகவும் ஒரு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அந்த பாதையை பின்பற்றி செல்ல வேண்டும். தேவன் அதற்கு வெளியே அடையாள குறியிடுகிறார். அது இரத்தத்தினால் அடையாளமிடப்படுகிறது. ஆவியானது எப்பொழுதுமே இரத்தத்தில் ஜீவிக்கிறது. ஏனென்றால் இரத்தத்தினூடாகவே ஜீவன் உண்டாகிறது. இரத்த உயிரணு ஜீவ உயிரணுவாய் உள்ளது.
Now we follow in then and we see how the road map directs us, shows which way we're going. It's always been. It's God's provided way for us. The word is God's provided way.
அப்படியானால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அந்த சாலை வரைபடமானது எப்படி நம்மை நடத்துகிறது என்றும் நாம் எந்த ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதையுமே அது காண்பிக்கிறது என்று நாம் காண்கிறோம். அது எப்பொழுதும் அந்த விதமாகவே இருந்து வந்துள்ளது. அது நமக்காக தேவனால் அருளப்பட்ட வழியாய் உள்ளது. வார்த்தை தேவனால் அருளப்பட்ட வழியாய் உள்ளது.
When a man comes to a spot that he sees a scripture and because of popularity, because of some church affiliation, because of this, people won't permit him to preach it. That man will never go on with God.
Amen.
You've got to come back and pick up that word, regardless of what it is. If you don't, you're off on a detour somewhere and sink in the miry clay of sin.
Right. Help us, Lord.
ஒரு மனிதன் வேத வாக்கியத்தை புரிந்து கொள்கிற ஒரு இடத்திற்கு வரும்போது புகழின் நிமித்தமாக, சில சபை இன்னலின் நிமித்தமாக, அவனுடைய ஜனங்களின் நிமித்தமாக அவர் அதை பிரசங்கிக்க அனுமதிக்கப்படவில்லை என்றால் அப்பொழுது அந்த மனிதன் ஒருபோதும் தேவனோடு செல்லவே மாட்டான். அது என்னவா இருந்தாலும் பொருட்படுத்தாமல் நீங்கள் திரும்பி வந்து வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கோ உள்ள ஒரு மாற்றுப்பாதையிலிருந்து விலகி செல்லவில்லை என்றால் அப்பொழுது உளையான பாப சேற்றுக்குள் மூழ்கி விடுவீர்கள்.
I challenge any person, and in my library up there we have all the ancient histories that I know of, pre-Nicene fathers, the ancient writings of Josephus, Hossus II Babylons, Fox Book of the Martyrs, many, many other ancient writings.
நான் எந்த நபருக்கும் சவால் இடுகிறேன். அங்குள்ள என்னுடைய நூலகத்தில் எனக்கு தெரிந்த எல்லா பண்டைய சரித்திர புத்தகங்களான நிசாயா பிதாக்களுக்கு முன்னர் ஜோசிபஸ் என்பவர் எழுதிய பண்டைய புத்தகங்களையும் இசலப் என்பவருடைய இரு பாபிலோன்கள், ஃபாக்ஸ் என்பவருடைய இரத்த சாட்சிகளின் புத்தகத்தையும் அநேக மற்ற பண்டைய சரித்திர புத்தகங்களையும் நாங்கள் வைத்துள்ளோம்.
And there has never been a time that a church ever brought itself to a place where it stopped on its creed that God ever raised it up again. She sunk right there into the miry clay. That's right. She never did go on spiritual. Never did, and she never will.
Amen.
It isn't God's program.
எந்த ஒரு நேரத்திலுமே சபையானது அதனுடைய கோட்பாடுகளின் பேரில் நின்றுவிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு எப்போதும் கொண்டு வரப்பட்டதே இல்லை. அதாவது தேவன் அதை மீண்டும் எழுப்பியிருந்தார். அவள் உளையான சேற்றுக்குள் அங்கே மூழ்கியிருந்தாள். அது உண்மை. அவள் அப்படியே ஒருபோதும் ஆவிக்குரிய பிரகாரமாக அழிந்து போய்விடவில்லை, அழிந்து போகவில்லை. அவள் அவ்வாறு ஒருபோதும் அழிந்து போக மாட்டாள். அது தேவனுடைய திட்டம் அல்ல.
God's program is the Holy Spirit.
Amen.
It's God's provided way of doing things. Now, notice this. In the days of Noah, God's program is always a persecuted way. That's the reason people don't want it.
தேவனுடைய திட்டம் பரிசுத்த ஆவியாய் உள்ளது. அது தேவனால் அருளப்பட்ட வழியின் காரியங்களை செய்தலாகும். இப்பொழுது இதை கவனியுங்கள். நோவாவின் நாட்களில் தேவனுடைய திட்டம் எப்பொழுதுமே ஒரு துன்பப்படக்கூடிய வழியாய் உள்ளது. அந்த காரணத்தினால் தான் ஜனங்கள் அதை விரும்புகிறதில்லை.
In the days of Noah they had religion. They had it for 2,000 years like we've had Christianity. And they were critics just like there is now. And in the days of Noah, what happened? We find out that Noah stood in that one door of the ark and built an ark which was contrary to any human imagination.
நோவாவின் நாட்களில் அவர்கள் பக்தி மார்க்கத்தை உடையவர்களாயிருந்தனர். நாம் கிறிஸ்தவ மார்க்கத்தை உடையவர்களாயிருப்பது போன்று அவர்களோ அதை 2000 ஆண்டுகளாக உடையவர்களாயிருந்தனர். இப்பொழுது உள்ளது போன்றே அப்பொழுதும் அங்கே விமர்சகர்கள் இருந்தனர். நோவாவின் நாட்களில் என்ன சம்பவித்தது? நோவா அந்த பேழையின் ஒரே வாசலில் நின்று எந்த மானிட கற்பனைக்கும் முரண்பட்டதாயிருந்த பேழையை கட்டினான் என்பதை நாம் கண்டறிகிறோம்.
It had never rained, never been a cloud in the skies, but God said it was going to rain. That was God's word. God said, prepare an ark. And Noah prepared the ark and stood in that one door and preached salvation. And that's the only remedy for salvation.
அப்பொழுது ஒருபோது மழை பெய்யாமலே இருந்தது. ஆகாயத்தில் ஒரு மேகமும் இருக்கவில்லை. ஆனால் மழை பெய்யப்போவதாய் இருந்தது என்று தேவன் கூறியிருந்தார். அது தேவனுடைய வார்த்தையாயிருந்தது. தேவனோ பேடையை ஆயத்தமண்ணி என்று கூறியிருந்தார். நோவா பேடையை ஆயத்தமண்ணி அந்த ஒரே வாசலில் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அது மாத்திரமே சுவிசேஷத்திற்கான தீர்வாயிருந்தது.
What a type it is today. There's one door that leads to God, and that door is Christ.
Amen.
Christ is the Holy Spirit that lives in us.
Amen.
And we stand in the door of God's ark of the Holy Ghost and preach, this is the way. The
Amen.
Same blueprint that the rest of them come over.
இன்றைக்கு அது என்ன ஒரு மாதிரியாய் உள்ளது? தேவனண்டை வழிநடத்துகிற ஒரு வாசல் உண்டு. அந்த வாசல் கிறிஸ்துவாய் உள்ளது. கிறிஸ்து நமக்குள்ளே பரிசுத்த ஆவியாக ஜெபிக்கிறார். நாம் தேவனுடைய பேழையின் வாசலில், பரிசுத்த ஆவியின் வாசலில் நின்று இதுவே வழியாகி உள்ளது என்று பிரசங்கிக்க அதே திட்ட வரைபடத்திற்கு மற்ற யாவரும் வருகிறார்கள்.
Noah was God's provided way. In the days of the deliverance out of Egypt, Moses was God's way. See, a supernatural ministry. A way, see, Noah had something that was different. Noah had some religion that was different from all the rest of them. He had the word of God.
நோவா தேவனால் அருளப்பட்ட வழியாய் இருந்தான். எகிப்திலிருந்து வெளிவந்த விடுதலையின் நாட்களில் மோசே தேவனுடைய வழியாய், பாருங்கள், ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஊழியத்தை உடையவனாய் ஒரு வழியாய் இருந்தான். பாருங்கள், நோவா வித்தியாசமான ஏதோ ஒன்றை உடையவனாய் இருந்தான். நோவா மற்ற எல்லோரிலும் வித்தியாசமானதாய் இருந்த ஒரு மார்க்கத்தை உடையவனாய் இருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தை உடையவனாய் இருந்தான்.
And the people wasn't used to the word of God. They had their creeds. They had what they wanted. So it was the creeds they were listening to and not the word. But Noah had the word. Moses had the word.
Amen.
No matter what the rest of them had, Moses had thus saith the Lord.
ஜனங்களோ தேவனுடைய வார்த்தைக்கு பயன்படுத்தப்படவில்லை. அவர்கள் தங்களுடைய பிரமாணங்களையே உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் விரும்பி இருந்ததை உடையவர்களாக இருந்தனர். ஆகையால் அவர்கள் கோட்பாடுகளுக்கே செவி கொடுத்துக் கொண்டிருந்தனர், வார்த்தைக்கு அல்ல. ஆனால் நோவா வார்த்தையை உடையவனாக இருந்தான். மோசே வார்த்தை உடையவனாய் இருந்தான். மற்றவர்கள் எதை உடையவர்களாய் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் மோசே கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாய் இருந்தான்.
Look, what proved it? He done signs and miracles. And each sign and miracle had a voice. Now, God said, if they won't hear the voice of the first sign, they will hear the voice of the second sign.
எது அதை நிரூபித்தது என்று பாருங்கள். அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்திருந்தார். ஒவ்வொரு அடையாளமும் அற்புதமும் ஒரு சத்தத்தை உடையதாயிருந்தது. இப்பொழுது தேவன் அவர்கள் முந்தின அடையாளத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் பிந்தின அடையாளத்தின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள் என்று கூறியிருந்தார்.
Now, the people today, like it was in the days of Jesus, they're following the miracle. Oh, he might do something that's a little different. I wouldn't see that done. Let's see if he can discern this one. Let's see if he can do...
இப்பொழுது இன்றைக்கு ஜனங்கள் அவர்கள் இயேசுவின் நாட்களில் இருந்தது போலவே இவர்களும் அற்புதத்தையே பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓ, அவர் சற்று வித்தியாசமான ஏதோ ஒரு சிறு காரியத்தை செய்யலாம், அது செய்யப்பட்டதை நான் காணவில்லை. அவரால் இந்த ஒன்றை பகுத்தறிய முடியுமா என்று நாம் பார்ப்போம். அவரால் அதை செய்ய முடியுமா என்று நாம் பார்ப்போம்.
See, that's the way he does. They follow just for the fishes and loaves. But when it comes to repenting, being baptized in the name of Jesus Christ and receiving the Holy Ghost, they wouldn't put their finger on it.
That's right.
That's right. And then they condemn you, and they condemn Jesus, but said, oh, you preach contrary to these. That didn't stop him.
Amen.
He moved right on.
நீங்கள் பாருங்கள், அந்த விதமாகவே அவர் செய்கிறார். அவர்கள் வெறுமன அப்பத்துக்கும் மீனுக்காகவுமே பின்தொடர்ந்தனர். ஆனால் அது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கு வந்தபோது அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அது உண்மை. அப்பொழுது அவர்கள் உங்களை கண்டனம் செய்கிறார்கள். அப்பொழுதும் அவர்கள், ஓ, நீர் இவைகளுக்கு முரணாக பிரசங்கிக்கிறீர் என்று கூறுவதன் மூலம் அவர்கள் இயேசுவையே கடிந்து கொண்டார்கள். அது அவரை நிறுத்திவிடவில்லை. அவர் தொடர்ந்து முன்னோக்கி சென்றார்.
A great minister that he laid his hands on me said, I'm going to pray for you, Brother Branham, that you will never say nothing against the way these people are living in these churches. He said, Brother Branham, you're going to make them all angry with you.
ஒரு பெரிய ஊழியக்காரர் அன்று நாள் தன்னுடைய கரங்களை என் மீது வைத்து, சகோதரன் பிரணாம் அவர்களே, இந்த சபைகளில் இருந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு எதிராக எந்த காரியத்தையும் நீர் ஒருபோதும் கூறக்கூடாது என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன் என்றார். மேலும் அவர், சகோதரன் பிரணாம், நீர் அவர்களை, அதாவது நீர் அவர்கள் எல்லோரும் மோடு கோபப்படும்படி செய்துவிடப் போகிறீர் என்றார்.
I said, how can I keep from it when my innermost spirit and my soul cries out against it? He said, well, I don't say nothing against it. I said, you can't. You got millions of dollars programmed. You got to get their dollars. I don't have to have it. Glory to God. I need is the power of the resurrection of the Lord God. That's all we need.
Praise the Lord.
The Spirit. Stand on the truth.
அப்பொழுது நான் என்னுடைய உள்ளத்தின் ஆவியும் என் ஆத்துமாவும் அதற்கு எதிராக கூக்குரலிடும்போது நான் அதை எப்படி தடுக்க முடியும் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, பரவாயில்லை, நான் அதற்கு எதிராக ஒன்றையும் கூறவில்லை என்றார். மேலும் நான், உங்களால் முடியாது, நீங்கள் கோடிக்கணக்கான டாலர்கள் செலவழித்து நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும், நீர் அவர்களுடைய டாலர்களை பெற்றுக் கொள்ள வேண்டும், நான் அதை பெற்றுக் கொள்ள வேண்டியதில்லையே என்றேன். எனக்கு தேவையான ஒரே காரியம் தேவனாகிய கர்த்தரின் உயிர்த்தெழுதலின் வல்லமையே ஆகும். நமக்கு தேவையெல்லாம் பரிசுத்த ஆவியாகும். சத்தியத்தின் பேரில் நிற்க வேண்டும்.
I don't care how many denominations goes against it, it's still Amen. God's word. Heavens and earth will pass away. Amen. My word shall never pass away. Whosoever shall take away or add anything to this book, the same will be taken out of the book of life for him. I believe it just the way the yes. map says it. Amen. That's it.
Yes.
God's way.
எத்தனை ஸ்தாபனங்கள் அதற்கு எதிராக போனாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. அது இன்னமும் தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. வானமும் பூமியும் ஒடிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒடிந்து போவதில்லை. இந்த புஸ்தகத்தில் ஒருவன் இதையாகிலும் கூட்டினால் அல்லது இதிலிருந்து எடுத்து போட்டால் அவனுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும். அது இருக்கிற விதமாகவே, வரைபடம் அதை கூறுகிற விதமாகவே நான் அதை விசுவாசிக்கிறேன். அதுவே இதுவாகும், தேவனுடைய வழியாயிற்று.
Moses had the signs, he proved that he was God's servant. God always likes to work through man. It's God's program to work through man. Do you believe that?
Yes.
God works through man. He made man his helper on earth. He made man a lesser god than himself.
மோசே அடையாளங்களை உடையவனாய் இருந்தான். அவன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தான் என்பதை அவர் நிரூபித்தார். தேவன் எப்பொழுதுமே மனிதன் மூலமாக கிரியை செய்ய விரும்புகிறார். அது மனிதன் மூலமாக கிரியை செய்யும்படியான தேவனுடைய திட்டமாய் உள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் மனிதன் மூலமாக கிரியை செய்கிறார். அவர் பூமியிலே மனிதனை அவருடைய உதவியாளனாக உண்டு பண்ணினார். அவர் மனிதனை தம்மை காட்டிலும் சற்று சிறிய ஒரு தேவனாக உண்டு பண்ணினார்.
Now we've been through that in the teaching lately. Genesis 1:26, when he was Elohim, the all-sufficient, the self-existing one. And then in him was attributes of Father, Son, Holy Spirit.
இப்பொழுது அண்மையில் நாம் ஆதியாகமம் 1:26 குறித்து பார்த்து வந்த போதனையில் அவர் ஏலா எலோஹிம், எல்லாவற்றுக்கும் போதுமானவர், தன்னில் தானே ஜீவிக்கிறவர் என்பவராய் இருந்தார் என்பதையும் பார்த்தோம். அப்பொழுது அவருக்குள் பிதாவினுடைய, குமாரனுடைய, பரிசுத்தாவின் தன்மைகள் இருந்தன.
Not three gods, three offices in him that he was to live in those dispensations. He was a savior, he was a king, he was a god. All these things displayed themselves. It's the attributes of God. See, but in that in him at the beginning.
மூன்று தேவர்கள் என்றல்ல, அந்த யுகங்களில் அவர் ஜீவிக்க வேண்டியதாய் அவருக்குள் இருந்த மூன்று உத்தியோகங்கள். அவர் ஒரு இரட்சகராய் இருந்தார், அவர் ஒரு ராஜாவாயிருந்தார், அவர் ஒரு தேவனாயிருந்தார். இந்த எல்லா காரியங்களுமே வெளிக்காட்டப்பட்டன. அவை தேவனுடைய தன்மைகளாய் இருந்தன பாருங்கள். ஆனால் அது ஆதியில் அவருக்குள் இருந்தது.
And when God made man in his own image, he put him on the earth as a lesser god. Jesus declared when he said, is not it written in your laws that you are gods? And if they call those gods who the word of God come to, which was the prophets, how can you condemn me when I say I'm the son of God? He said.
Amen.
They just couldn't understand it. See.
தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலில் உண்டாக்கின போது அவர் அவனை தேவனிலும் சற்று குறைவானவனாகவே பூமியின் மேல் வைத்தார். இயேசு, நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா என்று கூறின போது அவரே அதை வலியுறுத்தி கூறினார். தேவனுடைய வார்த்தை யாரிடத்துக்கு வந்ததோ அவர்களை தேவர்கள் என்று அவர்கள் அழைத்திருக்க அவர்கள் தீர்க்கதரிசிகளாயிருந்தனர். நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று கூறும்போது நீங்கள் என்னை எப்படி கண்டனம் செய்ய முடியும் என்றார் அவரே கூறினார். புரிகிறதா? அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்கள்,
But man was put here with a dominion over the earth. He had everything under his control. What Adam lost, Jesus proved that he had restored. He stopped nature. He raised the dead. He done everything. And the world is groaning today, the Bible said, for the manifestations of the sons of God.
Amen.
For God to get into his children again in realities, to make things real. And it stumbles the people.
ஆனால் மனிதன் இங்கே பூமியின் மேல் ஆளுகை செய்யும்படி வைக்கப்பட்டான். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்தார். ஆதாம் எதை இழந்திருந்தானோ இயேசு அதை திரும்ப அளித்து விட்டார் என்று அவரை நிரூபித்தார். அவர் இயற்கையை நிறுத்தினார். அவர் மரித்தோரை எழுப்பினார். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்திருந்தார். உலகமானது இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. வேதமோ தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காகவே என்று கூறியுள்ளது. ஏனென்றால் தேவன் அந்த காரியங்களை உண்மையாக்க மீண்டும் உண்மைகளுக்குள் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வர விரும்புகிறார். அது ஜனங்களை இடறச் செய்கிறது.
If Satan can't keep the truth from them, he makes fanatics out of them. Throw them off on this side and that side, they get all kind of stuff of bloods and oral and sensations who's not even scriptural.
சாத்தானால் அவர்களிடத்திலிருந்து சத்தியத்தை விளக்க முடியவில்லை என்றாலும் சாத்தான் அவர்களிடத்திலிருந்து வெறித்தனத்தை உண்டாக்குகிறான். அவர்களை இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் தூக்கி எறிவதனால் அவர்கள் வேத பிரகாரமாய் இல்லாத ரத்தம் எண்ணெய் உணர்ச்சி வசப்படுதல் போன்ற எல்லா விதமான காரியங்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள்.
But stay on the blueprint, stay on the highway.
Amen.
Stay with the scripture.
Yes.
Don't leave it. That's what Jesus come, that man would not be deceived and go off the side. Amen. But stay right in the word.
Amen.
ஆனால் வரைபடத்திலேயே தரித்திருங்கள், நெடுஞ்சாலையிலேயே தரித்திருங்கள், வேத வாக்கியத்தோடு தரித்திருங்கள், அதை விட்டுவிடாதீர்கள். அந்த காரணத்தினால்தான் மனிதன் வஞ்சிக்கப்படாதபடிக்கும் ஒரு பக்கமாக செல்லாமல் வார்த்தையில் தரித்திருக்கும்படிக்கே இயேசு வந்தார்.
The great Saint Paul said, if an angel from heaven come and preached any other gospel than this has been preached to you, let him be accursed unto you.
Right.
Yes, sir.
மகத்தான பரிசுத்த பவுல், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்றான். ஆமையா.
Why Satan come down the Garden of Eden as an angel of light and told Eve. Why he never denied. He said, oh, well, that's all right. Oh, sure, God has said that, but, you know, you'll have more light.
காரணம் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் ஒளியின் தூதனாக வந்து ஏவாளிடம் கூறினான். ஏன் அவன் ஒருபோதும் மறுதளிக்கவில்லை. அவன் ஓ பரவாயில்லை, அதெல்லாம் சரிதான், ஓர் நிச்சயமாகவே தேவன் அதை கூறியிருக்கிறார், ஆனால் உனக்கு தெரியுமா, நீ அதிக வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வாய் என்றான்.
We got so many Eve lights today and Satan lights. See? Things in the Bible said the last day that the devil would make himself angels of light.
Yeah.
All these your creeds and the denominations and all this nonsense that goes on, which half of it doesn't even have any scripture to it hardly. That's right.
நாம் இன்றைக்கு அநேக ஏவாளின் வெளிச்சங்களை பெற்றுள்ளோம். சாத்தானின் வெளிச்சங்களையும் காரியங்களையும் பார்க்கிறோம். வேதம் கடைசி நாளில், அதாவது பிசாசும் தன்னை ஒளியின் தூதனாக வெளிப்படுத்துவான் என்று உரைத்துள்ளது. இங்கே இந்த எல்லா கோட்பாடுகளும் ஸ்தாபனங்களும் மற்றும் இந்த எல்லா அர்த்தமற்றவைகளும் இருந்து வருகின்றன. அதில் பாதி கூட வேத பிரகாரமானதாக இருக்கவில்லை. அது உண்மை.
Stay on the highway. Stay on the road map. Go the way the disciples went. Go the word they preached. Live it.
Yes.
Testify it.
Yes.
I know it to be the truth.
Hallelujah.
Signs in the last days. God living in man. It's God's program.
நெடுஞ்சாலையில் தரித்திருங்கள், சாலை வரைபடத்தில் தரித்திருங்கள், சீஷர்கள் சென்ற பாதையில் செல்லுங்கள், அவர்கள் பிரசங்கித்த வார்த்தைக்கு செல்லுங்கள், அதில் ஜீவியுங்கள். அது சத்தியம் என்பதை நான் அறிவேன் என்று அதை குறித்து சாட்சி பகருங்கள். கடைசி நாட்களில் அடையாளங்கள், தேவன் மனிதனுக்குள் ஜீவிக்கிறார், அது தேவனுடைய திட்டமாய் உள்ளது.
God has to find somebody that he can trust. Somebody that he can have confidence in and can have confidence in God and can believe him. You believe that, don't you?
தேவன் நம்பக்கூடிய யாரோ ஒருவரை, அவர் நம்பிக்கை கொண்டிருக்க முடிந்த, தேவனில் நம்பிக்கை வைக்கக்கூடிய, அவரை விசுவாசிக்கக்கூடிய யாரோ ஒருவரை அவர் கண்டுபிடிக்க வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா?
Sure, God has to find somebody who he can put his confidence in. And then when he finds such a man that he can put his confidence and his power in, a man that'll follow the road, that'll stay right on the map. See? Go right on till he comes to the place of power.
நிச்சயமாக தேவன் தம்முடைய நம்பிக்கையை வைக்கக்கூடிய யாரோ ஒருவரை கண்டறிய வேண்டியவராயிருக்கிறார். ஆகையால் அவர் தம்முடைய நம்பிக்கையையும் தம்முடைய வல்லமையும் வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கண்டறியும் போது, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பாதையை பின்பற்றி சாலை வரைபடத்தில் தரித்திருந்து பாருங்கள், அவன் வல்லமையான ஸ்தானத்திற்கு வரும் வரையில் தொடர்ந்து சரியாக செல்கிறான்.
Faith will lead him to that because he's got faith in the Word. It'll lead him to the promise. And the promise, he'll lead him to power. And power will lead him to the promise.
Amen.
And then when he gets the promise and begins to manifest, what does it do? It blinds the eyes of the unbelieving, lukewarm, creed-serving brother.
Amen.
That's exactly right.
Viswasam. அதற்கு அவனை வழிநடத்தும். ஏனென்றால் அவன் வார்த்தையில் விசுவாசித்து வைத்துள்ளான். அது அவனை வாக்குத்தண்டைக்கு வழிநடத்தும். அவர் வல்லமை அண்டைக்கு அவனை வழிநடத்துவார். வல்லமை அவனை வாக்குத்தண்டைக்கு வழிநடத்தும். அப்பொழுது அவன் வாக்குத்தத்தை பெற்று வெளிப்பட துவங்கும் போது அது என்ன செய்கிறது? அது அவிசுவாச கண்களையும் வெதுவெதுப்பானவர்களையும் கோட்பாட்டை சேவிக்கும் சகோதரனையும் குருளாக்குகிறது. அது முற்றிலும் உண்மை.
That's what it did there back there in the days of Jesus. He said, if I would not have come, you would not have known sin. But now that I'm here,
amen.
Now that I'm here, you have no excuse.
அதைத்தான் அதெங்கே இயேசுவின் நாட்களில் செய்தது. அவர், நான் வந்திராவிட்டால் நீங்கள் பாவத்தை குறித்து அறிந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நானோ இப்பொழுது இருக்கிறேன் என்று கூறினார். ஆமென். இப்பொழுது நான் இருக்கிறேன். உங்களுக்கு எந்த சாக்குப்போக்கும் கிடையாது.
Hey, if God made his promise that he'd send the Holy Ghost in the last days and these things to take place, you could have doubted it. But now that he's come and doing it, the world's without an excuse.
Amen.
It's thundered across nation after place till it's covered the earth. Right.
இன்றைக்கு தேவன் பரிசுத்த ஆவியை இந்த கடைசி நாட்களில் அனுப்புவார் என்றும் இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்றும் தம்முடைய வாக்குத்தத்தை அவர் உண்டு பண்ணியிருந்தால் நீங்கள் அதை சந்தேகிக்கக்கூடும். ஆனால் இப்பொழுது அவர் வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த உலகத்திற்கு எவ்விதமான சாக்குப்போக்கும் கிடையாது. அது பூமி முழுவதையும் நிரப்பும் அளவிற்கு தேசம் தேசமாக ஒவ்வொரு இடமிடமாக முழங்கப்பட்டுள்ளது. அது உண்மை.
They're without excuse. They wouldn't have known it if God hadn't come and brought it. But he's brought it to us now. And so then, the realities of following the Word. Following the truth. Stay with it.
அவர்களுக்கு சாக்குப்போக்கு இல்லை. தேவன் வந்து அதை கொண்டு வராமல் இருந்திருந்தால் அவர்கள் அதை அறிந்திருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர் இதை இப்பொழுது நமக்கு கொண்டு வந்துள்ளார். ஆகவே அதனால் உண்மைகளில் வார்த்தையை பின்பற்றும் உண்மைகளில் இருக்கிறோம். சத்தியத்தை பின்பற்றுகிறோமே, அதில் தரித்திருக்கிறோமே.
Oh, I go over here to Baptist church and say, we got the truth. The Methodists say, we got the truth. Now, which one? You're both different. Which one's got the truth? Go on Sunday Adventist, we got the truth. Go to the Church of Christ, we got the truth.
Oh, நான் இங்கே பேப்டிஸ்ட் சபைக்கு செல்கிறேன். அவர்களோ, நாங்கள் சத்தியத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். மெத்தோடிஸ்டுகளோ, நாங்கள் சத்தியத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்கிறார்கள். இப்பொழுது அது எந்த ஒன்று? நீங்கள் இருவரும் வித்தியாசமாக இருக்கிறபடியால் எந்த ஒருவர் சத்தியத்தை உடையவராக இருக்கிறார்? ஏழாம் நாள் ஆசிரிப்பு காரணத்திற்கு சென்றால் நாங்கள் தான் சத்தியத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பார்கள். கிறிஸ்துவின் சபை என்ற ஸ்தாபனத்திற்கு சென்றால் நாங்கள் தான் சத்தியத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பார்கள்.
Well, there's only one way to make truth. That's stay with the Word. Somebody got off the Word somewhere. They have a post of truth, then they go and put a detour in it. They hit the highway and detour. Stay with the Word.
சரி, சத்தியத்தில் நடக்க ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு. அது வார்த்தையோடு தரித்திருப்பதாகும். யாரோ ஒருவர் எங்கோ வார்த்தையிலிருந்து விலகிச் சென்றிருக்கலாம். அவர்கள் சத்தியத்தின் ஒரு பாகத்தையே உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் போய் அதில் ஒரு மாற்றுப்பாதையை அமைக்கிறார்கள். அவர்கள் நெடுஞ்சாலையில் சென்றடைந்ததும் மாற்றுப்பாதையில் செல்கிறார்கள். வார்த்தையோடு தரித்திருங்கள்.
Speak to him about the baptism in the name of Jesus Christ. Oh, it doesn't make any difference. It does make a difference.
Yes, yeah.
Paul said he commanded the people to be rebaptized again in the name of Jesus Christ. Yeah. Instead of an angel said anything else, let him be accursed.
Yeah. It
does make a difference.
Yes, it does.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் ஞானசாரத்தை குறித்து அவர்களிடத்தில் பேசுங்கள். ஓ, அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறது இல்லையே என்பார்கள். அது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஜனங்கள் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசாரம் பெற வேண்டும் என்று பவுல் கட்டளையிட்டதாக அவன் கூறுகிறானே. அவன் ஒரு தூதனே வேறு ஏதாவது காரியத்தை கூறினால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்றான். அது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது.
What if Moses said, I'll just take off my hat instead of my shoes. Hard to unbuckle my shoes. I'll just take off my hat and show respect. God said shoes.
Yes. Amen.
And God required shoes,
yes.
Not hat, shoes.
Yes.
What he said.
மோசே, நான் என் பாதரட்சிகளுக்கு பதிலாக என்னுடைய தொப்பியை கழற்றுவேன். என்னுடைய பாதரட்சியின் குக்கியை கடற்ற கடினமாய் உள்ளது. எனவே நான் என்னுடைய தொப்பியை கடற்றி மரியாதை தெரிவிக்கிறேன் என்று கூறியிருந்தால் என்னவா இருந்திருக்கும்? தேவனோ பாதரட்சைகள் என்றாரே. தேவன் பாதரட்சைகளை கடற்றும்படி கேட்டாரே என்று தொப்பியை அல்ல. அவர் கூறினது என்னவென்றால் பாதரட்சைகள்.
God commands every word of his to be fulfilled to the letter. It must be. You must do what he says to you. For not one tot or one jittle will ever pass from it.
தேவன் தம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்திற்கு எழுத்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அது நிறைவேற வேண்டும். அவர் என்ன செய்யும்படி கூறுகிறாரோ நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் அதிலிருந்து ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒடிந்து போகாது.
Heavens and earth will pass away, but my word shall not fail. It's got to stay. One jot or tittle shall not pass from it. It's all got to be fulfilled.
வானமும் பூமியும் ஒடிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒடிந்து போவதில்லை. அது நிலைத்திருக்க வேண்டும். ஒரு சிறு எழுத்தாகிலும் அல்லது ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அதிலிருந்து ஒடிந்து போகாது. அவை யாவும் நிறைவேற்றப்பட வேண்டியதாக உள்ளது.
And now, man was God's subject. Man is what God works through. And then when man receives the truth, hits the right highway, and starts moving on and find these realities moving on, what does it do? The unbelieving brother, he'll look at him, it's like he can't accept it. If he does, he has to leave his church. If he leaves his church, he stands alone.
இப்பொழுது மனிதன் தேவனுடைய பிரஜையாக இருந்தான். தேவன் மனிதன் மூலமாக கிரியை செய்கிறார். ஆகையால் மனிதன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது சரியாக நெடுஞ்சாலையை அடைந்து புறப்பட துவங்கி இந்த உண்மைகளை கண்டடைந்து முன்னோக்கி செல்லும் போது அது என்ன செய்கிறது? அவிசுவாசியான சகோதரன் அவன் இவனை நோக்கி பார்க்கிறான். அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் அதை ஏற்றுக்கொண்டால் அவன் தன்னுடைய சபை விட்டு செல்ல வேண்டும். அவன் தன்னுடைய சபை விட்டு செல்வானால் அவன் தனிமையாய் நிற்பான்.
A minister said to me right at the interview up there, a minister said, look here, I said to them on a platform, I said, if I am so wrong, there's hundreds of ministers here, somebody come and teach me what's right. You didn't see anybody coming, did you? You won't, because it's not there.
அங்கே அந்த நேர்முக பெட்டிக்கு பிறகு ஒரு ஊழியக்காரர் என்னிடத்தில் கூறினார். ஒரு ஊழியக்காரர் இங்கே பாருங்கள் என்றார். நான் மேடையின் மேல் அவர்களிடத்தில் கூறினேன், அதாவது நான் மிகவும் தவறாயிருந்தால் இங்கே நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்கள் இங்கே இருக்கிறீர்கள், எனவே யாராவது ஒருவர் வந்து எது சரியானது என்று எனக்கு போதியுங்கள் என்று கூறினேன். யாருமே வந்ததாக நீங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் பார்த்தீர்களா? நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள். ஏனென்றால் அங்கே அது சரியானதாக இருக்கவில்லை.
He's a precious brother. He comes and said, Brother Branham, you're a ministry. Sure, you can go ahead and do it. But if we accept that, our church turns us down and where can we go? I said, to the all-sufficient hiding place, Christ Jesus. That's where you go. Go to Christ.
ஒரு ஊழியக்காரர், விசேஷித்த ஊழியக்காரர், நான் அவருடைய பெயரை கூற மாட்டேன். அவர் ஒரு விலையேறப்பட்ட சகோதரன். அவர் வந்து, சகோதரன் பிரணாம் அவர்களே, உங்களுடைய ஊழியத்தை நிச்சயமாகவே நீங்கள் தொடர்ந்து செய்ய முடியும். ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோமானால் எங்களுடைய சபையானது எங்களை புறக்கணித்துவிடும். அப்பொழுது நாங்கள் எங்கே போக முடியும் என்று கேட்டார். அதற்கு நானோ, கிறிஸ்து இயேசு எல்லாவற்றுக்கும் போதுமான மறைவிடமாக இருக்கிறாரே, அங்கேதான் நீங்கள் போக வேண்டும். கிறிஸ்துவண்டை செல்லுங்கள்
என்றேன். They did me. So now what difference does it make? Just keep following the highway.
Yes.
Just follow the blueprint. Yes. Certainly, just keep going with it no matter what they got.
அவரோ நல்லது என்று கூறி, ஆனால் எங்களுடைய ஊழியம் என்னவாகும் என்று கேட்டார். அதற்கு நான், உங்களுடைய ஊழியம் மற்றவருடைய ஊழியத்தை போன்றே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது கிறிஸ்துவனுடையதானால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று கவலைப்பட வேண்டியதில்லை என்றேன். அப்பொழுது அவரோ, நான் அந்த விதமாக ஞானஸ்தானம் கொடுத்தால் அவர்கள் என்னை என்னுடைய சபையிலிருந்து வெளியே உதைத்து தள்ளிவிடுவார்கள் என்றார். அதற்கு நான், அவர்கள் என்னை உதைத்து தள்ளினார்கள், ஆகையால் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணினது என்று கேட்டேன். நெடுஞ்சாலையில் தொடர்ந்து செல்லுங்கள், அப்படியே திட்ட வரைபடத்தை பின்பற்றுங்கள், நிச்சயமாகவே அப்படியே அதனோடு தொடர்ந்து செல்லுங்கள், அவர்கள் என்ன செய்தாலும் கவலைப்படாதீர்கள்.
Saul had an army train. Saul had a great intellectual army. They didn't want Samuel, I preached here some time ago somewhere. They had that great army. Oh, sure. And Samuel told him, he brought him up before they elected this king. God was their king.
Saul, பயிற்றுவிக்கப்பட்டிருந்த சேனையை உடையவனாயிருந்தான். Saul, அறிவாற்றல் கொண்ட ஒரு மகத்தான சேனையை உடையவனாயிருந்தான். கொஞ்சம் காலத்துக்கு முன்னர் நான் இங்கெங்கோ பிரசங்கித்தது போல அவர்களுக்கு சாமுவேல் தேவைப்படவில்லை. அவர்கள் அந்த மகத்தான சேனையை உடையவர்களாயிருந்தனர். ஓ, நிச்சயமாகவே சாமுவேல் அவர்களிடம் கூறினான், அவர்கள் இந்த ராஜாவை தேர்ந்தெடுக்கும் முன்னர் அவன் அவர்களை வழிநடத்தினான். தேவன் அவர்களுடைய ராஜாவாக இருந்தார்.
And God's our king. Why do we want anything else besides God? Why would a Christian want anything else to lead him but the Holy Spirit? I don't know.
Amen.
I can't understand.
தேவன் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். தேவனை தவிர மற்ற காரியம் நமக்கு ஏன் வேண்டும்? ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியை தவிர மற்ற காரியத்தினால் தான் வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஏன் விரும்ப வேண்டும்? எனக்கு தெரியவில்லை, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
And Samuel called him up. He said, I want to tell you something. Said, have I ever said anything to you in the name of the Lord but what come to pass? No. Did I ever take any of your money? Did I ever beg you for money? No. You haven't begged us for any money. And what you said the Lord brought it to pass. We know that.
சாமுவேல் அவர்களை அழைத்தான். அவரோ, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன் என்று கூறி, நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களிடத்தில் உரைத்த எந்த காரியமாவது எப்போதாவது நிறைவேறாமல் போனதுண்டா என்று கேட்டான். அதற்கு அவர்களோ இல்லையே என்றார்கள். மேலும் அவன், நான் உங்களுடைய பணத்தை எப்போதாவது எடுத்துக்கொண்டேனா, நான் எப்போதாவது பணத்திற்காக உங்களிடத்தில் கெஞ்சினேனா என்று கேட்டான். அதற்கு அவர்களோ இல்லை, நீர் எந்த பணத்திற்காகவும் எங்களிடத்தில் கெஞ்சினதில்லை, நீர் என்ன உரைத்தீரோ கர்த்தர் அதை நிறைவேற்றினார், நாங்களே அதை அறிவோம் என்றார்கள்.
He said, then why are you rejecting God? You want a king. You want to act like the world. And that's what Pentecost is doing today. It wants to make intellectual giants. It wants to take the power out of the church. It wants to make a denomination grow, bring more members in.
Yes.
That's nonsense.
அப்பொழுது சாமுவேல், அப்படியானால் நீங்கள் ஏன் தேவனை புறக்கணித்து விட்டு ஒரு ராஜாவை வேண்டும் என்கிறீர்கள்? நீங்கள் உலகத்தாரைப் போல செயல்பட விரும்புகிறீர்களே என்றான். அதைத்தான் பெந்தேகோஸ்தையினர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அறிவாற்றல் கொண்ட பேராற்றல் வாய்ந்தவர்களை உருவாக்க விரும்புகிறது. அது சபையிலிருந்து வல்லமையை எடுத்து போட்டுவிட விரும்புகிறது. அது ஒரு சாபனத்தை வளர செய்து அதில் அதிக அங்கத்தினர்களை கொண்டு வர விரும்புகிறது. அது அர்த்தமற்றதாய் உள்ளது.
When you bind a man to a creed, when you do that, you take the Holy Spirit away from him. You'll have to give somewhere the Holy Spirit will move on. The man can't on account of his creed.
நீங்கள் ஒரு மனிதனை ஒரு கோட்பாட்டண்டைக்கு கட்டும்போது, நீங்கள் அதை செய்யும்போது, நீங்கள் அவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை எடுத்து போட்டு விடுகிறீர்கள். அவர் எங்காவது அதை அளிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அப்போது சென்று விடுவார். மனிதனால் அவனுடைய கோட்பாட்டு நிமித்தமாக ஒன்றுமே செய்ய முடியாது.
Now, he said, and then of course Saul trained his army. Oh my, he had them Israelites just knowing ever which way to knock a spear off or to do anything. But one day there come a challenger. Oh Goliath.
இப்பொழுது அவர் கூறினார், அதாவது அப்பொழுது உண்மையாகவே சவுல் தன்னுடைய சேனையை பயிற்றுவித்திருந்தான். ஓ எம்மே, எந்த வழியில் ஒரு ஈட்டியை எரிய வேண்டும் அல்லது எந்த காரியத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்த இஸ்ரவேலர்களை அவன் உடையவனாயிருந்தான். ஆனால் அங்கே ஒரு நாள் கோலியாத் என்ற ஒரு சவாலிடுபவன்
வந்தான்.
சகோதரனே, அப்பொழுதோ அதற்கு ஒரு அறிவாற்றல் கொண்டு பயிற்றுவிக்கப்பட்ட பேராற்றல் வாய்ந்தவரை காட்டிலும் அதிகமான ஒன்று தேவைப்பட்டது. அதற்கு இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு காரியத்தை குறித்து அறிந்திருந்த ஒரு மனிதன் தேவைப்பட்டது. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை உடையவராயிருந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. தேவன் எப்பொழுதுமே யாரோ ஒருவரை உடையவராயிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அவ்வாறு உடையவராயிருக்கிறார்.
You mean to tell me that you'll let that uncircumcised Philistine defy the army? And there was old Saul head and shoulders above all of them. All of his intellectual training didn't do any good.
அவர் தம்முடைய கரங்களை வைக்கக்கூடிய ஒரு மனிதனை உடையவராயிருந்தார். அங்கே ஒரு சிவந்த மேனியுடைய சிறு பையன் இருந்தான். மிகப்பெரிய தோற்றம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவனோ அங்கு வந்து, அந்த விருத்தச்சேதம் இல்லாத பெலிஸ்தன், இந்த சேனையை திட்டுப்படுத்த நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்று நீங்கள் என்னிடம் பொருட்படுத்தி கூறுகின்றீர்களா என்று கேட்டான். அங்கே சவுல் அங்குள்ள எல்லோரை பார்க்கிலும் உயரமானவனாயிருந்தான். அவனுடைய எல்லா அறிவுபூர்வமான பயிற்சியும் எந்த நன்மையும் செய்யவில்லை.
Now the churches has done that. They got away from the Holy Spirit. They got away from the power of God. They got away from the leading of the Spirit. And we got sons of Kish too.
இப்பொழுது சபைகளோ அதைத்தான் செய்திருக்கின்றன. அவர்கள் பரிசுத்த ஆவியை விட்டு விலகி சென்று விட்டார்கள். அவர்கள் தேவனுடைய வல்லமையிலிருந்து விலகிவிட்டார்கள். அவர்கள் ஆவியின் வழிநடத்தலிருந்து விலகிவிட்டனர். நாம் பெற்றுள்ள, அதாவது நாம் கீசின் குமாரர்களையும் கூட பெற்றுள்ளோம்.
We just had one of our great giants the other day over here in Africa was challenged by a Mohammedan on the scripture. What happened? He took water like the other son of Kish. No disregards to our brother.
நாம் இங்கே ஆப்பிரிக்காவில் வேதத்தின் பேரில் ஒரு முகமதியனால் சவாலிடப்பட்ட நம்முடைய பெரிய பேராற்றல் வாய்ந்தவர்களில் ஒருவரை உடையவர்களாயிருந்தோம். என்ன சம்பவித்தது? அவரோ மற்றொரு கீசின் குமாரனைப் போல தப்பித்து சென்று விட்டார். நம்முடைய சகோதரனை அவமதிப்பதற்காக இதை கூறவில்லை.
But they had a man who knew about God could deliver. He brought that little old David up there and he said, I don't know about your spears, your intellectual training, but I know one thing. I know one thing. I'll wear out your sheep. That was took by the enemy. God, let me bring him back.
Amen.
He said, how much more will he make me, let me bring back this uncircumcised Philistine?
ஆனால் அவர்கள் தேவனால் விடுவிக்க முடியும் என்பதை அறிந்திருந்த ஒரு மனிதனை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் அங்கே குட்டி தாவீதை கொண்டு வந்தனர். அப்பொழுது தாவீது, எனக்கு உங்களுடைய ஈட்டிகளை குறித்தும் உங்களுடைய அறிவாற்றல் வாய்ந்த பயிற்சியை குறித்தும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் ஒரு காரியத்தை அறிவேன், நான் சத்ருவினால் கொண்டு செல்லப்பட்ட ஆட்டை பின்தொடர்ந்து சென்றேன். தேவன் அவர்களை திரும்ப கொண்டு வரும்படி செய்தார் என்றான். மேலும் அவன், இந்த விருத்த சதனம் இல்லாத பரிசனத்திலிருந்து விடுவிக்கும்படி அவர் எவ்வளவு அதிகமாய் என்னை அனுமதிப்பார் என்றான்.
What we need today is men and women who wants a reality.
Yes.
Hallelujah.
Amen.
Not a creed, a reality.
Amen.
It's what the world needs today.
Yes.
Not creeds and fashions. We need realities in God.
இன்றைக்கு நமக்கு தேவை என்னவெனில், ஒரு உண்மையை விரும்புகிற புருஷரும் ஸ்திரீகளுமே ஆகும். அல்லேலூயா. ஒரு கோட்பாட்டை அல்ல, ஒரு உண்மையை. அதுதான் இன்றைக்கு உலகத்துக்கு தேவையாக உள்ளது. கோட்பாடுகளும் நாகரிகங்களும் அல்ல, நமக்கும் தேவனில் உள்ள உண்மைகளே தேவை.
World don't want it. World don't want it. They want it, don't accept it. But the church has to have it.
Yes.
God wants you to have it. He's a God of realities. Yes, sir.
உலகம் அதை விரும்புகிறதில்லை. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. ஆனால் சபையானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் உண்மைகளின் தேவனாய் இருக்கிறார். ஆமையா.
The other night, I went with some friends who's present now, group of them, out here to see this, Monsieur, Samson and Delilah, a Cecil B. DeMille's product. I heard so much about it. I thought I'd drive out, see what it looked like. When I seen that, I begin to wonder what God ever seen in a guy like Samson in the days of Judges.
அன்றொரு இரவு நான் இப்பொழுது உள்ள சில நண்பர்களோடு, அவர்களின் கூட்டத்தோடு, சிசில் பி டெமிலி அவர்களுடைய தயாரிப்பான சிம்சோனும் தெளிலாலும் என்ற திரைப்படத்தை இங்கே காண சென்றிருந்தேன். நான் அதை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டிருந்தேன். எனவே நான் காரோட்டி சென்று அந்த திரைப்படம் எப்படித்தான் காணப்படுகிறது என்று பார்க்கலாம் என்று எண்ணியிருந்தேன். நான் அதை பார்த்தபோது, நியாயாதிபதிகளின் நாட்களில் தேவன் சிம்சோனை போன்ற ஒரு நபரில் என்ன கண்டார் என்று வியப்புற துவங்கினேன்.
See, God uses man. Do you believe that? But he can only use man when he can find man. When he can find somebody that he can use. There was a space in the days of Judges he couldn't find a man.
பாருங்கள், தேவன் மனிதனை பயன்படுத்துகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆனால் அவர் மாத்திரம், அதாவது அவர் ஒரு மனிதனை கண்டுபிடிக்கும் போது, அவர் பயன்படுத்தக்கூடிய யாரோ ஒருவரை கண்டுபிடிக்கும் போது, அந்த மனிதனை மாத்திரமே அவரால் உபயோகிக்க முடியும். நியாயாதிபதிகளின் நாட்களில் ஒரு இடைவெளி இருந்தது. அப்பொழுது அவரால் ஒரு மனிதனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை.
Only thing he could do is just rise up one and he goes some way and rise up another and he goes some way. He had no man that he could absolutely put emphatic confidence in.
அவர் செய்ய முடிந்த ஒரே காரியம், ஒருவரை எழுப்ப அவன் ஏதோ ஒரு வழியில் செல்வான். அதன் பின்னர் மற்றொருவனை எழுப்ப அவன் வேறு ஏதோ ஒரு வழியில் செல்வான். அவர் முற்றிலுமாய் வலுவான நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதன் ஒருவரும் அவருக்கு இல்லாதிருந்தது.
And I wonder, what did he see in this Samson? Samson is like a lot of our leaders today, a ladies' man, chasing around from place to place after women. Like a lot of our leaders today. Like a lot of our compromisers.
That's right. That's
on
right.
The word.
Yes.
Let a woman lead them, put them in to be preachers and things like that. Ooh, goodness.
இந்த சிம்சோனுக்குள் அவர் என்ன கண்டார் என்று நான் வியப்புற்றேன். சிம்சோன் இன்றைய நம்முடைய ஏராளமான தலைவர்களில் ஒருவனைப் போல பெண்களுக்கு நன்கு பிடித்திருந்த ஒரு மனிதனாய் ஸ்திரீகளுக்கு பின்னே இடம்பெற்று இடம் ஓடிக்கொண்டிருந்தான். இன்றைய நம்முடைய ஏராளமான தலைவர்களில் ஒருவனைப் போல, வார்த்தையின் பேரில் சமரசமாகி விட்டுக் கொடுக்கும் ஏராளமான நம்முடையவர்களில் ஒருவரைப் போல, ஒரு ஸ்திரீ அவர்களை வழிநடத்த அனுமதித்து விட்டு அவர்களை பிரசங்கிமார்களாயிருக்க அதுபோன்ற காரியங்களை செய்ய அனுமதிக்கிறார்கள். ஓ இரக்கம்.
I just ask any man to produce scripture for a woman preacher.
Preach it, brother. That's...
I can prove to you that in the Old Testament, as Paul said, even so saith the law, I was looking at the chronology of the Old Testament yesterday, and I found in there they had special police that a woman couldn't even come into the second or third court, let alone in the pulpit.
Amen.
ஒரு பெண் பிரசங்கியாருக்கான வேதவாக்கியத்தை எடுத்துக்காட்டும்படி நான் எந்த மனிதனிடத்திலும் கேட்கிறேன். பவுல் வேதமும் அப்படியே சொல்லுகிறது என்று கூறினது போல என்னால் அதை பழைய ஏற்பாட்டில் நிரூபிக்க முடியும். நான் நேற்றைய தினம் பழைய ஏற்பாட்டின் பிரகார முறையை பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் இங்கே அதில் அவர்கள் விசேஷித்த காவலரை உடையதாயிருந்ததையும், அதாவது ஒரு ஸ்திரீ இரண்டாம் அல்லது மூன்றாம் பிரகாரத்திற்குள் கூட வர முடியாதபடி இருந்ததையும் நான் கண்டேன். எனவே பிரசங்க பீடத்தில் என்பதை தனியே விட்டுவிடுங்கள்.
There's special police in the temple to keep the Gentiles outside there and the women next, and then come the Levites and them to the holiest of holies. They couldn't even come to the second courts. That's exactly right. And today we've made women our idols. Too many of our leaders let pretty women and things like that induce them. Let beauty of the spiritual woman, the church. You know, a woman is type of church. We are the bride. The church is the bride.
அவர்கள் வெளியே புறஜாதியால் வராமல் தடுக்க ஆலயத்தில் விசேஷித்த காவலரை உடையவர்களாயிருந்தனர். அதற்கு அடுத்தபடியாகவே ஸ்திரீகள் இருந்தனர். அப்பொழுது லேவியர்கள் வந்து மகாபரிசுத்த பிரகாரத்துக்குள்ளாக பிரவேசித்தனர். ஸ்திரீகள் இரண்டாம் பிரகாரங்களிலும் கூட வர முடியாமல் இருந்தனர். அது முற்றிலும் உண்மை. இன்றைக்கு நாமோ ஸ்திரீகளை நம்முடைய விக்கிரகங்களாக உருவாக்கியுள்ளோம். நம்முடைய தலைவர்களில் அநேகர் அழகான ஸ்திரீகளை அதுபோன்ற காரியங்களை செய்ய தூண்டுகிறார்கள். ஆவிக்குரிய பிரகாரமான ஸ்திரீ சபையின் அழகாயிருக்க அனுமதியுங்கள். ஒரு ஸ்திரீ சபைக்கு மாதிரியாக இருக்கிறாள் என்பதை நீங்களே அறிவீர்கள். நாம் மனவாட்டியாக இருக்கிறோம். சபை ஒரு மனவாட்டியாக உள்ளது.
There's a lot of brides. And they let them women entice them. The ministers today let them churches pull them off from the truth.
That's right.
And what does he do? She cuts his hair. She cuts off his power.
Amen.
She has her way. Not against my sisters. If God could give a man a better thing than a wife, he'd give him that.
ஏராளமான மனவாட்டிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஸ்திரீகளை வசீகரிக்க அனுமதிக்கிறார்கள். இன்றைய ஊழியக்காரர்கள் சத்தியத்திலிருந்து சபைகள் அவர்களை இழுக்க அனுமதிக்கிறார்கள். அவள் என்ன செய்கிறாள்? அவள் சிம்சோனுடைய தலைமுடியை கத்தரிக்கிறாள். அவள் அவனுடைய வல்லமையை துண்டிக்கிறாள். அவள் தன்னுடைய சொந்த வழியினை உடையவளாய் இருக்கிறாள். என்னுடைய சகோதரிகளுக்கு விரோதமாக கூறவில்லை. தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவியை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை அளித்திருக்க முடிந்திருந்தால் அப்பொழுது அவரதை அவனுக்கு அளித்திருந்திருப்பார்.
But not all women are wives. Not all women are, not all females are mothers. Not all that have children are mothers. I've seen some that had better respects for a dog. Take their kids and set them out on the street and lay out on people coming out and leave little old clothes and things on and immorally dressed.
ஆனால் எல்லா ஸ்திரீகளும் மனைவிகளாய் இருக்கவில்லை. எல்லா ஸ்திரீகளும் மனைவிகளாய் இருக்கவில்லை. எல்லா பெண்களும் தாய்மார்களாய் இருக்கவில்லை. பிள்ளைகளை வைத்துள்ள எல்லோரும் தாய்மார்கள் அல்ல. ஒரு நாய்க்காக சிறந்த மரியாதை கொண்டுள்ள சிலரை நான் பார்த்திருக்கிறேன். ஜனங்களோ தங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கக்கேடாக ஆடையணிய செய்து வீதியிலே செல்லப்படுகின்றனர். ஜனங்களோ இந்த பழைய சிறிய ஆடைகள் போன்ற காரியங்களோடு ஒழுக்கக்கேடாக ஆடை அணிந்து கொண்டு வெளியே
வருகிறார்கள். That ain't a man, that's a sissy. Anybody would let his wife dress like that ain't much of a man.
நான் நேற்றைய தினம் வீதியிலே மனிதர்கள் செல்வதை கண்டேன். நான் ஏதோ ஒரு காரியத்திற்காக பட்டணத்திற்குள்ளாக சென்று கொண்டிருந்த போது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அழகான வாலிப மனைவியானவள் சிறிய ஆடைகள் அணிந்து பயங்கரமாய் காணப்பட வீதியில் அவளோடு செல்வதை கண்டேன். அது ஆண்மைத்தன்மை கொண்ட மனிதன் அல்ல, அது ஒரு பெண்மைத்தன்மை கொண்ட மனிதனாகும். தன்னுடைய மனைவி அந்த விதமாய் உடை கொடுத்து அனுமதிக்கிற எவரும் அதிக அளவில் ஆண்மை தன்மையை பெற்ற ஒரு மனிதனாக இருக்கவில்லை.
Oh, he may have muscles like that's brute, that's animal. A man is character.
Yes.
Jesus, the greatest man ever lived. He was just a little bitty guy. No beauty we should desire, but there never was a character ever presented to the earth like Jesus Christ.
Oh, அவன் வலுவான சதைகளை கொண்டவனாக இருக்கலாம். அது அறிவற்ற மிருகமாய் உள்ளது. ஒரு மனிதன் என்பது நற்பண்போடு இருப்பதாகும். இயேசு எப்போதும் வாழ்ந்தவர்களிலேயே மிக மகத்தானவராய் இருந்தார். அவர் ஒரு சிறிய உருவம் கொண்ட நபராய், நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தவராய் இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல் ஒரு குணாதிசயத்தை பூமியிலே விளங்க பண்ணின ஒரு நபர் எப்போதும் இருந்ததே கிடையாது.
I've seen some men weigh 250 pounds and have an ounce of man in them. You'll never be as strong as a horse. Sometimes they haven't got a horse sense. So a horse intelligence of things. Horse will know better.
நான் சில மனிதர்கள் 250 பவுண்டுகள் எடையுள்ளவர்களாக இருந்து அதே சமயத்தில் அவர்களுக்குள் ஒரு வீசம் கல்லடை அளவு கொண்ட அந்த சிறிய அளவு ஆண்மைத்தன்மை கூட இல்லாதிருப்பதையும் கண்டிருக்கிறேன். அது உண்டாகும் போதோ, அதாவது ஒருபோதும் ஒரு குதிரையைப் போல வலிமையாயிருப்பதல்ல. சில நேரங்களில் அவர்கள் ஒரு குதிரையின் ஞானத்தை கூட பெற்றிருக்கவில்லை. ஆகையால் ஒரு குதிரை அறிவுத்திறனுள்ள காரியங்களை அறிந்துள்ளது. ஒரு குதிரை அதை சிறப்பாக அறிந்துள்ளது. இப்பொழுது அது உண்மையாகும்.
Now you just try to let the male horse try to ravish the female and find out what happens. Horse has got better sense. Man, he got as much sense as a horse has when it comes to a lot of livings.
இப்பொழுது நீங்கள் ஆண் குதிரையை பெண் குதிரையை பலாத்காரமாய் கற்பழிக்க அனுமதிக்கும்படி முயற்சித்து என்ன சம்பவிக்கிறது என்று கண்டறியுங்கள். குதிரையானது மேலான அறிவுத்திறனை பெற்றுள்ளது. புரிகிறதா? மனிதன் ஏராளமான வாழ்க்கை முறைகளை கொண்டிருக்கும் போதும் அவன் ஒரு குதிரையை போன்ற அறிவுத்திறனை ஒருபோதும் பெற்றிருக்கவில்லை.
And we call an old sow, call her a sow, and an old female dog a slut. And a lot of these pretty-faced women around here is lower in the sight of God 10 million times than an old slut dog or a sow. Exactly.
நாமோ ஒரு கிழ பெண் பன்றி என்று அழைக்கிறோம். அவளை பெண் பன்றி என்று கூறுகிறோம். ஒரு கிழ நாயை ஒரு அசுசியானது என்று கூறுகிறோம். ஒரு அசுசியான நாய் அல்லது ஒரு பெண் பன்றியை பார்க்கிலும் தேவனுடைய பார்வையில் ஏராளமான அழகிய முகங்களைக் கொண்ட இந்த ஸ்திரீகள் இங்கே கோடிக்கணக்கான மடங்கு இழிவாய் காணப்படுகிறார்கள். அது முற்றிலும் உண்மை.
That sounds flat. That's the reason people don't like it.
That's right.
That's when Jesus told them the truth, they turned away from him.
That's right.
But the hour has come.
Yes.
Now it is.
Yes, it is.
That the Father
Amen.
Is wanting something to worship him
yes.
in the Spirit and walk in the Spirit and live
now.
In the Spirit and tell the truth.
Yes.
Truth always either sets free or binds. Amen. If you're bound, then you're not free. If you're free, you won't be living that way.
அதை நேரடியாகவே வெளிப்படையாக கூறினால் அந்த காரணத்தினால்தான் ஜனங்கள் அதை விரும்புகிறதில்லை. அப்பொழுது இயேசு அவர்களுக்கு சத்தியத்தை கூறின போது அவர்களோ அவரிடத்தில் இருந்து விலகிச் சென்றனர். ஆனால் வேளையானது வந்துவிட்டது. இப்பொழுது பிதாவானவர் தம்மை ஆவியில் ஆராதிக்கும்படியான, ஆவியில் நடக்கும்படியான, ஆவியில் ஜீவிக்கும்படியாக சத்தியத்தை கூறும்படியான ஒரு காரியத்தையே வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். சத்தியம் எப்பொழுதுமே ஒன்று விடுதலையாக்குகிறது அல்லது கட்டுகிறது. நீங்கள் கட்டப்பட்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் விடுதலையா இல்லை. நீங்கள் விடுதலையா இருந்தால் நீங்கள் அந்த விதமாய் ஜீவிக்க மாட்டீர்கள்.
Amen.
You say, well, I've got the Holy Spirit. Still living the same way you do, something's happened to you.
Yes.
You never got the Holy Spirit to come on the day of Pentecost.
Amen.
It made you different. I don't believe in speaking in tongues. I don't believe in divine healing. I don't believe in these things. And you never got the Holy Spirit fell on Pentecost.
Yes.
You certainly didn't.
நீங்களோ பரவாயில்லை, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளேன் என்று கூறி நீங்கள் ஜீவித்த விதமாகவே இன்னும் ஜீவிக்கிறீர்களா? உங்களுக்கு ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது. நீங்கள் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியை ஒருபோதும் பெற்றிருக்கவில்லை. அதுவே உங்களை வித்தியாசமாக்கும். நான் அந்நிய பாஷைகள் பேசுவதில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. நான் தெய்வீக சுகமளித்தலில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. நான் இந்த காரியங்களில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என்று கூறலாம். அப்படியானால் நீங்கள் ஒருபோதும் பெந்தேகோஸ்தேவில் விழுந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கவில்லை. நீங்கள் நிச்சயமாகவே பெற்றிருக்கவில்லை.
I've been baptized. How? In the name of Father, Son, Holy Ghost. No wonder you act like the way you do. Paul said, have you received the Holy Ghost since you believe?
நீங்கள் எப்படி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள்? நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறேன். எப்படி? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலா? அப்படியானால் நீங்கள் செய்கிற விதமாகவே நீங்கள் செயல்படுகின்றீர்கள் என்பதில் வியப்பொன்றுமில்லையே. புரிகிறதா? பவுல் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான்.
They said, we've already believed, we're Baptists. Acts 19. Say if that's not so. We are Baptists. We've been baptized under John. Jesus, he said the same man that baptized Jesus. He said that won't work.
Amen.
He said you got to come be baptized over
yes.
again if you ever want to get the Holy Ghost.
அவர்களோ நாங்கள் ஏற்கனவே விசுவாசித்துள்ளோம். நாங்கள் பாப்டிஸ்ட்கள் என்றனர். அப்போஸ்தலர் 19 அது அவனுமாய் இருக்கவில்லையா என்று பாருங்கள். நாங்கள் பாப்டிஸ்ட்களாயிற்று. அவன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அதே மனிதனாகிய யோவானிடத்தில் நாங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுள்ளோம் என்றான். அப்பொழுது பவுல் அது கிரியை செய்யாது என்றான். மேலும் அவன் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் மீண்டும் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்றான்.
You might get something looks like it, something acts like a little bit, but it ain't the real thing. So you got to come and be baptized in the name of Jesus Christ. And when they did that, he laid hands on them, and then the Holy Ghost came up on them. They thought they had it.
நீங்கள் அதை போன்று காணப்படுகிற ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதை போன்று செயல்படுகிற ஏதோ ஒன்றை, சற்று அதை போன்றதை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அது உண்மையான காரியம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றான். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றபோது அவன் அவர்கள் மேல் கைகளை வைத்தான். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அவர்கள் அதை பெற்றிருந்ததாக எண்ணியிருந்தனர்.
Now I want to know that brother here that's in the church or where it was said that the original Greek didn't say you receive the Holy Ghost when you believe. Said that the original Greek said that. I want you to know that that's a wrong. That's an error. Not even the Greek, not the Hebrew, or not even the Aramaic.
இங்கே அந்த சபையில் உள்ள சகோதரன் அல்லது அது எங்கோ உள்ள அவர் மூல கிரேக்க வேதாகமத்தில் அவ்வாறு கூறவில்லை என்று கூறினதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக் கொள்கிறீர்கள் என்றே கிரேக்க வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது என்றார். அது தவறு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது ஒரு பிழையாகும். அவ்வாறு கிரேக்க வேதாகமத்திலும் இல்லை, எபிரேய வேதாகமத்திலும் இல்லை, அல்லது அரமிய மொழியிலும் கூட இல்லை.
It says, have you received the Holy Ghost since you believe? Amen. Not when you believe.
Yes.
So whoever who told that, you just don't know what you're speaking about, brother. See? Yeah. No, sir, you receive the Holy Ghost after you believe, not when you believe.
அது நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்றே கூறப்பட்டுள்ளது. நீங்கள் விசுவாசிக்கும் போது என்றல்ல. ஆகையால் அதை கூறினது யாராயிருந்தாலும் சகோதரனே, நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. புரிகிறதா இல்லையா? நீங்கள் விசுவாசித்த பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் விசுவாசிக்கும் போது அல்ல.
The Holy Ghost is a gift of God that comes upon you that changes you and makes you altogether different from what the world is and what the other people are. You're different.
பரிசுத்த ஆவி என்பது உங்கள் மீது வந்து உங்களை மாற்றுகிற, உலகத்திலிருந்தும் மற்ற ஜனங்கள் என்னவாய் இருக்கிறார்கள் என்பதிலிருந்து உங்களை முற்றிலும் மாற்றுகிற ஒரு தேவனுடைய வரமாய் உள்ளது. நீங்கள் வித்தியாசமாய் இருக்கிறீர்களே.
You don't have to dress any different. You don't have to put on a round collar and a long robe. You live different. You act different. The power of God is with you. The people know you're marked wherever you go. God knows His. He marks it. That's it. But you must come to the truth. Say,
நீங்கள் வித்தியாசமாய் எந்தவுடையும் உடுத்த வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு வட்டமான கழுத்துப்பட்டையை அணிந்து ஒரு நீண்ட அங்கியை உடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் வித்தியாசமாக ஜீவிக்கிறீர்கள். நீங்கள் வித்தியாசமாக செயல்படுகிறீர்கள். தேவனுடைய வல்லமை உங்களோடு உள்ளது. நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் குறியிடப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். சரி, தேவன் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். அவர் தம்முடையவர்களை அடையாளமிடுகிறார். அதுதான் இது. ஆனால் நீங்கள் சத்தியத்துக்கு வர வேண்டும். பாருங்கள்,
What was in that Samson? A woman chaser? Sure. He was arrogant, disobedient to his father and mother. They told him not to go down there with that woman, that Jezebel, but he wouldn't listen to him.
அந்த சிம்சோனுக்குள் என்ன இருந்தது? ஒரு ஸ்திரீயின் பின் செல்பவனா? நிச்சயமாகவே. அவன் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் திமிர் பிடித்தவனாகவும் அடங்காதவனுமாயிருந்தான். அவர்கள் அந்த ஸ்திரீயோடு, அந்த எசபேலோடு அங்கே போக வேண்டாம் என்று அவனிடத்தில் கூறியிருந்தனர். ஆனால் அவன் அவர்களுக்கு செவி கொடுக்க மனதில்லாதிருந்தான்.
What was it? Samson had strength. Now listen, Samson was willing to submit his strength. Samson gave his strength to God, but he gave his heart to Delilah.
அது என்னவாயிருந்தது? சிம்சோன் பலனை உடையவனாயிருந்தான். இப்பொழுது கவனியுங்கள், சிம்சோன் தன்னுடைய பலனை சமர்ப்பிக்க ஆயத்தமாயிருந்தான். சிம்சோன் தன்னுடைய பலனை தேவனுக்கு அளித்தான். ஆனால் அவன் தன் இருதயத்தை தெளிலாளுக்கு அளித்தான்.
That's the way it is today. Now many men will go away to a seminary and learn all an intellectual giant. Learn all the Greek and the everything else. But when it comes to truth, he'll give his strength of his education to the Lord. Yes. But his heart he gives to the church. And not God.
அது இன்றைக்கும் அந்த விதமாகவே உள்ளது. இப்பொழுது அநேக புருஷர்கள் ஒரு வேதாகம கருத்தரங்கிற்கு சென்று கற்று அறிவில் சிறந்த பேராற்றல் வாய்ந்தவர்களாகி எல்லா கிரேக்க மொழி மட்டுமல்ல ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அது சத்தியம் என்று வரும்போது அவன் தன்னுடைய கல்வியின் பலனை கர்த்தருக்கு அளித்து ஆம், ஆனால் தன்னுடைய இருதயத்தையோ அவன் சபைக்களிக்கிறான், தேவனுக்கு அல்ல.
They don't want the reality of the Holy Spirit. They don't want to act any different than what they always act. But when you become a Christian, you are a peculiar person, a royal priesthood, a strange nation, odd people, do odd things and strange things, unbecoming to the world.
அதுதான் இன்றைக்கு ஜனங்களோடு உள்ள காரியமாய் உள்ளது. அவர்கள் தங்களுடைய கோட்பாடுகளை பின்பற்ற விரும்புகிறார்கள். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் உண்மை தேவையில்லை. அவர்கள் எப்பொழுதும் செயல்பட்டு வந்த விதத்தை காட்டிலும் வேறெந்த வித்தியாசமாகவும் செயல்பட விரும்புகிறதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராகும் போது நீங்கள் ஒரு சொந்த ஜனமாயும், ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், ஒரு வினோதமான ஜாதியாயும், வினோதமான ஜனமாயும், வினோதமான காரியங்களையும் மற்றும் விசித்திரமான காரியங்களையும் செய்கிறவராயும் உலகத்திற்கு ஏற்றவராய் இல்லாமல்
ஆகிவிடுகிறீர்கள். And if people want to act like they do on the earth and then go on and say they're going to heaven, but what a disappointment that's going to be.
நீங்கள் உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் தேவனுக்கு ஏற்றவராய் இல்லாமல் இருக்கிறீர்கள். ஒன்று மற்றொன்றிலிருந்து மாறுபடுகிறதாய் உள்ளது. ஒன்று அவர்கள் பரலோகத்தில் செய்கிறது போல உங்களை செயல்பட செய்கிறது, மற்றொன்றோ அவர்கள் பூமியில் செய்கிறது போல உங்களை செயல்பட செய்கிறது. ஜனங்கள் அவர்கள் பூமியில் செய்கிறது போலவே செயல்பட விரும்புகிறார்கள். அதன் பின்னர் அப்படியே செயல்பட்டு தாங்கள் பரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் என்ன ஒரு ஏமாற்றமாக இருக்க போகிறது?
Jesus said there will be many come to me in that day. They'll stand by the tens of millions and say, I belong to this and I did this. And he said, depart from me, you workers of iniquity. You serve creeds. You've just led of the Spirit. All sons and daughters of God are led by the Spirit of God.
Amen.
They move by the Spirit.
Yes.
Odd, praise strange. They stay right, and every action is with the Bible.
Yes.
Yes. அநேகர் நாளில் இடத்தில் வருவார்கள். அவர்கள் கோடிக்கணக்கானவர்களாய் நின்று, நான் இதை சேர்ந்திருந்தேன், நான் இதை செய்திருக்கிறேன் என்று கூறுவார்கள். அப்பொழுது அவரோ, அக்கிரமசைக்காரராகி நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் கோட்பாடுகளை சேவிக்கிறீர்கள் என்றார். நீங்கள் ஆவியினால் வழிநடத்தப்பட்டிருந்தால் நலமாயிருக்குமே. எல்லா தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளும் தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகின்றனர். அவர்கள் ஆவியினால் வினோதமாக விசித்திரமாக ஏவப்படுகின்றனர். அவர்கள் சரியாக தரித்திருந்து அவர்கள் புரிகிற ஒவ்வொரு செயலும் வேதத்தோடு உள்ளது.
They stay all their doctrine stays right with the Bible. Yes. They won't vary on one thing. Where the Bible says it, they'll move right on into it. If they stop for a minute, they're trying to study it and see which way to make, then the Holy Spirit reveals it and he moves right on.
அவர்கள் தங்களுடைய எல்லா உபதேசங்களிலும் வேதாகமத்தோடு சரியாக தரித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காரியத்தின் பேரிலும் மாறுபடுகிறதில்லை. வேதம் அதை எங்கே கூறுகிறதோ அவர்கள் அதற்குள் முன் செல்வார்கள். அவர்கள் ஒரு நிமிடம் நின்று எந்த வழி செல்ல வேண்டும் என்று பார்க்கும்படி அவர்கள் ஆராய்ந்து பார்க்க முயற்சித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே அதை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் சரியாக முன் செல்கிறார்கள்.
And he does the same thing, follows the same rules, lays the same foundation, the same God comes up on him in the same wonders and same miracles and same signs, follows him and followed him.
அவர் அதே காரியத்தை செய்து அதே சட்டத்திட்டங்களை பின்பற்றி அதே அஸ்திபாரத்தை போடும்போது அதே தேவன் அவன் மீது வந்து அதே அதிசயங்களையும் அதே அற்புதங்களையும் அவரை பின்தொடர்ந்த அதே அடையாளங்கள் அவரை பின்தொடர செய்கிறார்.
He said, if you can't believe me, being a man, believe the works that I do. Believe me. If I do not the works of my Father, then don't believe me.
Amen.
See, there's works goes with this faith.
Yes.
Show me your works by your without your faith, and I'll show you my works by my faith, Amen. Said Paul. See.
அவர், நான் ஒரு மனிதனாக இருக்கிறபடியால் உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நான் செய்கிற கிரியைகளை விசுவாசியுங்கள், என்னை விசுவாசியுங்கள். நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யவில்லை என்றால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள் என்றார். பாருங்கள், இந்த விசுவாசத்தோடு கூடிய கிரியைகள் உள்ளன. உன்னுடைய விசுவாசம் இல்லாமல் உன்னுடைய கிரியைகளை எனக்கு காண்பி, உன்னுடைய கிரியையினால் அப்பொழுது நான் என்னுடைய விசுவாசத்தினால் என்னுடைய கிரியைகளை உங்களுக்கு காண்பிப்பேன் என்று பவுல் கூறினான். புரிகிறதா?
Now, what was in Samson? He wouldn't surrender his heart. Today, man think more of their creeds than they, and people think more of their creeds. Well, now, I ain't saying nothing against churches. I'm talking about Pentecostal, which this church leans towards Pentecost.
இப்பொழுது சிம்சோனுக்குள் இருந்தது என்ன? அவன் தன்னுடைய இதயத்தை ஒப்புக் கொடுக்க மனதில்லாது இருந்தான். இன்றைக்கு மனுஷர் தங்களுடைய கோட்பாடுகளை குறித்து அதிகமாக சிந்திக்கிறார்கள். ஜனங்கள் தங்களுடைய கோட்பாடுகளை குறித்து அதிகம் சிந்திக்கிறார்கள். இப்பொழுது சபைகளுக்கு எதிராக நான் ஒன்றையும் கூறிக்கொண்டிருக்கவில்லை. நான் பெந்தேகோஸ்தவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சபை பெந்தேகோஸ்தவை நோக்கியே சார்ந்துள்ளது.
It is not a Pentecostal organization. We don't belong to any organization. Never intend to.
Amen.
We belong to Christ.
Amen.
That's right.
Amen.
And Pentecost is not an organization. Pentecost is an experience that people receive. Methodists receive it, Catholic receive it, Baptists receive it. Anybody can receive it. But it's an experience.
இது ஒரு பெந்தேகோஸ்தே ஸ்தாபனம் அல்ல. நாங்கள் எந்த ஸ்தாபனத்தையும் சார்ந்திருக்கவில்லை. ஒருபோதும் சாரும்படி கருதுகிறதும் இல்லை. நாங்கள் கிறிஸ்துவையே சார்ந்திருக்கிறோம். அது உண்மை. ஆகையால் இப்பொழுது பெந்தேகோஸ்தே ஒரு ஸ்தாபனம் அல்ல. பெந்தேகோஸ்தே ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவமாய் உள்ளது. மெத்தோடிஸ்டுகள் அதை ஏற்றுக்கொண்டனர். கத்தோலிக்கர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். பாப்டிஸ்டுகள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எவரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அது ஒரு அனுபவமாய் உள்ளது.
And there's thousands and thousands that call themselves Pentecost don't even know what the first message of Pentecost is.
Amen.
Before you can ever get started, right, you got to get on the right foundation. You got to get on the Pentecostal foundation.
கோடிக்கணக்கானவர்கள் தங்களை பெந்தேகோஸ்தே என்று அழைத்துக் கொண்டு அதே சமயத்தில் பெந்தேகோஸ்தேவின் முதல் செய்தி என்ன என்று கூட அறியாதிருக்கிறார்கள். நீங்கள் எப்பொழுதுமே சரியாக துவங்கப்படுவதற்கு முன்னர் நீங்கள் சரியான அஸ்திபாரத்தை பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் பெந்தேகோஸ்தே அஸ்திபாரத்தை பெற்றிருக்க வேண்டும்.
What is the Pentecostal foundation? When the inauguration of the church is given on the day of Pentecost, when they see him speaking in tongues and the Virgin Mary out there acting like she was drunk and all the rest of them staggering around like that, they said, what's nice this? Are these all drunk?
பெந்தேகோஸ்தே அஸ்திபாரம் என்றால் என்ன? பெந்தேகோஸ்தே நாளில் சபையின் துவக்க விழா நடத்தப்பட்ட போது அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதை அவர்கள் கண்டபோது கன்னிமரியாளங்கே அவள் குடித்து வெறித்திருப்பது போல நடந்து கொண்டாள். மற்ற எல்லோரும் அதைப் போன்றே தள்ளாடி கொண்டிருந்தனர். எனவே மற்றவர்கள் என்ன, இது என்ன, இவர்கள் எல்லோரும் குடித்து வெறித்திருக்கிறார்களா என்று கேட்டார்கள்.
Peter said, these are not drunk as you suppose, since it's the third hour of the day. This is that which is spoken of back on the blueprint, back there on the roadmap. This is that which the roadmap said.
பேதுருவோ, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி வரையாயிருக்கிறதே. இது திட்ட வரைபடத்தின்படி உரைக்கப்பட்ட விதமாய் முன்பிருந்த சாலை வரைபடத்தின்படியே உள்ளது. இது சாலை வரைபடம் கூறியுள்ளதாய் உள்ளது என்றான்.
Joel said, we come to this place. We come to this junction. It shall come to pass in the last days, the last 2 days, the last 2,000 years, saith God, I'll pour out my spirit upon all flesh. Your sons and your daughters shall prophesy upon my handsmaids and maidservants. Your young man will see visions. Your old man will dream dreams. I'll show wonders and signs in the heavens above, things like that.
யோவேல், நாம் இந்த இடத்திற்கு வருவோம் என்றும் நாம் இந்த சந்திப்பிற்கு வருவோம் என்றும் இது கடைசி நாட்களில், கடந்த 2 நாட்களில், கடைசி 2000 வருடங்களில் நிறைவேறும் என்றும் தேவன் உரைக்கிறார். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அல்லாமலும் நான் உயர வானத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதுபோன்ற காரியங்களையும் காண்பிப்பேன் என்று கூறினார்.
They said, what can we do to get this? What kind of a foundation are you going to lay, Peter? You got the keys to heaven. He said, repent every one of you and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins, and you shall receive the same Holy Ghost. Amen. The promises to every generation that will follow afterwards.
Amen.
To your children, them as far off as many as the Lord our God shall call. There's the foundation.
அப்பொழுது அவர்கள் நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யலாம் என்று கேட்டனர். பேதுருவே, நீ எந்த விதமான ஒரு அஸ்திபாரத்தை போடப்போகிறாய்? நீ பரலோகத்தின் திறவுகோல்களை வைத்திருக்கிறாயே என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது அதே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். வாக்குத்தத்தமானது ஒவ்வொரு தலைமுறையையும் பின்தொடர்ந்து வரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றான். அங்குதான் அஸ்திபாரமே உள்ளது.
See, they'll come and give they'll go to school. Boys will go to school to learn to be a minister, which is all right. Nothing against that. They'll learn to be a minister, but you can't learn to be a minister.
Amen.
Minister's gift is a gift from God.
Yeah.
Them apostles were smart and highly as educated as they could be. Jesus still, they wasn't, but he still wouldn't let them preach until he received the Holy Ghost.
பாருங்கள், அவர்கள் பள்ளிக்கு செல்வார்கள். பையன்கள் ஒரு ஊழியக்காராகும்படிக்கு கற்றுக்கொள்ள பள்ளிக்கு செல்வார்கள். அது சரியே. ஒரு ஊழியக்காராகும்படிக்கு கற்பதற்கு எதிராக ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் ஊழியக்காராக இருப்பதற்கு கற்க முடியாது. ஊழியக்காரருடைய வரம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வரமாய் உள்ளது. அந்த அப்போஸ்தலர்கள் தங்களால் முடிந்தளவு புத்தி கூர்மையும் மிக உயரிய கல்வியும் பயந்தவர்களாய் இருந்திருக்க முடிந்திருந்தாலும் அவர்கள் அவ்வாறு இல்லை. இயேசுவோ அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் வரையில் இயேசு அவர்களை பிரசங்கிக்க அனுமதிக்கவே இல்லை.
And when they got the Holy Ghost, now if you go to a seminary and the experience that they got on Pentecost comes on you, amen. But if you just come out through intellectual conceptions and a master of Greek and a master of art and all these different things, a bachelor's degree and all these other things, if you come out with those degrees, you're just giving your strength of your education. You want to give your heart to God.
Amen.
God
amen.
Wants your heart. Yes, sir. He gave his strength, not his heart. Yes, sir.
அவர்கள் பரிசுத்தாவி பெற்றுக் கொண்ட போது, இப்பொழுது நீங்கள் ஒரு வேதப்பாட கருத்தரங்கிற்கு சென்றால் பெந்தேகோஸ்தேவின் பேரில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் உங்கள் மேல் வருகிறது. ஆமேன். ஆனால் நீங்கள் அப்படியே அறிவாற்றல் கொண்ட கருத்துக்களினூடாக வெளிவந்தால், ஓ, கிரேக்க மொழியின் முதுகலையையும் ஒரு முதுகலை பட்டத்தையும் இந்த எல்லா வித்தியாசமான காரியங்களையும் ஒரு இளங்கலை பட்டத்தையும் இந்த எல்லா மற்ற காரியங்களையும் பெற்றிருப்பீர்கள். நீங்கள் அந்த பட்டங்களோடு வெளியே வருவீர்களானால் நீங்கள் உங்களுடைய பலனை உங்களுடைய கல்விக்கே அளித்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு அளிக்க வேண்டும். தேவனுக்கு உங்களுடைய இருதயமே தேவையாயிருக்கிறது. ஆமையா, அவன் தன்னுடைய பலனை கொடுக்கிறான், அவனுடைய இருதயத்தை அல்ல. ஆமையா,
God can only use what we give to him. Now, there's a lot of you will say, I'll give 15 minutes on Sunday morning. If you preach any longer than that, I've just got to get up and go home. Well, you got 15 minutes on Sunday morning. That's what you give to God. Some of them said, I can maybe suffer a half hour. I don't know how I can do it. Well, see, that's what you get. 15 minutes, half hour. See?
நாம் என்ன தேவனுக்கு அளிக்கிறோமோ அதை மாத்திரமே அவரால் உபயோகப்படுத்த முடியும். இப்பொழுது உங்களில் அநேகர், நான் ஞாயிற்றுக்கிழமை காலை 15 நிமிடங்கள் செலவு செய்வேன், நீங்கள் அதைவிட அதிக நேரம் பிரசங்கம் செய்தால் அப்பொழுது நான் அப்படியே எழுந்து வீட்டிற்கு சென்று விடுவேன் என்று கூறுபவர்கள் உண்டு. பரவாயில்லை, நீங்கள் ஞாயிறு காலை 15 நிமிடம் செலவிட்டீர்களே, அவ்வளவுதான் நீங்கள் தேவனுக்கு அளிக்கிறீர்கள். அவர்களில் சிலர் ஒரு கால என்னால் அரை மணி நேரம் பொறுத்துக் கொள்ள முடியும், அதை எப்படி செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினர். பரவாயில்லை, பாருங்கள், அவ்வளவுதான் நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். 15 நிமிடங்கள், அரை மணி நேரம், புரிகிறதா?
What can you give? God will receive what you give, but God wants all of you. He wants every bit of you. He wants all. He wants everything you are. He wants your life. He wants your testimony. He wants every minute you live.
நீங்கள் என்ன அளிக்க முடியும்? நீங்கள் அளிப்பதையே தேவன் பெற்றுக் கொள்வார். ஆனால் தேவனுக்கு உங்களுடையது எல்லாம் தேவைப்படுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு சிறு துணுக்கும் அவருக்கு தேவையாயிருக்கிறது. அவருக்கு எல்லாமே தேவைப்படுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் அவருக்கு தேவையாயிருக்கிறது. அவருக்கு உங்களுடைய ஜீவியம் தேவையாயிருக்கிறது. அவருக்கு உங்களுடைய சாட்சி தேவைப்படுகிறது. நீங்கள் ஜீவிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு தேவையாயிருக்கிறது.
He wants you to live right, act right, talk right, do right. He wants everything perfectly surrendered to him, that he can lead you and guide you and put you into places where he wants you to go. Led of the Spirit.
நீங்கள் சரியாக ஜீவிக்கும்படிக்கு, சரியாக நடந்து கொள்ளும்படிக்கு, சரியாக பேசும்படிக்கு, சரியானதை செய்யும்படிக்கே அவர் விரும்புகிறார். அவர் உங்களை வழிநடத்தி, உங்களுக்கு வழிகாட்டி, நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அந்த இடங்களில் உங்களை அமர்த்தும்படிக்கு ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாக அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆவியினால் வழிநடத்தப்படுதல்.
But people, they say, now, wait a minute. If my pastor preaches over 20 minutes, I've heard that a many times. I've seen good pastors turn away from churches because the deacon board said, now, look here, Reverend, we hired you to come here, and we never hired you to come here and blast at us all morning. We want you, we set the time of 20 minutes, the bell rings, and you better be through.
ஆனால் ஜனங்கள் இன்றைக்கு இப்பொழுது ஒரு நிமிட பொறுங்கள், என்னுடைய மேய்ப்பர் 20 நிமிடங்களுக்கு மேல் பிரசங்கித்தால் என்று கூறுகிறார்கள். நான் அநேக முறை அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்ல மேய்ப்பர்கள் சபைகளில் இருந்து புறக்கணிக்கப்பட்டதையும் கண்டிருக்கிறேன். ஏனென்றால் உதவிக்காரின் குழுவானது. இப்பொழுது இங்கு பாருங்கள் சங்கை அவர்களே, நீங்கள் இங்கு வருவதற்கு நாங்கள் பணம் கொடுத்துள்ளோம். நீங்கள் இங்கு வந்து காலை முழுக்க எங்களிடத்தில் முழக்கமிட நாங்கள் உங்களுக்கு ஒருபோதும் பணம் கொடுக்கவில்லை. நீங்கள் எங்களுக்கு தேவை, எனவே நாங்கள் 20 நிமிட நேரத்தை ஒதுக்கி வைத்துள்ளோம். ஆகையால் மணி ஒலிக்கும் போது நீங்கள் நிறுத்திக் கொள்வது நலமாயிருக்குமே என்று கூறியிருப்பர்.
Like to have the privilege of telling them what I think about them and what the Word says about them. Yeah. Why, if you talk all day, you just keep on preaching.
உங்களுக்கு தெரியும், அதை போன்ற ஒரு சபையில் ஒரு முறையாவது நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்பொழுது நான் அவர்களை குறித்து என்ன நினைக்கிறேன் என்றும், வார்த்தை அவர்களை குறித்து என்ன கூறுகிறது என்றும் நான் அவர்களிடத்தில் கூறும் சாக்கியத்தை உடையவனாக இருக்க விரும்புகிறேன். ஆம், காரணம் அதற்கு முழு நாளுமே தேவைப்பட்டாலும் அப்படியே தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இருப்பேன். ஆம்.
God wants a complete surrender. You believe that?
Amen.
God wants to surrender. How can God show you realities before you surrender yourself to him? You've got to surrender.
தேவன் ஒரு முற்றிலுமான ஒப்புவித்தலையே விரும்புகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் ஒரு ஒப்புவித்தலையே விரும்புகிறார். நீங்கள் அவரண்டை உங்களையே ஒப்புவிப்பதற்கு முன்னர் தேவனால் எப்படி உங்களுக்கு உண்மைகளை காண்பிக்க முடியும்? நீங்கள் சரணடைய வேண்டும்.
Listen. When you surrender all, you sing a song, I surrender all. What about them cigarettes? What about that dressing? What about that temper? What about them other things that goes with it? What about that little character you got? What about that little snoopy idea? What about that rebuking anybody baptized in the name of Jesus?
கவனியுங்கள், நீங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கும் போது நீங்கள் நான் ஒப்புவிக்கிறேன், நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன் என்ற அந்த பாடலை பாடுகிறீர்கள். அப்படியானால் அந்த சிகரெட்டுகளை குறித்து என்ன? அந்த உடை உடுத்துதலை குறித்து என்ன? அந்த எரிச்சலை குறித்து என்ன? அதனோடு செல்கிற மற்ற காரியங்களை குறித்து என்ன? நீங்கள் பெற்றுள்ள சிறு குணாதிசயத்தை குறித்து என்ன? அந்த சிறு திருட்டுத்தனமான எண்ணத்தை குறித்து என்ன? இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிற எவரையும் கடிந்து கொள்கிறதை குறித்து
என்ன? I challenge anybody to show me where any person at any time outside the Catholic Church when it started 300 years after the death of the last apostle, where anybody ever used name Father, Son, and Holy Ghost in baptism. Come show me the scripture or the history. It's a Catholic creed.
Yes.
It's not a Protestant.
எவரேனும் எங்கேயாவது வேதாகமத்தில் வேறு வகையில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று உங்களுக்கு எந்த இடத்திலுமே இல்லை. கடைசி அப்போஸ்தலரின் மரணத்துக்கு பிறகு 300 ஆண்டுகள் கழித்து ஆரம்பிக்கப்பட்ட கத்தோலிக்க சபையை தவிர எவராவது எங்கேயாவது எப்போதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்தானத்தில் உபயோகித்தார்கள் என்பதை எந்த நபராவது எங்கே இருந்தாவது எனக்கு காண்பிக்கும்படிக்கு நான் எவருக்கும் சவாலிடுகிறேன். இரணத்துக்கு வந்த அதற்கான வேதவாக்கியத்தையோ அல்லது சரித்திரத்தையோ காண்பியுங்கள். அது ஒரு கத்தோலிக்க கோட்பாடு, அது புராட்டஸ்டன்ட்களுக்கான ஒன்றல்ல.
I'm showing the Bible where the Bible predicts if they would use his name until that time and come out with a false name that they're living in and they're dead.
Amen.
I can show you that by the scripture. The Bible said they would.
இப்பொழுது அவர்கள் அந்த நேரம் வரையில் அவருடைய நாமத்தை உபயோகிப்பார்கள் என்றும் அதன் பின் ஒரு பொய்யான ஒரு நாமத்தை கொண்டு அவர்கள் உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருந்தும் அவர்கள் செத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் எங்கே முன்னுரைக்கிறது என்பதை என்னால் உங்களுக்கு வேதத்தில் காண்பிக்க முடியும். என்னால் வேத வாக்கியத்தின் மூலம் அதை உங்களுக்கு காண்பிக்க முடியும். அவர்கள் அவ்வாறு செய்வார்கள் என்று வேதம் உரைத்துள்ளது.
Here it is brought right to the face. Why don't people take it? Just exactly like they did in the days of Jesus. They don't want reality. They want a creed. They want something to go by. Say, I belong to this place. I belong to this assembly. I belong. What? You want to belong in heaven.
Amen.
That's where your affections ought to be, on things above. Jesus said, set your affections on things above.
Yes.
Not on things in the earth.
Amen.
They're going to fail.
இதோ, அது ஜனங்களுடைய முகத்துக்கு நேராக கொண்டு வரப்பட்டிருக்கும் போது ஏன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது? அப்படியே சரியாக அவர்கள் இயேசுவின் நாட்களில் செய்தது போலவே உள்ளது. அவர்களுக்கு உண்மைகள் வேண்டியதில்லை, அவர்களுக்கு ஒரு கோட்பாடு தேவையாய் உள்ளது. அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியம் வேண்டும். காலம் கடந்து செல்ல நான் இந்த இடத்தை சார்ந்தவன், நான் இந்த சபையை சார்ந்தவன், நான் சார்ந்திருப்பதோ என்று கூறுகிறார்கள். என்ன, நீங்கள் பரலோகத்தை சார்ந்தவராய் இருக்க வேண்டும். அங்கேதான் உங்களுடைய அன்பு இருக்க வேண்டும். மேலான காரியங்களின் பேரில் இருக்க வேண்டும். இயேசு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகள் ஒழிந்துவிட போகின்றன என்று கூறினார்.
Stay with God. Stay with reality. God is a God of reality. He's always been in all ages. Anytime that man ever walked with God, God become a reality that performs signs and wonders and miracles with his people. It's God's purpose to do so. Surrender all.
தேவனோடு தரித்திருங்கள், உண்மைகளோடு தரித்திருங்கள். தேவன் உண்மையின் ஒரே தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லா காலங்களிலும் எப்பொழுதும் அதே விதமாக இருந்து வருகிறார். எந்த நேரத்திலும் எப்போதும் தேவனோடு சஞ்சரித்த மனிதனுக்கு தம்முடைய ஜனங்களோடு அடையாளங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தின ஒரே உண்மையான தேவனானார். அது அவண்ணமாய் செய்யும்படியான தேவனுடைய நோக்கமாய் உள்ளது. எல்லாவற்றையும் ஒப்புவியுங்கள்.
Right here in Louisville, Kentucky, not long ago, there's a very nice family of people. They had a sick baby. Called to pray for it. The doctor walked out of the hospital and he, what about the baby? He said, that baby's dying. There's nothing else can be done for it. Said it's got leukemia. Said the baby has to die.
அண்மையில் இங்கே கண்டக்கியில் உள்ள லூயிவில்லில் மிக அருமையான ஜனங்களை கொண்ட ஒரு குடும்பம் இருந்தது. அவர்கள் ஒரு சுகவீனமான குழந்தையை உடையவர்களாக இருந்தனர். அதற்காக ஜபிக்கும்படி அழைத்தனர். அப்பொழுது மருத்துவரோ மருத்துவமனையில் இருந்து நடந்து வந்தார். அவர்கள் அந்த குழந்தை குறித்து என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவரோ, அந்த குழந்தை மரித்துக் கொண்டிருக்கிறது, அதற்காக ஒன்றுமே செய்யப்பட முடியாது, அதற்கு ரத்தத்தில் மிகுதியான வெள்ளை அணுக்களை கொண்ட புற்றுநோய் வந்துவிட்டது, எனவே அது மறிக்க வேண்டியதாக உள்ளது என்றார்.
Oh God, you ain't said that yet. You never witnessed that. I went and talked to the parents, and the parents was crying and sobbing. Their baby was gone, as far as they know. But what did they do? The doctor was right. Everything that he knew to do, he had done. Leukemia's a killer. There's nothing can stop it. Said, the baby's going to die.
அப்பொழுது நான், ஓ தேவனே, நீர் அதை இன்னும் கூறவில்லையே, நீர் அதை ஒருபோதும் சாட்சி பகரவில்லையே என்று எண்ணினேன். எனவே நான் சென்று பெற்றோரிடத்தில் பேசினேன். பெற்றோர்களோ அழுது கொண்டும் தேம்பி அழுது கொண்டும் இருந்தனர். அவர்களுக்கு தெரிந்த வரையில் அவர்களுடைய குழந்தை மரிக்கும் நிலைக்கு போய்விட்டது என்று எண்ணியிருந்தனர். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? மருத்துவரோ சரியாயிருந்தார். அவர் செய்யும்படி அறிந்திருந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்துவிட்டிருந்தார். அதிகமான வெள்ளை அணுக்களை கொண்ட இரத்த புற்றுநோய் ஒரு கொலையாளியாய் உள்ளது. அதை ஒன்றுமே தடுத்து நிறுத்த முடியாது. எனவே அவர் அந்த குழந்தை மரிக்கப் போகிறது என்று கூறிவிட்டார்.
The old grandfather of that baby, you all know the case. And the old grandfather of that baby, come along. When he heard me speak about the baptism of the Holy Spirit, he said, I used to remember years ago when an old preacher said there'd come a time that people would receive the Holy Ghost again and signs and wonders would be done.
அந்த குழந்தையினுடைய வயோதிக தாத்தா, நீங்கள் எல்லோரும் அந்த சம்பவத்தை அறிவீர்கள். அந்த குழந்தையின் வயோதிக தாத்தாவும் அவர்களோடு வந்திருந்தார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து நான் பேசுவதை அவர் கேட்டபோது, அவர், நான் முன்னர் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் ஜனங்கள் மீண்டும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும் ஒரு நேரம் வரும் என்றும் அப்பொழுது அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும் என்றும் ஒரு வயோதிக பிரசங்கியார் கூறியிருந்தது நினைவிற்கு வருகிறது என்று கூறினார்.
He went off in a little room to himself. He wouldn't stay with his son or his daughter no more. He stayed in there crying and praying. When the old fellow walked out of there, the sweat hanging across his bald forehead, his eyes glistening, he said, "That baby will live."
மேலும் அவர் தாமே ஒரு அறைக்குள் சென்றார். அவர் அதற்கு பின்னர் தன்னுடைய மகனோடோ அல்லது தன்னுடைய மருமகளோடோ தரித்திருக்க விரும்பவில்லை. எனவே அவர் அங்கே உள்ளே தரித்திருந்து அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதன் பின்னர் அந்த வயோதிக நபர் அங்கிருந்து வெளியே நடந்து வந்தபோது அவருடைய வழுக்குத்தலை நெற்றியில் வேர்வையானது வடிந்து கொண்டிருந்தது. அவருடைய கண்களோ மின்னி பிரகாசித்தன. அப்பொழுது அவர் அந்த குழந்தை பிழைத்துவிடும் என்றார்.
Said what? He said, "Doctor, I respect you as a man of science. I respect you and your intelligence that you have learned through medical research. But said I prayed and I prayed and I prayed until I surrendered everything I had to surrender. And the Holy Spirit said the baby will live."
Hallelujah. Praise God.
It did.
Glory.
Amen. He surrendered everything he had.
அப்பொழுது மருத்துவரோ என்ன என்று கேட்டார். அதற்கு அவர், "மருத்துவரே, நீங்கள் ஒரு விஞ்ஞானத்தை அறிந்த மனிதன் என்ற காரணத்தினால் நான் உங்களுக்கு மரியாதை அளிக்கிறேன். நான் உங்களுக்கும் மருத்துவ ஆராய்ச்சியினூடாக நீங்கள் கற்றறிந்துள்ள உங்களுடைய அறிவாற்றலுக்கும் மரியாதை அளிக்கிறேன். ஆனால்" என்று கூறி, நான் ஜபித்தேன் நான் ஒப்புவிக்க வேண்டியிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஒப்புவிக்கும் அறையில் ஜபித்தேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த குழந்தை பிழைக்கும் என்றார் என்று கூறினார். அது பிழைத்தது. ஏன்? அவர் கிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஒப்புவித்து விட்டார்.
God got a hold of him and could talk to him. Amen. When he was willing to surrender everything. That's what we like. You don't want to surrender your ways. You don't want to surrender your societies. You don't want to surrender the little clique that you belong to. You don't want to surrender any time. You've got to do this, that, the other, instead of praying.
அவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்புவிக்க மனதாக இருந்தபோது தேவனால் அவரை பற்றி பிடித்து அவரிடத்தில் பேச முடிந்தது. அதில் தான் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வழிகளை ஒப்புவிக்க விரும்புகிறதில்லை. உங்களுடைய சங்கங்களை நீங்கள் ஒப்புவிக்க விரும்புகிறதில்லை. நீங்கள் உங்களுக்கு சொந்தமான சிறு காரியத்தை ஒப்புவிக்க நீங்கள் விரும்புகிறதில்லை. நீங்கள் ஜபிப்பதற்கு பதிலாக நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை அல்லது மற்றதை செய்ய வேண்டும் என்று எந்த நேரத்திலுமே நீங்கள் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறதில்லை.
You don't want to surrender things to God. God wants you to surrender. Closing, I want to say this. Whole lot more here I'd like to say, but I haven't the time. God wants a complete surrender. When you surrender everything, then you'll find out what I'm talking about. It's the truth.
நீங்கள் காரியங்களை தேவனிடத்தில் ஒப்புவிக்க விரும்புகிறதில்லை. நீங்கள் சரணடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முடிக்கையில் நான் அதை கூற விரும்புகிறேன். இன்னும் முழுமையாய் ஏராளமானவற்றை நான் கூற விரும்புகிறேன். ஆனால் எனக்கோ நேரமில்லை. தேவன் ஒரு முழுமையான ஒப்புவித்தலையே விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்புவிக்கும் போது அப்பொழுது நான் சத்தியத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள்.
You say, they would put me out of my church, they wouldn't let me preach. What difference does that make?
Amen.
That's a scientific organization. What we're talking about is walking in the Spirit. God is a reality.
நீங்களோ அவர்கள் என்னுடைய சபையிலிருந்து என்னை வெளியேற்றி விடுவார்கள், அவர்கள் என்னை பிரசங்கிக்க அனுமதிக்க மாட்டார்கள் என்று கூறுகிறீர்கள். அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? அது ஒரு விஞ்ஞான பூர்வமான ஸ்தாபன அமைப்பாய் உள்ளது. நாம் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஆவியில் சஞ்சரிப்பதை குறித்தாகும். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
What if Moses would have said, "Now wait, I'm learning all the mastery of the magicians and so forth in Egypt. I can teach them Egyptians some tricks. I can teach them psychology. I can teach them ethics of many things. I'm a master of it." But he had to forget everything that he ever knew. God just tore everything out of him. It took him 40 years to do it.
மோசே, இப்படி பொறும். இதை குறித்த ஆதிக்கம் எல்லாவற்றை குறித்தும் மந்திரவாதிகள் போன்றவற்றை குறித்தும் எகிப்தில் எனக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. என்னால் எகிப்தியர்களுக்கு சில தந்திரங்களை போதிக்க முடியும். என்னால் அவர்களுக்கு மனோ தத்துவத்தை போதிக்க முடியும். என்னால் அவர்களுக்கு அநேக காரியங்களை குறித்த நெறிமுறைகளை போதிக்க முடியும். நான் அதற்கு ஒரு தலைவனாக இருக்கிறேன் என்று கூறியிருந்திருந்தால் என்னவாய் இருந்திருக்கும்? ஆனால் அவர் எப்போதும் அறிந்திருந்த ஒவ்வொரு காரியத்தையும் மறக்க வேண்டியதாக இருந்தது. தேவன் அவரிடத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே கிழித்தெறிந்திருந்தார். அதை செய்ய அவருக்கு 40 ஆண்டுகள் தேவைப்பட்டது.
But when he met God face to face, he knew there was a living God. He seen him in a burning bush and he talked to him. He went out and done the job by himself. He didn't have to have an army. He went out with him and God. He followed the road map. He had God's power. He had God's promise. He had God's spirit. He didn't need his ethics or his education.
ஆனால் அவன் தேவனை முகமுகமாய் சந்தித்த போது ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவன் எரிகிற முச்சடியில் அவரை கண்டான். அவன் அவரிடத்தில் பேசினான். அதன் பின்னர் அவன் புறப்பட்டு போய் அந்த பணியை அவனே செய்து முடித்தான். அவன் ஒரு சேனையை உடையவனாய் இருக்கவில்லை. அவன் தேவனோடு தனியாக சென்றான். அவன் சாலை வரைபடத்தை பின்பற்றினான். அவன் தேவனுடைய வல்லமையை உடையவனாயிருந்தான். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை உடையவனாயிருந்தான். அவன் தேவனுடைய ஆவியை உடையவனாயிருந்தான். அவனுக்கு தன்னுடைய நெறிமுறைகளோ அல்லது அவனுடைய கல்வியோ தேவைப்படவில்லை.
When Jesus is here on earth, he had to hunt for again to find a man. He went to the up and ups, the educated and the intellectuals. Could he find anybody? No, sir. They called him Beelzebub, the devil.
Yes.
He cannot find a one that would follow him. What did he do? He had to take the best he could get. Isn't that a pity?
Yes, inge bhoomiyin mel irundha bodu avar meendum oru manidharai kandupidikka theda vendiyadhaga irundhathu. Avar மிக உயரிய கல்வி பயின்ற மற்றும் அறிவாற்றல் உள்ளவரிடத்தில் சென்றும் அவரால் எவரையாவது கண்டுபிடிக்க முடிந்ததா? இல்லையா? அவர்கள் அவரை பயல்செபூல், பிசாசு என்று அழைத்தார்கள். அவரை பின்பற்ற மனதுள்ள ஒருவரையும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் என்ன செய்தார்? அவரால் கண்டறிய முடிந்த மிகச்சிறந்தவரை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருந்தது. அது ஒரு பரிதாபமாயிருக்கவில்லையா?
I've often thought, listen, we're closing church. Listen to these remarks. I've often thought how we've deprived ourselves. How we've robbed God of His plan by not surrendering our lives completely to Him. Everything that we have to Him.
நானோ இதை குறித்து அவ்வப்போது நினைத்து பார்த்திருக்கிறேன். நாம் முடித்துக் கொண்டிருக்கையில் சபையே இந்த கருத்துக்களுக்கு செவிகொடு. நாம் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் அவரிடத்தில், நம்முடைய ஜீவியங்களை அவரிடத்தில் முற்றிலுமாக ஒப்புவிக்காமல் நாம் எப்படி தேவனுடைய திட்டத்தை அவரிடத்தில் களவாடி உள்ளோம் என்றும் நாம் எப்படி நம்மை இழந்து விட்டிருக்கிறோம், என்ன, ஏன், என்ன என்று அவ்வப்போது நான் நினைத்து பார்த்திருக்கிறேன்.
How that we have disallowed his program. How we've lingered and made him to wait and wait and wait, trying to find somebody that he could work through. Trying to find a man somewhere that he could put confidence in. Some man that would surrender everything.
நாம் எப்படி அவருடைய திட்டத்தை அனுமதிக்காமல் இருக்கிறோம்? நாம் எப்படி தாமதித்து அவர் யாரோ ஒருவரினூடாக கிரியை செய்யும்படி கண்டறிய முயற்சிக்கும்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்புவிக்க மனதாயுள்ள யாரோ ஒரு மனிதனில் அவர் நம்பிக்கை வைக்கும்படி அந்த மனிதனை எங்காவது கண்டறிய முயற்சிக்கும்படி காத்திருக்க காத்திருக்க அவரை காத்திருக்கும்படி செய்துவிட்டோம்?
Come in a sane, sensible way to God. Say, Father, here I am. I don't care. I'm going to follow the scripture, the blueprint. I don't care what anybody else says. I'll stay with it. And really mean it. I don't care what it costs me, Lord. I'm nothing to begin with.
ஒரு நல்லறிவோடு விவேகமான வழியில் தேவனிடத்தில் வந்து, பிதாவே, இதோ நான் இருக்கிறேன். நான் எதை பற்றியும் கவலைப்படுகிறதில்லை. நான் வேதத்தை, திட்ட வரைபடத்தை பின்பற்றப் போகிறேன். யார் என்ன கூறினாலும் கவலைப்படாமல் நான் அதனோடு தரித்திருப்பேன் என்று உண்மையாகவே அதை பொருட்படுத்திக் கூறுங்கள். அது எனக்கு என்ன கரையமானாலும் கர்த்தாவே, நான் கவலைப்படுகிறதில்லை. நான் துவக்கத்திலிருந்தே
ஒன்றுமில்லாதிருக்கிறேன்.
ஆனால் நீர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த வேதாகமத்தை எழுதின அந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த வாக்குத்தத்தங்களை உண்டு பண்ணினவர், என்னுடைய ஜீவியத்தினூடாக அதை திரும்ப உறுதிப்படுத்தட்டும். நீர் என்னை அந்த விதமாகவே வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான்
உணர்கிறேன். Why can't we, God can't find man like that.
Yes, I am. கேருபீன்கள் தங்கள் முகங்களை சட்டைகளால் மூடி, தங்கள் கால்களை மூடி, மற்ற இரண்டு சட்டைகளில் பறப்பதை கண்டபோது அவன் தேவாலயத்தில், இதோ அடியேறி இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். அப்பொழுது அந்த சேராபீன்களில் ஒருவன் ஒரு நெருப்புத் தழலை கொண்டு வந்து அவனுடைய வாயை தொட்டான். அதன் பின்னர் தேவனுடைய ஆவி அவன் மீது வந்தது. ஏன், நம்மால் பெற்றுக் கொள்ள முடியாதா? தேவனால் அதை போன்ற மனிதரை கண்டறிய முடியவில்லை.
When he hunted for his disciples, he came to his own received him not. He couldn't find nobody. They was waiting for that. Today the world's waiting for divine healing. But I don't care how much divine healing you do, still they won't believe you.
அவர் தம்முடைய சீஷர்களுக்காக தேடின போது அவர் தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரால் யாரையுமே கண்டறிய முடியவில்லை. அவர்கள் அதற்காக காத்துக் கொண்டிருந்தனர். இன்றைக்கு உலகமானது தெய்வீக சுகமளித்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் தெய்வீக சுகமளித்தலை செய்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அவர்கள் இன்னமும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
Well, right after they turned Jesus down when the 70 walked away, he even turned to those disciples and said, you want to go too? They said, where would we go, Peter? He said, you have the words of eternal life.
அவர்கள் இயேசுவை புறக்கணித்து விட்ட பிறகு 70 பேரும் விலகிச் சென்ற போது அவர் அந்த மற்ற சிஷ்யர்களிடத்தில் திரும்பி பார்த்து, நீங்களும் கூட போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்களோ, நாங்கள் எங்கே போவோம் என்றார்கள். பேதுருவோ, அவன் நித்திய ஜீவ வஸ்திரங்கள் உம்மிடத்தில் உண்டே என்றான். புரிகிறதா?
And he went right out, and there was a man that didn't even have eyeballs in his sockets. And he made some clay and plastered his eyes, told him to go wash in a pool, Siloam, and when he did, he'd come back seeing. Did that change him? Did his popularity rise? No. It went down, down, down. Why, he stayed on the road. He stayed on the road map.
அவர் புறப்பட்டு சென்றபோது கண் விழிகளே இல்லாமல் வெறுமன விழிப்பள்ள மட்டுமே கொண்டிருந்த ஒரு மனிதன் இருந்தான். அப்பொழுது அவர் கொஞ்சம் சேற்றை எடுத்து அவனுடைய கண்களில் பூசி, போய் சிலவாம் குளத்திலே கழுவு என்று அவனிடத்தில் கூறினார். அவன் கழுவின போது அவன் பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அது அவர்களை மாற்றினதா? அவருடைய புகழ் உயர்ந்ததா? இல்லை, அது குறைந்து கொண்டே குறைந்து கொண்டே குறைந்து கொண்டே சென்றது. ஏன்? அவர் பாதையில் தரித்திருந்தார். அவர் சாலை வரைபடத்தின்படி தரித்திருந்தார்.
It's the same today. They see signs, wonders, miracles, and everything performed, and it's, oh, that, there's nothing to that. It would happen anyhow.
அது அதே விதமாய் இன்றைக்கு உள்ளது. அவர்கள் அடையாளங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு காரியம் நிகழ்ந்ததையும் காண்கிறார்கள். அவர்கள், ஹா, அது அது ஒன்றுமே இல்லை, அது எப்படியோ சம்பவித்திருக்கும் என்கிறார்கள். புரிகிறதா?
They rose Lazarus from the grave. Looked like they would have shook the whole nation. The Bible said he would do it. That was the signs that was to follow. When he stood to the Samaritan woman here and said, you have 5 husbands, that ought to shook the whole world.
லாசருவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பின போது அது முழு தேசத்தையுமே அசைத்திருக்க வேண்டும் என்பது போல் காணப்பட்டது. அவர் அதை செய்வார் என்று வேதம் கூறியிருந்தது. அவை பின்தொடர வேண்டியிருந்த அடையாளங்களாக இருந்தன. அவர் சமாரிய ஸ்திரீ அண்டை நின்று, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்றார். அது முழு உலகத்தையும் அசைத்திருக்க வேண்டியதாக இருந்தது.
And he stands today in his people, and you see it time after time perform the same thing. And they say, well, I guess that's all right. Just simply unconcerned, no surrender. Oh, they'll put a little time, go to church once in a while, something like that, but when it comes to make a surrender, no, they won't do it. Won't surrender. They don't want it.
அவர் இன்றைக்கு தம்முடைய ஜனங்களிடத்தில் நின்று அவ்வப்போது அதே காரியத்தை செய்வதை நீங்கள் காண்கிறீர்கள். அவர்களோ, ஹா, ஊ, பரவாயில்லை, அது சரியா இருந்தது என்று நான் யூகிக்கிறேன் என்று கூறுகிறார்கள். பாருங்கள், வெறுமன அக்கறையற்று சரணடையாமல் இருக்கிறார்கள். ஓ, அவர்கள் எப்பொழுதாவது ஒருமுறை சபைக்கு செல்ல கொஞ்ச நேரம் ஒதுக்குவார்கள். அதை போன்ற ஏதோ ஒரு காரியத்தை செய்வார்கள். ஆனால் அது ஒரு ஒப்புவித்தலை செய்யும்படி வருகிற போது அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். இல்லை, ஒப்புவிக்கவே மாட்டார்கள். அவர்கள் அதை விரும்புகிறதில்லை.
When Jesus called his disciples, what did he have to do? Get the very illiterate type. Man, people who couldn't even sign their own name. Peter, John. The Bible said they were ignorant and unlearned. That's who he had to get.
இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்த போது அவர் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? மிகவும் படிப்பறிவற்ற மாதிரியான மனுஷரை, தங்களுடைய சொந்த பெயரையும் கூட கையெடுத்துவிட முடியாத ஜனங்களை அழைத்துக் கொண்டார். பேதுரு, யோவான். வேதமோ அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்களுமாய் இருந்தனர் என்றும் கூறியுள்ளது. அப்படிப்பட்டவர்களை அவர் அழைக்க வேண்டியதாக இருந்தது.
But if the intellectual wouldn't, they wouldn't hear him then, they won't hear him now.
That's right.
They've got their own course. They're on their own road, and they follow that road because they've been instructed that way, because their pastors, their bishops, and their cardinals, and popes, and what more, directed them on that road.
ஆனால் அறிவாற்றல் கொண்டவர்களாக இருந்தால் அப்பொழுது அவர்கள் அவர் பேசுவதை கேட்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் இப்பொழுதும் அவர் பேசுவதை கேட்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த மார்க்கத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த பாதையில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த விதமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் அந்த பாதையை பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மேய்ப்பர்கள், அவர்களுடைய பேராயர்கள், அவர்களுடைய போப்பாண்ட மன்ற உறுப்பினர்கள், போப்பாண்டவர்கள், இன்னும் யாரெல்லாம் உள்ளார்களோ அவர்கள்தான் அந்த பாதையில் அவர்களை நடத்துகிறார்கள்.
But the Holy Spirit will bring you back to Pentecost.
Amen. Every time
they did the scripture to everybody, and it will in this day to everybody.
Yes.
It'll bring you back to that reality.
Yes.
He'll bring you back to a baptism of fire of the Spirit. That'll lead you, and it'll never take one word off the Bible.
Amen.
It'll stay right in the Bible.
Yes.
Where it says this, it'll follow right on through.
Yes.
It. The Holy Spirit will. It brings a reality.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் உங்களை பெந்தேகோஸ்தேவிற்கு திரும்ப கொண்டு வருவார். அது வேதத்தில் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்ததோ அது இந்த நாளிலும் ஒவ்வொருவருக்குமானதாயிருக்கும். அது உங்களை அந்த உண்மைக்கு திரும்ப கொண்டு வரும். அது உங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமைக்கு திரும்ப கொண்டு வந்து உங்களை வழிநடத்தும். அது ஒருபோதும் வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையும் எடுத்து போடாது. அது வேதத்தில் சரியாக தரித்திருக்கும். அது எங்கே இது கூறுகிறதோ அது அதனூடாக சரியாக பின்தொடரும். பரிசுத்த ஆவியானது பின்தொடரும். அது ஒரு உண்மையை கொண்டு வருகிறது.
What did he do? He had to get these ignorant fishermen. Didn't even have clothes, just something wrapped around them. Fish aprons and so forth. No clothes. So ignorant they couldn't sign their name. Unlearned. No education. But he found somebody. He had to get somebody. But he found man in that kind of a state that was willing to surrender. That was willing. They had nothing else to hold on.
அவர் என்ன செய்தார்? அவர் இந்த படிப்பறிவில்லாத செம்படவர்களை தெரிந்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. அவர்கள் சரியான ஆடைகளை கூட உடுத்தியிருக்கவில்லை. வெறுமன அவர்களை சுற்றி ஏதோ ஒரு மீன்களை வைக்கும் துணியில் அதுபோன்ற ஏதோ ஒன்றில் தங்களை சுற்றி கொண்டு சரியான ஆடைகளே இல்லாமல் இருந்தனர். அவ்வளவு படிப்பறிவில்லாதவர்கள். அவர்கள் தங்களுடைய பெயரையும் கையொப்பமிட முடியாது. படிப்பறிவற்றவர்கள், கல்வி அறிவே இல்லாதவர்கள். ஆனால் அவர் யாரோ ஒருவரை கண்டுபிடித்தார். அவர் யாரோ ஒருவரை கண்டறிய வேண்டியதாயிருந்தது. ஆனால் அவர் மனப்பூர்வமாய் ஒப்புவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த மனுஷரை கண்டுபிடித்தார். அது மனப்பூர்வமாயிருந்தது. அவர்கள் வேற எந்த ஒரு காரியத்தையும் பற்றி கொண்டிருக்க வேண்டியதா இருக்கவில்லை.
They didn't have any churches, any denominations, anything. They were just ignorant fishermen, sheep herders. Didn't know how to write, didn't know how to read or nothing. But they had nothing to lose. And he got to them and they surrendered it. They said, whatever you say, Lord, we'll do it. We'll follow you.
அவர்கள் எந்த சபைகளையும் ஸ்தாபனங்களையும் மற்ற எந்த காரியத்தையும் சார்ந்தவர்களாய் இருக்கவில்லை. அவர்கள் வெறுமன படிப்பறிவில்லாத சம்பளவர்களாய் ஆடுமைப்பவர்களாயிருந்தனர். அவர்களுக்கு எப்படி எழுத வேண்டும் என்று தெரியாதிருந்தது. எப்படி படிக்க வேண்டும் அல்லது வேறெந்த காரியமும் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அவர்கள் எந்த காரியத்தையும் இழக்க வேண்டியதாயிருக்கவில்லை. அவர் அவர்களை தெரிந்து கொண்டார். அவர்களோ அதை ஒப்புவித்தனர். அவர்கள், கர்த்தாவே, நீர் என்ன கூறினாலும் நாங்கள் அதை செய்வோம், நாங்கள் உம்மை பின்பற்றுவோம் என்றார்கள்.
But when they completely surrendered and gave themselves over to God, God gave them a Pentecostal reality.
Amen.
He led them up to Pentecost and gave them the Holy Ghost. There, where they were there under the Spirit of God, making all kinds of foolish signs to the people, stammering and carrying on and trying to, the Bible said, what was he on? They was on the highway.
ஆனால் அவர்கள் முற்றிலும் சரணடைந்து தங்களையே தேவனுடைய அழைத்தபோது தேவன் அவர்களுக்கு ஒரு பெந்தேகோஸ்தே உண்மையை அளித்தார். அவர் அவர்களை பெந்தேகோஸ்தேவிற்கு வழிநடத்தி பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு அளித்தார். அங்கே அவர்கள் தேவ ஆவியின் கீழிருந்து எல்லா விதமான முட்டாள்தனமான அடையாளங்களையும் ஜனங்களிடத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து பரியாச உதடுகளினால் பேசிக் கொண்டிருந்தனர். அப்படியே வேதம் கூறியுள்ளது. அவர்கள் எதன் மேல் இருந்தனர்? அவர்கள் நெடுஞ்சாலையின் மேல் இருந்தார்கள்.
The Bible said, with stammering lips and other tongues will I speak to this people, and this is the rest of the soul. This is the thing that will come. Isaiah 28:18. Read it. Yeah. With stammering lips and other tongues will I speak to this people. This is the rest. Yeah. Not Sunday ain't the rest day. The Holy Spirit is the rest day.
Vedam, pariyasa udargalinalum, anniya vasikinalum, naan indha janathode pesuven. Idhuve aathma ilaipaarudal. இதுவே வரப்போகும் காரியமாய் உள்ளது. ஏசாயா 28:18 அதை வாசித்து பாருங்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் நான் இந்த ஜனத்தோட பேசுவேன். இதுவே இளைப்பாறுதல். ஞாயிற்றுக்கிழமை அல்ல, இளைப்பாறும் நாளில் அல்ல, பரிசுத்த ஆவியே இளைப்பாறும் நாளாய் உள்ளது.
You Advent brethren, not the seventh day Sabbath is rest. The Holy Spirit is rest. With stammer lips and other tongues will I speak to this people, and this is the Sabbath. This is Sabbath means rest. This is the rest of the soul. You have eternal rest.
ஏழாம் நாள் ஆசிரிப்புக்கார சகோதரரே, உங்களைத்தான். ஓய்வு நாளான ஏழாம் நாள் இளைப்பாறுதல் அல்ல, பரிசுத்த ஆவியே இளைப்பாறுதலாய் உள்ளது. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் நான் இந்த ஜனத்தோட பேசுவேன். இதுவே ஓய்வு. இதுவே அதுவாகும். ஓய்வு என்றால் இளைப்பாறுதல் என்று பொருள்படுகிறது. இதுவே ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலாய் உள்ளது. நீங்கள் நித்திய இளைப்பாறுதலை உடையவர்களாயிருக்கிறீர்கள்.
Like God, when He made the world on the seventh day, He rested after that. He rested. He went on resting. When we enter into God, we rest all the time, not from one Sunday to another.
Amen.
We rest eternal. We got eternal life. Amen. The Holy Spirit gives you rest.
தேவனைப் போன்றே அவர் உலகத்தை உண்டாக்கின போது அவர் அதன் பின்னர் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அவர் ஓய்ந்திருந்தார், அவர் இளைப்பார சென்றார். நாம் தேவனுக்குள்ளாக பிரவேசிக்கும் போது நாம் எல்லா நேரத்திலும் இளைப்பாருகின்றோமே அன்றி ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மற்றொன்றிற்கல்ல. நாம் நித்தியமாக இளைப்பாருகிறோம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுள்ளோம். பரிசுத்த ஆவியே உங்களுக்கு இளைப்பாறுதலை அளிக்கிறார்.
Now, they had a Pentecostal experience, a reality of God. They found something. Let me say one more thing. Creeds does not satisfy a hungry heart. Creeds won't satisfy. If a man's hungering for God, you tell him, say the Apostles' Creed. Join the church. Put your name on here. Be sprinkled or immersed or whatever you want to. That'll never satisfy a hungry soul. Because they were predestinated of God to search for life.
இப்பொழுது அவர்களோ ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை, ஒரு தேவனுடைய உண்மையை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் ஏதோ ஒன்றை கண்டறிந்திருந்தார்கள். நான் இன்னும் ஒரு காரியத்தை கூறட்டும். ஸ்தாபன கோட்பாடுகள் ஒரு பசியுள்ள இருதயத்தை திருப்திப்படுத்துகிறதில்லை. கோட்பாடுகள் திருப்திப்படுத்தாது. ஒரு மனிதன் தேவனுக்காக பசியாக இருந்து கொண்டிருந்தால், நீங்கள் அவனிடத்தில் அப்போஸ்தல பிரமாணத்தை கூறி சபையில் சேர்ந்து கொண்டு உன்னுடைய பெயரை இங்கே பதிவு செய், தெளிக்கப்படும் அல்லது முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள் என்று சொல்லி பாருங்கள், அல்லது நீங்கள் என்னவெல்லாம் கூற விரும்பினாலும், அது ஒரு பசியுள்ள ஆத்மாவை ஒருபோதும் திருப்திப்படுத்தாது. காரணம், அவர்கள் ஜீவனுக்காக ஆராய்ந்து பார்க்கும்படி தேவனால் முன்குறிக்கப்பட்டிருந்தனர்.
They was once the angels. There was once an angel who did not fall. 2/3 of the angels of heaven fell. That's these evil spirits working amongst people, very religious. You know the Bible says that. You was just not always right here. You were once somewhere else.
அவர்கள் ஒரு காலத்தில் தூதர்களாக இருந்தனர். ஒரு காலத்தில் தூதர்களின் ஸ்தானத்தில் இருந்தபோது விழுந்து விடவில்லை. பரலோகத்தின் தூதர்களில் மூன்றில் இரண்டு பாகம் விழுந்து போயினர். அந்த பொல்லாத ஆவிகளே ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்கின்றன. மிகவும் பக்தியானவை. வேதம் அதை கூறுகிறதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இங்கே எப்பொழுதுமே சரியாக இருந்ததில்லை. நீங்கள் ஒரு காலத்தில் வேறெங்கோ இருந்தீர்கள்.
Remember, sin didn't begin on earth, sin began in heaven. When Lucifer taken and made him, he said, I want a denomination, make a great big thing, went over the north country and set up a bigger thing than Michael had. And he was kicked out of heaven.
பாவம் பூமியில் துவங்கவில்லை என்பது நினைவிருக்கட்டும். பாவம் பரலோகத்தில் துவங்கிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, அவன் எனக்கு ஒரு ஸ்தாபனம் தேவை, ஒரு மிகப்பெரிய காரியத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று கூறி தேசத்தின் வடப்பக்கம் சென்று மிகாவேல் கொண்டிருப்பதை காட்டிலும் ஒரு மேலான காரியத்தை ஸ்தாபித்தான். அப்பொழுது அவன் பரலோகத்தில் இருந்து உதைத்து தள்ளப்பட்டான்.
And those angels back there, them spirits, well, that's the reason when this earthly tabernacle be dissolved, we have one already waiting.
Yes. Right.
See, and that's the reason our name was put on the Lamb's Book yes. of Life before the foundation of the world.
Yes.
All the Father has given me yes. will come to me.
அந்த தூதர்கள் முன்னர் அங்கே ஆவிகளாய் இருந்தனர். அந்த காரணத்தினால்தான் இந்த பூமிக்குரிய கூடாரம் அடிந்து போகும்போது நமக்கு ஏற்கனவே ஒன்று காத்திருக்கிறது. புரிகிறதா? அந்த காரணத்தினால்தான் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்.
How can you got eyes and can't see, ears and can't hear? No wonder. See? Yeah, all these things, see? That God promised. Back there it was all, when I said the other night that a man, Jesus said, the beast that come up on the earth, the Antichrist, being very religious, so close it would deceive the very elected, if possible.
உங்களால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காண முடியாது, காதுகள் இருந்தும் கேட்க முடியாது என்பதில் வியப்பொன்றுமில்லையே. பாருங்கள், அங்கே இந்த எல்லா காரியங்களையும் பாருங்கள். அதாவது தேவன் அங்கே முன்னமே வாக்குப்படினார். அன்றொரு இரவு நான் ஒரு மனிதனை குறித்து கூறின போது இயேசு கூறினார், பூமியின் மீது வருகிறதான மிருகமான அந்திகிறிஸ்து மிகவும் பக்தியானதாக இருக்கிறபடியால் அது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மஞ்சிக்கும் அளவிற்கு மிகவும் நெருக்கமாயிருக்கும்.
The great, how the great organization would start. And they'd have other organizations. The old mother harlot, and she had little daughters of harlots that went out. Organizations, and they would almost deceive the whole world. It would deceive even the very elected if it was possible.
மகத்தானதாய் எப்படியாய் பெரிய ஸ்தாபனமாய் துவங்கும்! அவர்கள் மற்ற ஸ்தாபனங்களையும் உடையவர்களாயிருப்பர். அந்த பண்டைய தாய் பேசி அவள் சிறு குமாரத்திகளை உடையவளாயிருந்தாள். அவர்களும் ஸ்தாபனங்களால் வேசிகளாய் போய்விட்டனர். அதாவது அவைகள் கிட்டத்தட்ட முழு உலகத்தையே வஞ்சிக்கும், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட வஞ்சிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது.
But it isn't possible their names were put on the land. Those who he foreknew, he's called. Those who he called, he has justified. And those who he justified, he has glorified. So there's no more, see. That's right. You can't come unless God calls you. It ain't him that willeth or him that runneth. It's God that showeth mercy.
So
exactly. That's what the scripture says.
ஆனால் அது கூடாத காரியம். அவர்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டி ஆடவரின் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தன. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆகையால் இனிமேல் ஒன்றுமில்லை. நீங்கள் பாருங்கள், அது உண்மை. தேவன் உங்களை அழைத்தாலுடைய உங்களால் வர முடியாது. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். அது சரியே, அது அவ்வாறுதான் உள்ளது என்று அதைத்தான் வேதம் உரைத்துள்ளது.
And they don't want to hear that. Why? They're darkness. They want to follow creed. I'm just as good as you are. There's nothing said about goodness. Nobody's good. It's God. It's good.
Yes.
See? But are you willing to surrender to Him? That's what I'm thinking. Are you ready to surrender? See? It won't satisfy a hungry soul.
ஆகையால் அவர்கள் அதற்கு செவி கொடுக்க விரும்புகிறதில்லை. ஏன்? அவர்கள் அந்தகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கோட்பாட்டை பின்பற்ற விரும்புகின்றனர். உங்களைப் போலவே நானும் நல்லவனாக இருக்கிறேன். நன்மையானதை குறித்து ஒன்றுமே கூறப்படவில்லை. யாருமே நல்லவர் இல்லை. அது தேவனே நல்லவராக இருக்கிறார் என்பதாகும். பாருங்கள், ஆனால் நீங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்க மனப்பூர்வமாயிருக்கிறீர்களா? அதைத்தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் சரணடைய ஆயத்தமாயிருக்கிறீர்களா? புரிகிறதா? அது ஒரு பசியுள்ள ஆத்மாவை திருப்திப்படுத்தாது.
How many knows that he was a theologian? Or he was an intellectual giant. He was taught under Gamaliel, one of the best theologians of the day. Well, what did he say when he came to the church? Read 2 Corinthians 2 and 4.
கவனியுங்கள், பவுல் அவன் ஒரு வேத பண்டிதனாய் இருந்தான் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? ஆனால் அவனோ ஒரு மாபெரும் அறிவாற்றல் கொண்ட மேதையாக இருந்தான். அவன் நிச்சயமாகவே அந்நாளில் மிகச் சிறந்த வேத பண்டிதர்களில் ஒருவரான கமாலியேலின் கீழிருந்து கற்பிக்கப்பட்டிருந்தான். ஆனால் அவன் சபைக்கு வந்தபோது அவன் என்ன கூறினான்? கொரிந்தியர் 2 நிருபத்தில் 2 அதிகாரம் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள்.
In 2 Corinthians 2 and 4 he said, I didn't come to you with enchanting words, the wisdom of man of this world. For if I did, your confidence would be built upon man's wisdom, organizations, denominations. But I come to you in the power of the Holy Spirit, the demonstrations.
கொரிந்தியர் 2 நிருபம் 2 அதிகாரம் 4 வசனத்தில் அவன், நான் உங்களிடத்தில் நயவசரிப்பான வார்த்தைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் மனித ஞானத்தோடும் வரவில்லை. ஏனென்றால் நான் அப்படி வந்திருந்தால் உங்களுடைய நம்பிக்கை மனிதனுடைய ஞானத்தின் மேலும் ஸ்தாபன அமைப்புகள் மற்றும் ஸ்தாபனங்களின் பேரிலும் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் நான் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் கிரியைகளை காண்பிக்கும்படிக்கு வந்துள்ளேன் என்றான்.
Demonstration what? Showing signs and wonders by the Holy Spirit. I come to you that your confidence, that your faith would not rest upon the wisdom of some big denomination or some church, but it would rest upon the power of the Holy Ghost and the resurrection of Jesus Christ.
என்ன கிரியைகள்? பரிசுத்த ஆவியினால் அடையாளங்களையும் அதிசயங்களையும் காண்பித்தல். நான் உங்களிடத்திற்கு வந்தபோது, அதாவது உங்களுடைய நம்பிக்கை, அதாவது உங்களுடைய விசுவாசம் ஏதோ ஒரு சபையின் பெரிய ஸ்தாபன ஞானத்தின் பேரில் சார்ந்திருக்கவில்லை. ஆனால் அது பரிசுத்த ஆவியின் வல்லமையின் பேரிலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பேரிலும் சார்ந்திருந்தது.
The greatest theologian that ever lived said he had to forget everything he ever knew in order to find Christ.
Amen.
And said, I don't preach the intellectual things. I preach the simpleness of the leading of the Holy Spirit. And I've come to you preaching that. He said, I could preach the other way. But said, my works and my works isn't preaching like that. Now we'll see if we can get a million more than 34, 44, whatever it is. They're slogans. We'll have so many members to join this year.
எப்போதும் வாழ்ந்திருந்ததிலேயே மகத்தான வேத பண்டிதன் முறைப்படி கிறிஸ்துவை கண்டறிய அவன் அறிந்திருந்த ஒவ்வொரு காரியத்தையும் தான் மறக்க வேண்டியதாக இருந்தது என்று அவன் கூறினான். மேலும் அவன், நான் அறிவாற்றலுள்ள காரியங்களை பிரசங்கிக்கிறதில்லை, நான் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலின் எளிமையை பிரசங்கிக்கிறேன். நான் அதை பிரசங்கிக்கவே உங்களிடத்திற்கு வந்தேன் என்றான். அவன் தொடர்ந்து, என்னால் வேறு விதமாகவும் பிரசங்கிக்க முடிந்தது ஆறால் என்று கூறி, என்னுடைய கிரியைகள் அந்த விதமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கவில்லையா என்றான். இப்பொழுது நாம் இந்த 34 அல்லது 44 பத்து லட்சத்திற்கும் அதிகமானோரை சேர்க்க முடியாதா என்று நாம் பார்ப்போம். அது என்னவா இருக்கிறது என்றால், அதாவது அதுவே அவர்களுடைய ஸ்லோகங்களாய் உள்ளன. நாம் அநேக அங்கத்தினர்களை இந்த வருடம் சேர்த்து விட வேண்டும்.
He said, I could do that. I had that so long, but I got away from it. I come to you not with an enchanting and sweating words of some theologian, but I come to you in the power and the demonstrations of the Holy Ghost, that your faith would be built in the Holy Spirit and not in the wisdom of some man. Oh, my. God looking for such man. God's looking today for man that he can get a hold of like that.
அவன், என்னால் அதை செய்ய முடியும், நான் அதை நீண்ட காலமாக உடையவராக இருந்தேன், ஆனால் தான் அதிலிருந்து விலகி சென்று விட்டேன். நான் உங்களிடத்தில் நயவசரிப்பான மற்றும் யாரோ ஒரு வேத பண்டிதனின் பெரிய வார்த்தைகளோடு வரவில்லை. உங்களுடைய விசுவாசம் சில மனுஷரின் யாரத்தினால் கட்டப்படாமல் பரிசுத்த ஆவிக்குள் கட்டப்படும்படிக்கு வல்லமையிலும் பரிசுத்த ஆவியின் கிரியைகளினாலும் நான் உங்களிடத்திற்கு வந்தேன் என்று கூறினான். ஓ என்னே, தேவன் அப்படிப்பட்ட மனுஷர்களையே தேடிக்கொண்டிருக்கிறார். தேவன் அதை போன்று பற்றி பிடிக்கக்கூடிய மனுஷர்களையே இன்றைக்கு அவர் தேடிக்கொண்டிருக்கிறார்.
Not long ago in London, England, taking a little walk. And England is, the British Isles are so covered with people. In England, you can't hardly find a place, hardly, but what's got a house on it, and they're raising their...
அண்மையில் லண்டனில் இங்கிலாந்தில் சற்று தூரம் நடைபயணம் செய்தேன். இங்கிலாந்து தேசத்தில் உள்ள பிரிட்டிஷ் ஐல்ஸ் என்ற இடம் ஜனங்களால் நிரம்பி வழியப்பட்டிருக்கும். இங்கிலாந்தில் உங்களால் ஒரு சிறு காலி இடத்தை கூட கண்டறிய முடியாது. ஆனால் அந்த சிறு இடத்திலும் ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கும்.
Like in Germany and so forth, the old countries and the grounds are wore out and they got a little garden. In Germany, in a place like that, you don't find in the backyard some nice mowed grass and a lot of trees. You find tomatoes and beans and potatoes, something to eat. They have to.
ஜெர்மனி போன்றவைகளில் அவைகள் பழமை வாய்ந்த நாடுகளாக இருக்கின்றன. அங்கே நிலங்கள் சீர் செய்யப்படாமல் உள்ளன. அவர்களோ ஒரு தோட்டம் அமைத்திருப்பர். ஜெர்மனியிலும் அதை போன்ற இடங்கள் இருக்கின்றன. ஆனால் உங்களால் இங்கிலாந்தில் வீட்டின் கொல்லைப்புறத்தில் கொஞ்சம் அருமையான வயல்வெளி புற்கள் மற்றும் ஏராளமான மரங்களை காண முடியாது. நீங்கள் தக்காளி செடிகள் மற்றும் அவரை, உருளைக்கிழங்கு மற்றும் புசிப்பதற்கு ஏதோ ஒன்று இருப்பதை கண்டறியலாம். அவர்கள் அதை செய்ய வேண்டியதாய் உள்ளது.
And the grounds are so taken up. So the little limey soldier that was taking me around, we went up over top of the hill, and Brother Baxter and I, and this boy. We come to a place that was a beautiful spot. There were trees and the green grass and everything. I thought, isn't that a pretty place?
நிலங்களோ முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கும். அங்கே சுற்றுமுற்றும் பார்த்து என்னோடு பேசிக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் ராணுவ வீரனோடு நானும் இந்த பையனும் சகோதரன் பேக்ஸ் அவர்களுமாக அங்கிருந்த குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றோம். நாங்கள் அழகாயிருந்த ஒரு இடத்தண்டை வந்தோம். அங்கே மரங்களும் பசுமையான புற்களும் இருந்தன. அப்பொழுது நானும் அது ஒரு அழகான இடமாக இருக்கிறதல்லவா என்று எண்ணினேன்.
I said to this lamy, I said, sir, I would like to ask you a question. I see that your island here is so covered. Why would a large space here for several acres, a beautiful spot with trees and a valley and everything like that, why would you leave that and no one would ever build a house here?
அப்பொழுது நான் இந்த ராணுவ வீரனிடத்தில் கூறினேன். நான், ஐயா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய தீவு இங்கே முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதை நான் காண்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் பல ஏக்கர்களை கொண்ட இந்த ஒரு பெரிய இடம் மட்டும் யாரும் ஆக்கிரமிப்பு செய்யாமல் மரங்களால் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்காய் அழகான இடமாய் ஏன் உள்ளது என்றும், நீங்கள் ஏன் அதை காலியாக விட்டுவிட்டீர்கள் என்றும், ஏன் எவருமே இங்கு ஒரு வீடு கூட கட்டவில்லை என்றும் கேட்டேன்.
He said, Reverend, I want to say this. About 200 years ago, there was an epidemic of black water fever broke out here in England. And said that they had no serum. And the people died like flies. He said, the wagons, they tell me, come day and night. They couldn't even bury him. The clergyman would just come out here once in a while, raise up his hands and pray and go back. They filled him all in this valley here. They couldn't even bury him.
அப்பொழுது அவன், சங்கை அவர்களே, நான் இதை கூற விரும்புகிறேன். ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்னருங்க இங்கிலாந்தில் மிக வேகமாக பரவக்கூடிய தொற்று நோயான கருநீர் காய்ச்சல் பரவியது என்றான். மேலும் அவர்கள் அதற்கு தடுப்பு மருந்து வைத்திராதபடியால் ஜனங்கள் ஈக்களைப் போல மறித்து வந்தனர் என்றான். தொடர்ந்து அவன், வாகனங்கள் இரவும் பகலுமாக இந்த இடத்திற்கு வந்தவண்ணமாக இருக்கும் என்று அவர்கள் இடத்தில் கூறினார்கள். அவர்கள் மறித்தவர்களை அடக்கம் பண்ணக்கூட முடியவில்லையாம். எனவே குருமார்கள் இங்கு வெறுமன வந்து எப்பொழுதாவது ஒருமுறை தங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபித்துவிட்டு திரும்பிச் சென்று விடுவார்களாம். அதன் பின்னர் அவர்கள் மறித்த அனைவரையும் இங்கே இந்த பள்ளத்தாக்கில் தூக்கி எரிந்து விடுவார்களாம். அப்பொழுது அவர்களால் இறந்தவர்களை அடக்கம் கூட செய்ய முடியாமல் போயிற்றாம் என்று கூறினான்.
So they died and they died to thousands times thousands of children. Grown-ups, teenagers, and everything died. And they just took them out there, and then they just took and sprayed dirt over the top of them when the plague had ceased.
மேலும் அவன், பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் மற்றும் அநேக லட்சக்கணக்கானவர் மறித்தார்களாம். அவர்கள் மறித்துக் கொண்டே இருந்தார்களாம். அந்த கொள்ளை நோய் நின்றுவிட்ட போது அவர்கள் அதன் பின்னர் அங்கிருந்து மண்ணை எடுத்து மறித்தவர் மீது தூவினார்களாம் என்றான்.
He said, you know what? He said, from that day to this, the Englishman is so sure he'll not plant his foundations on where a thing like that once was. He'll not plant his foundation upon things like he'll never set his house on a place where death laid like that.
அவன் தொடர்ந்து, அதன் பின்னர் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். மேலும் அவன், அந்த நாள் முதற்கொண்டு இதுவரை ஆங்கிலேயன் அதுபோல ஒரு காலத்தில் இருந்து அதன் மேல் தன்னுடைய அஸ்திபாரங்களை போட்டி அதையும் கட்டுவதில்லை என்று மிக உறுதியாக இருக்கிறான். அதுபோன்ற காரியங்களின் மேல் அவன் கட்டும்படி அஸ்திபாரத்தை போடவே மாட்டான். அவன் மரித்தோர் கிடந்த அதை போன்ற ஒரு இடத்தின் மேல் ஒருபோதும் தன்னுடைய வீட்டை கட்டவே மாட்டான் என்று கூறினான்.
And I stood there a little bit and I thought, no need to tell him, he wouldn't understand it. But how in the world that a person will think so sincerely to a black fever 200 years ago laid on that ground. But you're so suspicious and so concerned about you got to live a little longer. You might take black fever if you ever planted your house there. And then you'll plant your eternal destination upon some man-made creed that died hundreds of years ago.
நான் அங்கு சற்று நின்று யோசித்து பார்த்தேன். அவனிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அவன் அதை புரிந்து கொள்ள மாட்டான். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் கருநீர் காய்ச்சலில் இறந்தவர்கள் கிடந்த அந்த நிலத்தில் ஏற்படும் விளைவை எப்படி இந்த உலகில் உள்ள ஒரு நபர் மிக உத்தமமாக எதிர்நோக்கி பார்க்க முடிகிறது? நீங்கள் அங்கே எப்போதாவது உங்களுடைய வீட்டை கட்டிவிட்டால் அப்பொழுது உங்களுக்கு கருநீர் காய்ச்சல் வந்துவிடலாம் என்று நீங்கள் கொஞ்ச காலம் வாழக்கூடிய வாழ்க்கை குறித்து அவ்வளவு அக்கறையும் மிகுந்த சந்தேகம் உடலாக இருக்கிறீர்கள். அப்படியானால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மறித்த சில மனிதனால் உண்டாக்கப்பட்ட கோட்பாடுகளின் பேரில் நீங்கள் உங்களுடைய நித்திய பயண லக்கினை வைக்க விரும்புகிறீர்களே?
Upon some theology of some church that's been laying on the shelf for hundreds of years. Not a thing, not a move of God in them and everything else, and you'll stick your name and creed and everything right on there and go on living. Listen, friend, don't you do that.
ஏதோ ஒரு வேதசாஸ்திரத்தின் பேரில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு அலமாரியில் கிடந்து வருகிற ஒரு சபையின் வேதசாஸ்திரத்தின் பேரில் உங்கள் நித்திய பயண லக்கினை வைக்க மனதாயிருக்கிறீர்கள். அவர்களுக்குள் ஒரு தேவனுடைய அசைவும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை. நீங்கள் உங்களுடைய பெயரை கோட்பாடு மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக அங்கே பதித்து தொடர்ந்து வாழ விரும்புகிறீர்கள். கவனியுங்கள் நண்பரே, நீங்கள் அதை செய்யாதீர்கள்.
Upon this rock I will build my church and the gates of hell can't prevail against it. The works that I do shall you also. Lo, I am with you even in you always to the end of the world. Jesus Christ the same yesterday, today and forever.
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார்.
God is a God of reality. Don't just take a creed, don't just take a sensation, take a reality, take a real God. Something that God is a God of reality that gives you assurance. It gives you hope, it gives you faith, it gives you the Spirit, it gives you signs, it gives you wonders. It does in you just like it did in Christ, because that was his purpose of coming to bring God to man and make God and man one.
தேவன் உண்மையின் ஒரே தேவனாய் இருக்கிறார். ஒரு கோட்பாட்டை எடுத்துக் கொள்ளாதீர்கள், ஒரு உணர்ச்சிவசப்படுதலை எடுத்துக் கொள்ளாதீர்கள், ஒரு உண்மையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு உண்மையான தேவனை, தேவனாய் இருக்கிற உண்மையின் ஒரே தேவனை ஏற்றுக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு உறுதியை அளிக்கிறது, அது உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது, அது உங்களுக்கு விசுவாசத்தை அளிக்கிறது, அது உங்களுக்கு ஆவியை அளிக்கிறது, அது உங்களுக்கு அடையாளங்களை அளிக்கிறது, அது உங்களுக்கு அதிசயங்களை அளிக்கிறது. அது கிறிஸ்துவுக்குள் செய்தது போன்றே உங்களுக்குள்ளும் செய்கிறது. ஏனென்றால் தேவனை மனிதனண்டை கொண்டு வருவதே அவருடைய வருகையின் நோக்கமாக இருந்தது. தேவனையும் மனிதனையும் ஒன்றாக்கினார்.
But we took denominations and run him out, took creeds and run him out. Now we're on the bypasses over here, but there's a real true highway. And a way in the highway.
ஆனால் நாம் ஸ்தாபனங்களை ஏற்றுக்கொண்டு அவரை வெளியே துரத்தி விட்டோம். கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவரை வெளியே துரத்தி விட்டோம். இப்பொழுது நாம் இங்கே பக்க வழிகளில் இருக்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான மெய்யான பெரும்பாதை உண்டு. பெரும்பாதையில் ஒரு வழி உண்டு.
Now, do you Nazarene brethren, I like to say this. You say the blessed old highway, but it wasn't the highway. If you notice, he said there is a highway and's a conjunction, and a way. And the way is in the highway. Not all's on the highway going, but all it's in the way that's a going. See?
இப்பொழுது நசரேய ஸ்தாபன சகோதரர்களாகி உங்களுக்கு நான் இதை கூற விரும்புகிறேன். நீங்களோ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய பெரும்பாதை என்று கூறுகிறீர்கள். நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அது பெரும்பாதையாயிருக்கவில்லை. அதாவது ஒரு பெரும்பாதை உண்டு, மற்றும் என்று ஆங்கில இடைச்சொல்லுக்கு பிறகு ஒரு வழி என்று கூறப்பட்டுள்ளது. அந்த வழி பெரும்பாதையில் உள்ளது. எல்லோரும் அந்த பெரும்பாதையில் போய்கொண்டிருக்கவில்லை, ஆனால் எல்லாம் அந்த வழியில் உள்ளது. அது ஒரு போகிற வழியாய் உள்ளது. புரிகிறதா?
There's a highway and, read Isaiah 35, there's a highway and a way. See, the highway has got a center, it's in the middle of the road. And in the middle of the road is where, and then when the rain comes, it washes all the trash off on the side.
ஒரு பெரும்பாதை உண்டு, மற்றும் ஏசாயா 35 வாசித்து பாருங்கள். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும் என்று உள்ளது. புரிகிறதா? அந்த பெரும்பாதை ஒரு மையத்தை கொண்டுள்ளது. அது பாதையின் மையத்தில் உள்ளது. பாதையின் மையத்தில் எங்கே உள்ளது? ஆகையால் மழை வரும்போது அது எல்லாவற்றையும் அந்த பக்கவாட்டில் அடித்து கழுவி சென்று விடுகிறது.
Now if you watch when a man's converted, he sets his eyes right straight on Christ. Now if you don't watch like it's preaching the other night, like in when Jacob and Esau was born, they're both born of a holy father and a holy mother, but they were twins.
இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களானால் ஒரு மனிதன் மனமாற்றம் அடையும் போது அவன் தன்னுடைய கண்களை நேராக கிறிஸ்துவின் மேல் வைக்கிறான். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களானால் அன்று ஒரு இரவு நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தது போல யாக்கோபும் ஏசாவும் பிறந்தபோது அவர்கள் ஒரு பரிசுத்தமான தகப்பனுக்கும் ஒரு பரிசுத்தமான தாய்க்குமே பிறந்திருந்தனர். ஆனால் அவர்களோ இரட்டையர்களாயிருந்தனர்.
One a carnal man, religious, went to church and was a good man, very good. Jacob was a little shyster, but he had his mind on one thing. That birthright meant everything to him, no matter how he had to get it. Because the Bible said he was elected before the foundation of the world to look to that.
ஒருவன் ஒரு மாம்சப்பிரகாரமான மனிதனாய் பக்தியாயிருந்து சபைக்கு சென்று ஒரு நல்ல மிக நல்ல மனிதனாயிருந்தான். யாக்கோபோ ஒரு வஞ்சகனாயிருந்தான். ஆனால் அவன் தன்னுடைய சிந்தையில் ஒரு காரியத்தை உடையவனாயிருந்தான். அந்த சேஷ்ட புத்திரமாகவே அவருக்கு எல்லா காரியத்திலும் குறியாய் இருந்து வந்தது. அவன் அதை எப்படி பெற வேண்டியதாக இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாது இருந்தான். காரணம் வேதமோ அவன் அதை எதிர்நோக்கி இருக்கும்படி உலக தோற்றத்திற்கு முன்னே அவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தான் என்று உரைத்துள்ளது.
In today there's people, I don't care how much popularity they have to use, how much they have to lose, or what they have to do, makes no difference to them. They're called old-fashioned, no matter what they are. They got their eyes on Christ because they were elected to eternal life, and they plant right there on that if it takes everything they got, they plant there.
இன்றைக்குள்ள ஜனங்களோ அவர்கள் எவ்வளவுதான் புகழை பயன்படுத்திக் கொண்டாலும் எவ்வளவுதான் அவர்கள் புகழை இழக்க வேண்டியதாக இருந்தாலும் அல்லது அவர்கள் என்ன செய்ய வேண்டி இருந்தாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. அவர்கள் பண்டைய நாகரிகத்தவர் என்று அழைக்கப்பட்டாலும் அது அவர்களுக்கு எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. அவர்கள் என்னவாயிருந்தாலும் கவலைப்படாமல் நித்திய ஜீவனுக்கென்று அவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அவர்கள் கிறிஸ்துவின் மேல் தங்களுடைய கண்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதன் பேரில் சரியாக நடுகிறார்கள். அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாலும் அது அவர்கள் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அங்கே நடுகிறார்கள்.
The other is the nominal man. He goes to church and he feels just as good as the rest of them. Goes home. See, that's the Esauite. See? And the other one is the Jacobite. Now there you are, both sides. Plant your foundation in Christ Jesus. Be sure that it's in him.
மற்றொரு பெயரளவிலான ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் சபைக்கு சென்று மற்றவர்களைப் போன்றே நலமாக உணர்ந்து வீட்டுக்கு சென்று விடுகிறான். பாருங்கள், அதுதான் ஏசாவினுடைய வாழ்க்கையாய் உள்ளது. பாருங்கள், மற்றொன்று ஒரு யாக்கோபுடைய வாழ்க்கையாய் உள்ளது. இப்பொழுது அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. இரு பக்கங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் அஸ்திபாரத்தை நாட்டுங்கள். அது அவருக்குள் இருக்கிறது என்று உறுதியாயிருங்கள்.
How do you get in him? By shaking hands, by sprinkling, by any, what? By one spirit. 1 Corinthians 12. We are all baptized into one body, one Holy Spirit.
நீங்கள் எப்படி அவருக்குள் சென்றடைகிறீர்கள்? கரங்களை குலுக்குவதன் மூலமாகவா, தெளிப்பதனாலா, எதன் மூலமாக? ஒரே ஆவியினாலே. 1 கொரிந்தியர் 12 நாம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக அனுசாரம் பண்ணப்பட்டோம் என்று உள்ளது.
Baptized into one body where 9 spiritual gifts and 4 spiritual offices lay. In that one body. In there God has set in the church apostles, prophets and so forth. In this church, in there there's gifts of healing, miracles, speaking in tongues, wisdom, knowledge. There are the things that the signs follow the believer.
ஒரே சரத்துக்குள்ளாக அனுசாரம் பண்ணப்பட்டோம். அங்கே 9 ஆவிக்குரிய வரங்கள் மற்றும் 4 ஆவிக்குரிய உத்தியோகங்கள் அந்த ஒரே சரத்துக்குள் இருக்கின்றன. அங்கே தேவன் சபையில் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகள் போன்றவர்களை இந்த சபையில் ஏற்படுத்தியிருக்கிறார். அங்கே அதில் சுகமளிக்கும் மரங்களும் அற்புதங்களும் அந்நிய பாஷை பேசுதலும் ஞானமும் அறிவும் உள்ளன. மேலும் விசுவாசியை பின்தொடர்கின்ற காரியங்களும் அடையாளங்கள்
இருக்கின்றன. Would you like to be remembered in prayer saying, God, give to me the desire of my heart. I love the Lord Jesus.
கண்மலை முழுவதும் தேனால் நிரம்பி இருக்கும்போது ஏன் ஜனங்கள் சில பண்டைய திருச்சபையின் கலைகளை பெற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறார்கள்? நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. நீங்கள், தேவனே, என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை எனக்கு தாரும், நான் கர்த்தராக இயேசுவை நேசிக்கிறேன் என்று கூறி ஜபத்தில் நினைவுகூரப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Our Heavenly Father, sometimes after this service I wonder, why does the Holy Spirit just constantly pound to the church? How does He do it? Yet men who are anointed of the Spirit cannot say what they want to say. They have to say what the Spirit says.
எங்கள் பரலோக பிதாவே, ஆராதனைக்கு பின்னர் சில சமயங்களில் நான் வியப்புறுகிறேன். ஏன் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து சபையை இடிக்கிறார்? அவர் எப்படி அதை செய்கிறார்? அதே சமயத்தில் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனால் அவர்கள் கூற விரும்புகிறதை கூற முடியாது. அவர்கள் ஆவியானவர் கூறுகிறதையே கூற வேண்டும்.
And we find that in the old Bible, the beaters of the gold, the beater beat the gold and it turned it over and beat it till all the dross was out of it. And he beat it so long till he seen his own reflection in the gold. Then he knew it was pure.
தங்கத்தை அடித்து சுத்தமாக்குபவர்களை நாங்கள் பண்டைய வேதத்தில் கண்டறிகிறோம். தங்கத்தை அடிக்கிறவன் அதை அடித்து அதை திருப்பி மீண்டும் மீண்டும் அதனுடைய எல்லா கசல்களும் அதிலிருந்து போகும் வரை அடிக்கிறான். அவன் தன்னுடைய சொந்த உருவம் தங்கத்தில் பிரதிபலிப்பதை காணும் வரையில் அவன் அதை அவ்வளவு நீண்ட நேரமாக அடிக்கிறான். அதன் பின்னரே அது சுத்தமாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறான்.
So does the Holy Spirit beat the church, turn it over and condemn it for this and condemn it for that until he gets all the dross, until the real reflection of Jesus Christ reflects in his people. That they have the same life, the same signs, do the same miracles that he did, the reflection of the Holy Spirit.
ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சபையை அடித்து அதை திருப்பி போட்டு இதற்காக அதை கண்டித்து அதற்காக அதை கண்டித்து அவர் எல்லா கசல்களும் போகும் வரையில் தம்முடைய ஜனங்களில் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு பிரதிபலிக்கும் வரையில் அடிக்கிறார். அதன் பின்னரே அவர்கள் அதே ஜீவனை உடையவர்களாயிருக்கிறார்கள். அதே அடையாளங்களை அவர் செய்த அதே அற்புதங்களை செய்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் பிரதிபலிப்போ ஜனங்களுக்குள் உள்ளது.
God take my poor heart, beat me, turn me around any way you want to, Lord. But let me reflect Jesus.
Yes, Lord.
Let me reflect him, Lord. Let all the people here today, Lord, let us all reflect you. Your loving life. Your obedience to the Father.
தேவனே, பரிதாபமான என்னுடைய இதயத்தை ஏற்றுக்கொள்ளும். என்னை அடியும். என்னை சுற்றி திருப்பி கர்த்தாவே, நீர் விரும்புகிற எந்த விதத்திலும் அடியும். ஆனால் நான் இயேசுவை பிரதிபலிப்பேனாக. கர்த்தாவே, நான் அவரை பிரதிபலிக்கட்டும். இன்றைக்கு இங்குள்ள எல்லா ஜனங்களும் கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் உம்மை பிரதிபலிப்போமாக. உம்முடைய அன்பின் ஜீவியத்தை, பிதாவினிடத்திலிருந்து உம்முடைய கீழ்ப்படிதலை பிரதிபலிப்போமாக.
We just told them that you fell in your popularity when you went to healing the sick. Sure, you were great, people come to see you. But what was it? Loaves and fishes.
நீரோ உம்முடைய புகழில் குறைவற்றுக் கொண்டே மங்கிவிட்டீர் என்று நாங்கள் அவர்களிடத்தில் கூறியிருக்கிறோம். நீர் வியாதியஸ்தரை சுகப்படுத்த சென்றபோது நிச்சயமாகவே நீர் மகத்தானவராயிருந்தீர். ஜனங்களோ உம்மை காண வந்தனர். ஆனால் அது என்னவாயிருந்தது? அப்பங்களும் மீன்களுக்குமானதாயிருந்தது.
And when you told them the truth of the word, they were unwilling to walk in that. Then your popularity continually dropped. You continued on to do miracles, but your popularity dropped.
நீரோ அவர்களுக்கு சத்திய வார்த்தையை கூறினபோது அவர்கள் அதில் நடக்க மனமில்லாதவர்களாயிருந்தனர். அதன் பின்னர் உம்முடைய புகழானது தொடர்ந்து வீழ்ச்சியுற்றது. நீரோ தொடர்ந்து அற்புதங்களை செய்தீர். ஆனாலும் உம்முடைய புகழானது வீழ்ச்சி அடைந்தது.
You're a God of reality. You've always been that way. You change not. I pray, Father, that the church and all the people here that raise their hands will get a vision of that today. Let them see, Lord, that it isn't man.
நீர் உண்மையின் ஒரே தேவனாய் இருக்கிறீர். நீர் எப்பொழுதுமே அந்த விதமாகவே இருந்து வருகிறீர். நீர் மாறுகிறதில்லை பிதாவே. அதாவது சபையில் இங்கே தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்கள் இன்றைக்கு அதை குறித்த ஒரு தரிசனத்தை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தாவே, அது ஒரு மனிதனாய் இருக்கவில்லை என்பதை அவர்கள் காண்பார்களாக.
If we follow man, then we're miserable. But if we'll just follow the Holy Spirit, He'll lead us to every promise of the Bible. May everything be fulfilled in the people's lives here today.
நாங்களோ மனிதனை பின்பற்றினால் அப்பொழுது நாங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். ஆனால் நாங்கள் பரிசுத்த ஆவியை பின்பற்றினால் அவர் எங்களை வேதாகமத்தின் ஒவ்வொரு வாக்குத்தத்திற்கும் வழிநடத்துவார். இன்றைக்கு இங்குள்ள ஜனங்களுடைய ஜீவியங்களில் ஒவ்வொரு காரியமும் நிறைவேற்றப்படுவதாக.
Little jackets, handkerchiefs, parcels in my hand. Yes. We're taught in the Bible that they've taken from the body of St. Paul handkerchiefs and aprons. And unclean spirits went out of people and diseases were healed.
நான் என்னுடைய கரத்தில் சிறு குழந்தைகளின் துணிகளையும் சிறு மேற்சட்டைகளையும் உருமாள்களையும் பொட்டலங்களையும் பிடித்துள்ளேன். அவர்கள் பரிசுத்த பவுலின் சரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் எடுத்தபோது அசுத்த ஆவிகள் ஜனங்களை விட்டு போய் வியாதிகள் குணமாக்கப்பட்டன என்று நாங்கள் வேதத்தில் கற்பிக்கப்பட்டுள்ளோம்.
The people today still see the same God. Now we know we're not St. Paul, but you're still Jesus. And it wasn't St. Paul. It was St. Paul surrendered life to Jesus Christ. The Lord wrought special miracles. Not Paul, the Lord.
ஜனங்கள் இன்றைக்கு இன்னமும் அதே தேவரை காண்கிறார்கள். இப்போது நாங்கள் பரிசுத்த பவுல் அல்ல, ஆனால் நீரோ இன்னமும் இயேசுவாயிருக்கிறீர். அதுவும் பரிசுத்த பவுலாயிருக்கவில்லை, அது இயேசு கிறிஸ்துவண்டை அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்த பவுலினுடைய ஜீவியமாயிருந்தது. கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார், பவுல் அல்ல கர்த்தரே.
Now, Father God, we believe that we don't know one thing. A lot of times criticize, washing feet, baptizing in Jesus Christ's name, forbidding women preachers, believing in the eternal security of the soul, as Paul taught.
இப்பொழுது பிதாவாகிய தேவனே, பவுல் கற்பித்தது போல பாதம் கழுவுதல், இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தல், பெண் பிரசங்கிமார்களை தடை செய்தல், ஆத்துமாவின் நித்திய பாதுகாப்பில் நம்பிக்கை கொள்ளுதல் என்ற காரியங்கள், ஏராளமான முறைகள் விமர்சனம் செய்யப்படுகின்ற ஒரு காரியத்தை நாங்கள் அறியோம் என்று நாங்கள் நம்புகிறோம்.
Told the Ephesians they were predestinated before the foundation of the world, the sons and daughters of God. Told the Corinthians that God hated Esau and loved Jacob before they was even born, before they had a chance to know right and wrong, because his predestination, his foreknowledge, let him know.
எபேசியர்களிடத்தில் அவர்கள் உலகத் தோற்றத்திற்கு முன்னரே தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கும்படி முன்குறிக்கப்பட்டிருந்தனர் என்று கூறப்பட்டது. கொரிந்தியரிடத்தில் ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும் முன்னே அவருடைய முன்குறித்தலை நிமித்தமாக அவர்கள் சரியானதையும் தவறானதையும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு உண்டாயிருந்ததற்கு முன்னமே தேவன் ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை நேசித்தார் என்று கூறப்பட்டது. அவருடைய முன்னறிவு அவரை அறிந்து கொள்ளும்படி செய்தது.
And Father, why do they fall out over such things as that? The baptism of the Holy Spirit with signs and wonders as you promised. The Bible saying you're the same yesterday and forever. Father, we don't mean to be different, but to order to be your servants, we have to follow your word.
பிதாவே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நீர் வாக்களித்துள்ளபடியால் நடைபெறுகின்ற அடையாளங்கள் மற்றும் அற்புதங்களினாலும், நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறீர் என்று வேதம் கூறுகிற அப்படிப்பட்ட அதை போன்ற காரியங்களின் பேரில் ஏன் அவர்கள் விழுந்து போகிறார்கள்? பிதாவே, நாங்கள் வித்தியாசமாயிருக்க வேண்டும் என்று பொருள்படுத்தி கூறவில்லை, ஆனால் நாங்கள், அதாவது உம்முடைய ஊழியக்காரராய் இருக்கும்படியான முறையில் நாங்கள் உம்முடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டுமே.
I pray, Father, that you let the people see that it's not to be different or be selfish or try to be somebody that we're not. We're only trying to hold your word. Let everyone see that, Father.
பிதாவே, இது வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல என்றும், அல்லது சுகிரணமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல என்றும், அல்லது நாங்கள் இல்லாத யாரோ ஒருவராக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கும்படியாக அல்ல என்பதை நீர் ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் உம்முடைய வார்த்தையை பற்றிக் கொண்டிருக்க மாத்திரமே முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். பிதாவே, ஒவ்வொருவரும் அதை காணட்டும்.
And as I send these claws to the sick, may each of them be healed, Lord. May your Holy Spirit see this demonstration of faith, and may they go and be healed.
Yes.
Grant it, Lord. Bless Brother Neville. Bless the church together. Bless the Sunday school, the teachers. Bless all the pastors here. Bless the visitors in our gates.
நான் வியாதியஸ்தரண்டைக்கு இந்த துணிகளை அனுப்புகையில், கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமடைவார்களாக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த விசுவாசத்தின் கிரியையை காண்பாராக. கர்த்தாவே, அவர்கள் போய் குணமடைவார்களாக. சகோதரன் நெவிலை ஆசீர்வதியும், சபையை ஒருமிக்க ஆசீர்வதியும், ஞாயிறு வேதப்பாட பள்ளி ஆசிரியர்களை ஆசீர்வதியும், இங்குள்ள எல்லா போதகர்களையும் ஆசீர்வதியும், எங்களுடைய வாசல்களில் உள்ள புதிய வருகையாளர்களை ஆசீர்வதியும்.
Lord, help me. I got to drive fast now to be honored to try to console a heartbroken family 150 miles or more down there in the country. Just a little time to make it. Be with me, Lord. Help me.
கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். தேசத்துக்கு அப்பால் அங்கே 150 மைல்கள் அல்லது இன்னும் அதிகமான தூரத்தில் உள்ள ஒரு மனமுடைந்து போன குடும்பத்தை ஆறுதல் படுத்தும்படி முயற்சிக்க நான் இப்பொழுது வேகமாக காரோட்டி செல்ல வேண்டும். அங்கு சென்றடைய சற்று நேரமாகும். கர்த்தாவே, என்னோடு எனக்கு உதவி செய்யும்.
And may in this never do I like to speak over a person that's departed until I give those who are standing by a chance to receive you. God grant that as many of those poor Kentucky people walk humbly up to that altar this afternoon in that Methodist church and give their hearts to you. Grant it, Lord. Have mercy now. Bless us together. Heal the sick and save the lost. We ask in Jesus' name. Amen.
உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாய்ப்போடு அருகில் நின்று கொண்டிருக்கிற அவர்களிடத்தில் நான் இதை கூறும் வரையில் இறந்து போன நபரை குறித்து கூட நான் பேச ஒருபோதும் விரும்புகிறதில்லை. தேவனே, அந்த மெத்தோடிஸ்ட் சபையில் இந்த பிற்பகல் அந்த பீடத்தண்டை அந்த ஏழ்மையான கண்டக்கு ஜனங்களில் அநேக தாழ்மையாய் நடந்து வந்து தங்களுடைய இருதயங்களை உமக்கு தரும்படி அருள் புரியும். கர்த்தாவே, இதை அருளும். இப்பொழுது இரக்கமாயிரும். எங்களை ஒருமிக்க ஆசீர்வதியும். வியாதியஸ்தரை சுகப்படுத்தி இழக்கப்பட்டவர்களை ரட்சியும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென்.
I'm going to ask Brother Neville to take the service just for a few minutes now to continue, and I don't know what he's going to do at this time, and you all pray for me, and I'll see you later. God bless you.
நான் சகோதரன் நெவில் அவர்களை இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் ஆராதனையை தொடர்ந்து நடத்தும்படியாக எடுத்துக்கொள்ளும்படிக்கு கேட்டுக்கொள்ளப் போகிறேன். அவர் இந்த முறை என்ன செய்யப் போவதாக இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லோரும் எனக்காக ஜெபியுங்கள். நான் உங்களை பின்னர் காண்பேன். சகோதர நபில், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.